நீங்கள் அமரலாம். இன்றிரவு மீண்டுமாக வந்திருப்பது நன்றாக உள்ளது. இப்பொழுது மீண்டும் கத்தரை சேவிக்கும்படியாக எங்களுக்கு கிடைத்துள்ள இந்த அனுகூலமான தருணத்திற்காக நன்றியுள்ளவர்களாயிருக்கிறோம். கடந்த இரவு உங்களை நீண்ட நேரம் பிடித்து வைத்திருந்த பிறகு மீண்டும் இன்றிரவு உங்களை நீண்ட நேரம் பிடித்து வைத்துக் கொள்வது நியாயமானதா இராது என்றே நான் உணர்கிறேன். இந்தியானாவிலிருந்து சற்று முன்னர் வந்துள்ள கத்தருக்குள் எங்களுடன் ஒன்றாக நட்பு கொண்டுள்ள சகோதரன் ஒருவர் அங்கே பின்னால் அமர்ந்து கொண்டிருப்பவர் ஒரு வினோத சொப்பனத்தின் மூலம் கலக்கமடைந்துள்ளார். அவர் இதற்கு முன்பு தன்னுடைய ஜீவியத்தில் ஒருபோதும் ஸ்ரீபோர்ட்டுக்கு வந்ததே கிடையாது. ஆனால் அன்றொரு இரவு அவர் சொப்பனம் கண்டு ஸ்ரீபோர்ட்டுக்கு வந்தார். ஆனால் தன்னுடைய காரில் அல்ல, அவர் வந்தார். இல்லை, நான் பேசிக் கொண்டிருந்த ஒரு சபைக்கு எங்கிருந்தோ வந்தார். அப்பொழுது அவர், நான் பிரசங்கித்து விட்டு ஜனங்களுக்காக ஜெபித்த பிறகு ஏதோ ஒரு காரியம் சம்பவிக்கப் போகிறது என்று கூறப்பட்டது என்றார். அவர் அடுத்த நாளும் கூட்டத்திற்கு வந்திருந்தாராம். மேலும் அவர் கூட்டம் நடந்து கொண்டிருந்த கட்டிடம் எப்படி காணப்பட்டது என்பதை அறிந்திருந்ததாகவும் கூறினார். அவர், அந்த தெருவுக்கு எதிரே ஒரு பெரிய நகர அரங்கம் இருந்தது என்றும், ஆனாலும் அவர்கள் அந்த அரங்கத்திற்குள் செல்லவில்லை என்றும் கூறினார். மேலும் அவர், கூட்டம் ஒரு கற்களை கொண்டு கட்டப்பட்ட கட்டிடத்தில் நடந்து கொண்டிருந்ததாகவும், அந்த கட்டிடம் இந்த விதமாய் அமைந்திருந்ததாகவும் கூறினார். அந்த பையன் ஒரு சொப்பனக்காரனாயிருக்கிறான். நான் அவருடைய சொப்பனங்களை கண்டிருக்கிறேன், அவைகள் உண்மையானது என்பதையும் அறிந்திருக்கிறேன். அவர் சொன்னார், அவர், கடந்த இரவு நான் பேசிக் கொண்டும் வியாதியஸ்தருக்காக ஜெபித்துக் கொண்டும் இருந்தேன் என்றும் கூறினார். அப்பொழுது நான், ஏதோ ஒன்று சம்பவிக்கப் போகிறது என்று கூறினேன். அப்பொழுது இடி முழக்கத்தை போன்று ஏதோ ஒன்று முழங்கினதாம். அப்பொழுதோ ஜனங்கள் கூச்சலிடத் துவங்கினர் என்றும் கூறினார். தொடர்ந்து அவர், இடி முழக்கம் மறையத் துவங்கின போது ஒரு சத்தம் பேசத் துவங்கினது என்றார். மேலும் அவர், அந்த பேச்சு தொடர்ந்து கொண்டிருந்த போது இங்குள்ள அந்த ஜனங்கள் கம்பிகளின் வழியாக தேவனுடைய மகிமை அக்னிஸ்தம்ப உருவில் உள்ளே நுழைந்தது என்றார். அவர் அதை ஒருபோதும் கண்டதே இல்லையாம். நாம் அதை குறித்து பேசினதையே அவர் கேட்டிருக்கிறாராம். ஆனால் அவர்தாமே அதை ஒருபோதும் கண்டதே இல்லையாம். அவரோ, அது ஜன்னல்களின் வழியாக இந்த விதமாக உள்ளே நுழைந்து நீங்கள் புகைப்படத்தில் காண்பது போன்று அந்த ஒளியின் அமைப்பு கொண்டு இங்கே கூட்டத்தில் உள்ள ஜனங்களின் மேல் நின்றது என்றார். மேலும் அவர், அது ஏதோ ஒரு காரியத்தை இறைச்சலான ஒலியோடு பேசிக் கொண்டிருந்ததாம். அப்பொழுது நான் அங்கு நின்று அது ஏகோவா தேவன் என்று கூறினேனாம் என்று கூறினார். அப்பொழுது அவர் அதை குறித்து சிந்திக்கும் பொழுது, மோசே எகிப்திலிருந்து ஜனங்களை வெளியே கொண்டு வர அழைக்கப்பட்ட போது அவர்கள், நாங்கள் மறித்து போகாதபடி மோசே பேசட்டும், தேவன் பேச வேண்டாம் என்றனரே, அதைத்தான் இது நினைப்பூட்டியது என்றார். மேலும் அவர், ஒவ்வொருவரும் தரையின் மேல் படுத்துக் கொண்டு தங்களுடைய கரங்களை உயர்த்தி கூக்குரலிட்டனர் என்றார். அவரும் கூட, தேவனாகிய கர்த்தாவே, நானும் நேசிக்கிறேன், நானும் நேசிக்கிறேன் என்று கூக்குரலிட்டுக் கொண்டிருந்ததாக கூறினார். அப்பொழுது அவருடைய மனைவியோ அவரை உலுக்கி உறக்கத்திலிருந்து எழுப்பிவிட்டாளாம். முன்னாள் மெத்தோடிஸ்ட் போதகரான சகோதரன் ஜாக்சன் அவர்கள் இப்பொழுது உட்பாதையில் நடந்து செல்வதை காண்கிறேன். அவர் இங்கு வரும் வரையில் மிகவும் கலக்கமடைந்திருந்தார். அவர் உள்ளே நடந்து வந்தபோது அதை ஒரு சொப்பனத்தில் கண்டது போலவே அப்படியே இருப்பதைக் கண்டு மிகவும் வியப்படைந்ததாக கூறினார். அது எதை பொருட்படுத்துகிறது என்பதை நான் அறியேன், கத்தரதை எனக்கு மறைத்து வைத்திருக்கிறார். ஆனால் சகோதரன் ஜாக்சன் அந்த சொப்பனம் கண்டதால் ஏதோ ஒரு காரியம் சம்பவிக்கக்கூடும். ஏனென்றால் அவர் ஒரு தேவனுடைய உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரன் என்பதை அறிந்துள்ளேன். அவர் சுப்பனங்களை காணும் பொழுது என்னிடத்தில் வருவார். அப்பொழுது கர்த்தர் எனக்கு அதற்கான வியாக்கியானம் அளிப்பார். அது அதே விதமாக அப்படியே பிழையின்றி நிறைவேறும். நான் அரிசோனாவுக்கு செல்வதை குறித்தும் கூட அவர் ஒருமுறை சுப்பனம் கண்டிருந்தார். அவர் மிகுந்த கலக்கமடைந்திருந்தார். அவர் தன்னுடைய மனைவியை தன்னோடு அழைத்து வந்திருந்தார். அப்பொழுது அவள் தாயாக போகும் நிலையில் இருந்தார். எனவே அப்பொழுது அவர்களால் விமானத்தின் மூலமாக மாத்திரமே வர முடிந்தது. ஆனால் இங்கு வருவதற்கு அவரிடம் ஒரு பைசா கூட இல்லை. எனவே யாரோ ஒருவர் அவருக்கு பணத்தை கொடுத்திருந்தார். ஆகையால் அது ஏதோ ஒரு விதமான ரகசியமான முறையில் கிரியை செய்துள்ளது. ஆகையால் ஏதோ காரியம் சம்பவிக்க கூடும். நாங்கள் அவனமாகவே நம்புகிறோம். கர்த்தர் நமக்காக என்ன அருள்வார் என்பதை நாம் அறியோம். இப்பொழுது இயேசுவின் வருகைக்கு சற்று முன்னதாக உள்ள இந்நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். நான் முன்னமே கூறியுள்ளது போல இது சரித்திரம் முழுவதும் உள்ள காலங்களிலேயே மகத்தான காலமாய் உள்ளது. பூமியின் மீது இருந்த வேறெந்த காலத்தை காட்டிலும் இப்பொழுதுள்ள இந்த காலத்தில் ஜீவிக்கவே நான் விரும்புகிறேன். நான் இங்கே இன்றிரவு மீண்டும் என்னுடைய நல்ல நண்பர் சகோதரன் டவ் அவர்கள் எங்களுக்கு முன்னால் அமர்ந்திருப்பதை காண்கிறேன். நான் இந்த காலையில் அரங்கத்தில் அவரை குறித்து குறிப்பிட்டு பேசினேன். சகோதரன் டவ் அவர்கள் இன்றைக்கு 93 வயதையுடையவராயிருக்கிறார். அது எவ்வளவு ஆசீர்வாதமாய் உள்ளது. அவர் தன்னுடைய நீண்ட கால வாழ்க்கையை அவர் தேவனுடைய மகிமைக்காகவும் துதிக்காகவுமே அளித்து வருகிறார். இன்றைக்கு அவருக்கு 93 வயது. என் சகோதரனே, உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்கும் பிறந்த நாள் வாழ்த்து. இன்றிரவு தேசம் முழுவதும் இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்களும் கூட சகோதரன் பில்டவ் அவர்களுக்கு ஒரு பிறந்த நாள் வாழ்த்தை கூற விரும்புவார்கள் என்பதை நான் அறிவேன். அவர் ஓரல் ராபர்ட்ஸனுடைய தனிப்பட்ட நெருங்கிய நண்பராயிருக்கிறார். அவர் சுவிசேஷத்தில் அநேகருக்கு உதவி செய்துள்ளார். அவர் நமக்கு ஒரு மகத்தான நண்பராயிருக்கிறார். சகோதரன் மேன் அவர்களை இங்கு காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மற்றொரு மெத்தோடிஸ்ட் பிரசங்கியா ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் இந்தியானாவிலிருந்து வந்துள்ள நம்முடைய கூட்டாளிகளில் ஒருவராயும் கூட இருக்கிறார். அவருக்கு அருகில் இங்கே சகோதரர் இக்கர்சன் அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அவர் ஜெஃபர்சன்வில் இந்தியானாவிலிருந்து வந்துள்ள மூப்பர்களில் ஒருவராயிருக்கிறார். அவர்கள் இன்றிரவு அங்கே செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே மூப்பர்களில் மற்றொருவரான சகோதரன் வீலர் அவர்கள் இங்கு எங்கோ இருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அவர் உட்கார்ந்திருக்கும் இடத்தை நான் இன்னும் கண்டறியவில்லை. யாரோ ஒருவர் அவருடைய விரலை அந்த பக்கமாய் சுட்டிக்காட்டுகிறார். நான் சற்று கழித்து அவரை கண்டுபிடித்து விடுவேன். அதோ அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அதோ வலப்பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஆம், சகோதரன் பேங்க்ஸூர், இன்றிரவு நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பீர்களேயானால் நல்லவா இருக்கும். உங்களுடைய சகோதரன் நேற்றிரவு இங்கிருந்தார். நான் வெளியே செல்லும் போது அவரை கண்டேன். அவர்தான் சகோதரன் லயல், யெகோவா சாட்சிக்கார சபைக்காரர். ஆனால் அந்த முழு கூட்டமும் மனமாற்றமடைந்து விட்டது. ஒரு கர்த்தருடைய தரிசனத்தின் காரணமாகவே லயல் அவர்கள் உள்ளே கொண்டு வரப்பட்டார். லயல் அன்றைய நாள் அங்கே படகில் அமர்ந்து கொண்டிருந்தார். அதற்கு முந்தின நாள் ஜீவனின் உயிர்த்தெழுதலை குறித்து ஏதோ ஒன்று சம்பவிக்கப் போவதாக இருக்கிறது என்று அவரிடம் கூறப்பட்டது. அவர் உண்மையாகவே ஒரு யெகோவா சாட்சிக்காரரும் கூட. ஆனால் அவர் அந்த காலை அங்கே அமர்ந்து கொண்டு மீன் பிடித்துக் கொண்டிருந்தார். அவரிடம் கெண்டகி நாட்டவர் உபயோகிக்கும் பெரிய தூண்டில் முள் இருந்தது என்பது உங்களுக்கு தெரியும். அந்த சிறிய மீனானது அந்த பெரிய தூண்டில் முள்ளை விழுங்கிவிட்டது. அப்பொழுது அவர் அந்த தூண்டில் முள்ளை எடுத்தபோது அந்த மீனின் செவுள்கள் குடல்கள் எல்லாமே வெளியே வந்துவிட்டன. எனவே அவர் அதை தண்ணீரில் இருந்து விட்டார். சிறிய உருவில் உள்ள பருதி மீன். மேலும் அவர், நீ கடைசி முறையாக தண்ணீருக்குள் எரியப்படுகிறாய் என்றார். அந்த சிறிய மீனோ தண்ணீரில் துடிதுடித்து இறந்து விட்டது. அப்பொழுது காற்றானது அதை லீலை புஷ்பங்கள் உள்ள குட்டைக்கு அடித்து சென்று விட்டது. அதற்கு முந்தின நாள் நான் உட்கார்ந்து கொண்டிருந்த போது ஏதோ ஒரு சிறிய சிருஷ்டிக்கு உயிர்த்தெழுதல் உண்டாகும் என்று பரிசுத்த ஆவியானவர் என்னிடம் கூறுகிறார் என்று கூறியிருந்தேன். ஒருவேளை நான் வீட்டுக்கு திரும்பிய போது அது ஒரு கூரைக்குட்டியா இருக்கலாம் என்று எண்ணினேன். இன்றிரவு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரன் உண்டவர்களும் நானும் தூண்டிலில் இறைக்காக மண்ணை தோண்டிக் கொண்டிருந்த போது ஒரு வாலிப பெண்ணாக இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய சிறிய பெண், அவள் மெலிந்து உயரமாய் காணப்படுகின்ற இந்த ராணுவ வீரனுக்கு விவாகத்திற்கென்று நிச்சயிக்கப்பட்டிருக்கிறாள். நான் அவனை காண்கிறேன். அவள் மேலே வந்து அப்பா என்றாள். அவளும் அவளுடன் இருந்த மற்றொரு சிறிய பெண்ணும் நாங்கள் என்று எதையோ கூற வந்தனர். இப்பொழுது எவருமே தாங்கள் விரும்புகிற எந்த விதமான மிருகத்தையுமே வைத்துக் கொள்ளலாம். ஆனால் எனக்கோ நிச்சயமாகவே பூனையை பிடிக்கவே பிடிக்காது. ஆகையால் அவளுக்கு இல்லை, பிரண்ணாம் குடும்பத்தினருக்கே பிடிக்காது. எனவே நாங்கள், அவள், அப்பா, நாங்கள் இங்கே ஒரு பூனையை கண்டோம். அது ஏதோ ஒன்றை தின்றுவிட்டது. யாரோ அதற்கு விஷம் வைத்து விட்டனர். அது அதனை விழுங்கிவிட்டது என்று கூறினாள். எனவே அவள், அப்பா, அது மறிக்கப் போகிறது. எனவே நாங்கள் ஒரு சிறு பெட்டியை கொண்டு வந்து அது ஒரு சில நாட்கள் வைத்திருக்கலாமா என்று கேட்டாள். அப்பொழுது நானோ, அந்த பூனையை நான் பார்க்கட்டும் என்றேன். அப்பொழுது அவர்கள் சென்று அந்த பூனையை கொண்டு வந்தனர். என்ன சம்பவிக்கப் போவதா இருந்தது என்பதை நான் கண்டேன். ஆகையால் அவளுக்கு ஒரு பெட்டியை கொடுத்தேன். அடுத்த நாள் காலை உங்களுக்கு தெரியுமா, அங்கே 7-8 குட்டிகள் அங்கிருந்தன. என்னுடைய சிறிய பையன் ஜோ அந்த பூனை குட்டிகளில் ஒன்றை கையில் எடுத்து நசுக்கி தரையில் போட்டு விட்டான். அப்பொழுது அந்த சிறு குட்டியோ துடித்து துடித்து சுற்றி சுற்றி வந்தது. அவன் அதை கொண்டு போட்டான். அப்பொழுது நான் அவருடைய சகோதரன் லைல் அவரிடம் சொன்னேன். அதாவது நான், அது ஒரு கால் அந்த பூனைக்குட்டி உயிரோடு எழுப்பப்படலாம். கத்தர் இந்த விதமான காரியங்களை செய்கிறதை நாங்கள் கண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்களே என்றேன். சகோதரன் லைல் அவர்களோ இந்த வழிக்கு புதிதானவர். பரிசுத்த ஆவியானவரோ அவர் திருமணமானவர் என்றும், அவர் என்ன செய்திருந்தார் என்றும், அவர் செய்திருந்த பொல்லாங்குகளையும் மற்றும் அவர் செய்திருந்த காரியங்களையும் அவரிடத்தில் கூறியிருந்தார். ஆனால் அவரோ சகோதரன் பேங்க்ஸ் அந்த காரியங்களை எல்லாம் இடத்தில் கூறிக்கொண்டிருந்ததாக எண்ணிக்கொண்டார். ஆனால் அது அவரிடத்தில் கூறப்பட்ட போது, அதாவது அதற்கு முந்தின இரவு அவர் என்ன செய்தார் என்று அவரிடத்தில் கூறின போது அதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவரால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அதன் பின்னர் அடுத்த நாள் காலையில் நாங்கள் இரவு முழுவதும் மீன் பிடித்துக் கொண்டிருந்தோம். சில சிறு மீன்களை பிடித்தோம். அப்பொழுது நாங்கள் சிலவற்றை தூண்டில் இறைக்காக பிடித்துக் கொண்டிருந்தோம். ஆனால் அந்த சிறு மீனை தண்ணீரில் வீசினார். அது துடித்து துடித்து இறந்து ஒரு பக்கம் சென்று விட்டது. அப்பொழுது சுமார் அரை மணி நேரமாக நாங்கள் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தோம். அப்பொழுது நான், சகோதரன் லைல் அவர்களே, மீன் தன்னுடைய வயிற்றுக்குள்ளாக அந்த தூண்டில் முள் முழுவதையும் விழுங்க நீர் விட்டு விடுகின்றீர் என்று கூறினேன். புரிகின்றதா? பின்னர் நான், நீர் தூண்டிலை மெல்ல இப்படி இங்கே போடுங்கள். அப்பொழுது மீன் அந்த தூண்டிலை தொட்டவுடனே அதை பற்றி பிடித்து அதை வெளியே எடுத்துக் கொண்டு வாருங்கள் என்றேன். மேலும் நான், நீர் அதை அந்த விதமாக வேகமாக இழுக்க வேண்டாம். அந்த தூண்டில் முழுமையாக விழுங்கவும் விட வேண்டாம். அப்படி இருந்தால் அப்பொழுது நீர் மீனை பிடித்து விடுவீர் என்று கூறினேன். அதற்கு அவரும் சரியென்றார். அவர் ஒரு பெரிய நீளமான தூண்டில் கயிற்றை வைத்திருந்தார். அதுவே அங்கே தொங்கிக் கொண்டிருந்தது. அப்பொழுது அவர், நாங்கள் இந்த விதமாக அதை செய்வதுதான் வழக்கம் என்றார். அப்பொழுது ஏறக்குறைய அந்த நேரத்தில் அங்கே ஏதோ ஒன்று மலையின் உச்சியில் இருந்து வருவதை கேட்டேன். அது சுழற்காற்று. அது சுழற்காற்றானது சுழன்று சுழன்று வந்தது. இதோ அந்த விதமாக அது கீழே இறங்கி வந்தது. அப்பொழுது தேவ ஆவியானவர் படகின் மேல் வந்து எழும்பி நிலென்றார். பின்னர் அவர் அந்த மறித்த மீனிடத்தில் பேசி, நான் உன்னுடைய ஜீவனை திரும்ப தருகிறேன் என்று கூறி என்று உரைத்தார். அந்த சிறு மீனோ மறித்து போய் அரை மணி நேரமாய் அங்கேயே தண்ணீரில் கிடந்தது. அதனுடைய குடல்கள் அதனுடைய வாயிலும் அதனுடைய செவில்களிலும் இருந்தன. அப்பொழுது நான், சிறுமீனே, இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவனை உனக்கு திரும்ப அளிக்கிறார், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உயிர் பெறுவாயாக என்றேன். அப்பொழுது அது உயிர் பெற்று அதனால் முடிந்த அளவு வேகமாக தண்ணீரில் நீந்தி சென்று விட்டது. சகோதரன்லை, நீர் இங்கு எங்காவது இருக்கிறீரா? நான் கடந்த இரவு உங்களை கண்டேன். அவர் உட்புறத்தில் இருந்தாலும் வெளிப்புறத்தில் இருந்தாலும் அல்லது அவர் எங்கே இருந்தாலும் சரி, நான் உங்களை காணும்படி உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். என்ன கூறுகிறீர்கள்? ஓ ஆம், பின்னால் உள்ள உப்பரிக்கையில் அங்கே பின்னால் உள்ள ஜன்னல்களினூடாக உள்ள இடத்தில் இருக்கிறார். அவர்தான் அந்த மனிதன், யெகோவா சாட்சிக்காரர். அவர் சகோதரன் பிரணாமே என்றார். அவர் உணர்ச்சி வசப்பட்டு விட்டார். மேலும் அவர், இங்கு இருப்பது நல்லதா இருக்கிறது இல்லையா என்றார். மேலும் அவர், அது எனக்காக செய்யப்பட்டது, நீ கடைசி முறையாக தண்ணீரில் நீந்தினாய் என்று நான் கூறின சிறிய மீன் அல்லவா அது, அது எனக்கு மிகவும் முக்கியம் வாய்ந்த ஒன்றாக உள்ளதல்லவா என்று கேட்டார். அப்பொழுது நான், இல்லை இல்லை இல்லை, அது வெறுமென ஒரு உறுதி செய்தல் என்றேன். அவரோ அதை குறித்து குழப்பமடைந்திருந்தார். நல்லது, நாங்கள் பயணம் செய்கிறோம், இந்த காரியங்கள் சம்பவிக்கிறதை நீங்கள் காண்கிறீர்கள். இப்பொழுது அது எதை காண்பிக்கிறதா இருந்தது என்பதை சற்று யோசித்து பாருங்கள். நான் என்னுடைய ஜெப வரிசையில் வரும் வலிப்பு வாதத்திற்குட்பட்ட சிறு பிள்ளைகளின் பட்டியலை வைத்துள்ளேன். நான் அவைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆனால் தரிசனம் வந்தபோதோ அது இவ்வளவு நீளமுள்ள, இரண்டு அல்லது மூன்று அங்குலம் நீளமுள்ள ஒரு சிறு மீனுக்கானதா இருந்தது. ஆனால் தூண்டில் முள்ளோ அந்த அளவிற்கு பெரியதா இருந்தது. ஆனால் அது என்னவா இருந்தது என்றால், தேவன் சிறிய காரியங்களின் பேரிலும் கூட கவனம் செலுத்துகிறார் என்பதையே அது உங்களுக்கு காண்பிக்கிறது. ஒரு நாள் நாடு முழுவதும் குஷ்டரோகிகள் படுத்துக் கொண்டிருந்த போது அவர் தம்முடைய வல்லமையை உபயோகித்து ஒரு மரத்தை சபித்தார். சுகமளிக்கும் வல்லமை தேவைப்படுகிற ஜனங்கள் எங்கும் படுத்திருக்க அது பட்டுப்போக துவங்கினது. ஆனால் நீங்கள் பாருங்கள், அவர் எல்லாவற்றின் மேலும் தேவனாயிருக்கிறார் என்பதை காண்பிக்க விரும்பினார். அது சிறியதா இருந்தாலும் பெரியதா இருந்தாலும் அது என்னவா இருந்தாலும் அவர் அவற்றிற்கும் தேவனாயிருக்கிறார். அவர் இன்னமும் எல்லா சிருஷ்டிப்பின் மேலும் எல்லா காரியங்களின் மேலும் தேவனாயிருக்கிறார். ஆகையால் நாம் அவரை நேசிக்கிறோம். ஏனென்றால் மரித்து தண்ணீரில் அரை மணி நேரமாக மிதந்து கொண்டிருந்த அற்பமான ஒரு சீறு மீனுக்குள் அவர் ஜீவ வார்த்தையை பேசி உயிர் பெற செய்ய ஆர்வம் கொண்டிருப்பாரேயானால், என்றாவது ஒரு நாள் அவர் நிச்சயம் தமது பிள்ளைகளுக்கு ஜீவ வார்த்தையை உரைத்து உயிர்ப்பிப்பார் என்பதை அது அறிவுறுத்துகிறது. உங்களுடைய சரீரம் ஒரு கரண்டி அளவு தூசியாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை, அவர் பேசுவார். என்றோ ஒரு நாள் நாம் அவருக்கு மறு உத்தரவு அருளுவோம். அவர் ஒவ்வொரு காலத்திலும், நாம் செய்கிற எல்லாவற்றிலும், நாம் கூறுகிற எல்லாவற்றிலும், ஒவ்வொரு காரியத்திலும் ஆர்வம் கொண்டுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் ஆர்வம் கொண்டுள்ளார். இப்பொழுது நாம் எல்லாவிடங்களிலும் நம்முடைய தலைகளை தாழ்த்துவோமாக. நாம் ஜெபிப்பதற்கு முன்பாக, இன்றிரவு இங்கு யாராகிலும் அவருக்குள் ஆர்வம் கொண்டுள்ளீர்களா என்றே நான் இப்பொழுது வேப்புறுகிறேன். ஆனால் நாம் அவரை காணப்போகிற மற்றொரு தேசத்திற்கான உங்களுடைய பயணச்சீட்டை இன்னும் பதிவு செய்யாமல் இருப்பீர்களேயானால், உங்களுக்கு தெரியுமா, பதிவு செய்யாமல் உங்களால் உள்ளே வர முடியாது. நீங்கள் இன்னும் பதிவு செய்யாமல் இருந்து உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே இன்றிரவு எல்லாமே சரியாக வேண்டும் என்று எண்ணி இப்பொழுதே ஜபத்தில் நினைவு கூறப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், உங்களுடைய கரங்களை நீங்கள் உயர்த்துங்கள். நீங்கள் கர்த்தாவே என்னை நினைவு கூறும் என்று கூறுவீர்களா? அவர் உங்களுடைய கரத்தை காண தேவனே அதை அருளுவார். பரலோக பிதாவே, ஜீவனுள்ளோருக்கும் மரித்தோருக்கும் இடையே இன்றிரவு நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். இந்நாட்களில் சம்பவித்துக் கொண்டிருக்கிற இந்த காரியங்கள் ரகசியமானவைகளாயும் அவைகள் நிச்சயமாகவே ரகசியமானவைகளாகவே இருக்கின்றன. ஆனால் தேவனே, அவைகள் உண்மையானவைகளா அல்லது இல்லையா என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். நீரே வானங்களுக்கு பூமிக்கும் பிரதான நியாயாதிபதியாயிருக்கிறீர். கர்த்தாவே, ஜனங்களை உற்சாகப்படுத்தவே நாங்கள் இதை கூறுகிறோம். நீர் எங்களுக்கு காண்பித்திருக்கிற சில காரியங்களைக் கொண்டு அவர்கள் உம்மை நேசிக்கவும், உம்மை விசுவாசிக்கவும், உம்மை சேவிக்கவும் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டியுள்ளது. செயல்கள் எவ்வளவு சிறியவைகளா இருப்பினும், நல்லதானாலும் கெட்டதானாலும் நீர் அதை காண்கிறீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள தேவனே, அந்த கரத்தை மேலே உயர்த்த ஊக்குவித்த ஆவியையும் ஆத்துமாவையும் அந்த கரங்கள் ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தேவனே, நதிக்கப்பால் உள்ள தேசத்திற்கு செல்ல அவர்கள் பதிவு செய்யும் இரவாக இது இருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இதை அருளும் கர்த்தாவே. வியாதியஸ்தர்களையும் துன்பப்படுகிறவர்களையும் சுகப்படுத்தும். அதாவது இங்கு சுகமாய் இருப்பவர்களையும் தேசம் முழுவதும் தொலைபேசியின் மூலம் ஒலிபரப்பப்பட்டுக் கொண்டிருக்கும் இடங்களில் உள்ள ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தும். கலிபோர்னியாவிலிருந்து நியூயார்க் வரைக்கும், கனடாவிலிருந்து மெக்சிகோ வரைக்கும் உள்ள ரட்சிக்கப்படாதவர்களை நீர் ஆசீர்வதியும். இன்றிரவு எங்களுடைய சத்தத்தை கேட்கும் ஒவ்வொருவரும் உம்முடைய திவ்ய பிரசனத்தினால் அவர்களுடைய பாவங்களில் இருந்து ரட்சிக்கப்பட்டு அவர்களுடைய சுகவீனத்தில் இருந்து சுகமடைவார்களாக. கர்த்தாவே இதை அருளும். இந்த எங்களுடைய சகோதரன் ஜாக்சன் அவர்களை வினோதமான ஏதோ ஒன்று அவருடைய இதயத்தை கலங்க செய்ததால் அவர் ஆயிரக்கணக்கான மைல்கள் விமானத்தில் பறந்து இங்கு
வந்துள்ளார்.
அவர்கள் சொப்பனங்களையும் தரிசனங்களையும் காண்பார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. அன்புள்ள தேவரே, இது எதை பொருட்படுத்துகிறது என்பதை நீர் எனக்கு ஒரு ரகசியமாகவே வைத்திருக்கிறீர். எனவே அது எனக்கு தெரியாது. ஆனால் நீர் எங்களை சந்திப்பீரேயானால் கர்த்தாவே, அந்த சந்திப்பிற்காக இப்பொழுதே எங்களுடைய இதயங்களை ஆயத்தப்படுத்தும். நீர் என்ன செய்வீர் என்று அறியாமலும் இந்த சொப்பனத்தின் மூலம் நீர் எங்களை சந்திக்கும்படி வாக்களித்திருக்கிறீரா என்பதை அறியாமல் நாங்கள் அதை அறியாமலே மகத்தான எதிர்பார்த்தலோடு இருக்கிறோம். ஆனால் நீர் உம்முடைய ஜனங்களை சந்திப்பதாக வாக்குத்தத்தம் செய்திருக்கிறீர் என்று நாங்கள் புரிந்து கொண்டிருப்பவர்களை மாத்திரமே நாங்கள் எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறோம். நீர் உம்மை இங்கு எங்களுக்கு தத்ரூபமாக்க செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் இதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம்.
ஆமென்.
இப்பொழுது இன்றிரவு, கடந்த இரவும் இன்று காலையும் உங்களை நீண்ட நேரம் வைத்திருந்த பிறகு எனக்கு தொண்டை ஒரு விதமாக சற்று கரகரப்பாகி உள்ளது. நான் பிரசங்கிக்கும் பொழுது நான் என்னுடைய வழுக்கை தலையை மூடிக்கொள்ள நான் வைத்துள்ள ஒரு சிறு செயற்கை தலைமுடியை அணிந்து கொள்வேன். ஆனால் நான் அதை இந்த முறை கொண்டு வர மறந்துவிட்டேன். எனவே இந்த காற்றானது ஜன்னல்களின் வழியாக வந்து என்னுடைய தொண்டையை சற்று கரகரப்பாக்கிக் கொண்டிருக்கிறது. எனவே நான் முழுவதும் மூடப்பட்ட கட்டிடங்களில் மட்டுமே கூட்டங்களை நடத்த வேண்டியவனாய் உள்ளேன். ஆனால் நான் அந்த செயற்கை தலைமுடியை பெற்றுக் கொண்ட பிறகு எங்கு கூட்டம் நடந்தாலும் நான் செல்வேன். அப்பொழுது அதனால் எனக்கு எந்த விதமான தொந்தரவும் ஏற்படுவதில்லை. நான் அதை கொண்டு வர மறந்துவிட்டேன். எனவே என்னால் ஒரு விதமாக உணர முடிகிறது. ஆகையால் உங்களுடைய ஜபங்கள் பாராட்டுக்குரியவைகளாக மதிப்பிடப்படுகின்றன. இப்பொழுது ஒவ்வொரு நாளும் இரண்டு ஆராதனைகள் உண்டு. எனவே அது என்னை ஒருவாறு உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதிக மைல்கள் வரவேண்டியிருந்தால் அப்பொழுது நீங்கள் அதை சொல்லிவிடலாம். ஆகையால் இப்பொழுது கலிபோர்னியாவில் உள்ள ஜனங்களாகிய உங்களுக்கும் அரிசோனாவில் உள்ளவர்களுக்கும் நாங்கள் அனைவரும் தேசத்தின் வழியாக உங்களுக்கு வாழ்த்துதல்களை அனுப்புகிறோம். பிரஸ்காட்டில் கர்த்தரின் சமூகத்தில் காத்திருக்கும் சகோதரன் லியோவும் அவருடைய குழுவும் இப்பொழுது அழைத்திருக்கிறார்கள். பீனிக்ஸை சுற்றிலும் உள்ளவர்களே, இன்னும் ஒரு வாரத்தில் நாங்கள் யூமாவில் நடைபெறும் விருந்தில் இருப்போம். அவர்கள் அவர்களுடைய எல்லா நுழைவுச் சீட்டுகளையும் அங்கே விற்றுவிட்டனர். அவர்கள் ஒரு பெரிய அரங்கத்தை எடுத்துள்ளனர். அவர்களால் ஜனங்களுக்கு இடவசதியே அளிக்க முடியவில்லை. எனவே நீங்கள் உள்ளே வர வேண்டுமானால் நேரத்தோடு வாருங்கள். அதன் பின்னர் அங்கிருந்து நாங்கள் அடுத்த திங்களன்று, அடுத்த ஞாயிறு இரவு லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு செல்கிறோம். ஆகையால் உங்கள் யாவரையும் நாங்கள் அங்கு காண எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ஐஸ்வர்யமான ஆசீர்வாதங்கள் உங்கள் அனைவர் மேலும் தங்கியிருப்பதாக. நியூயார்க்கில் உள்ள உங்களுக்கும் உகையாவிலும் மற்றும் வித்தியாசமான இடங்களிலும் உள்ளவர்களுக்கும் விரைவில் நான் சர்பத்தின் அடிச்சுவடி என்னும் செய்தியை கூடாரத்தில் பிரசங்கிக்க விரும்புகிறேன். துவக்கத்திலே மிருகம், முடிவிலே மிருகம் என்பதை குறித்ததாகும். நாங்கள் எப்பொழுது அதை குறித்து பேசப் போகிறோம் என்பதற்கான ஒரு குறிப்பை பில்லி உங்களுக்கு அனுப்புவார். நான் அதை கூடாரத்தில் பிரசங்கிக்க காரணம் என்னவெனில், அது குறைந்தது 4 மணி நேரம் அல்லது இன்னும் சற்று கூடுதல் நேரம் பிடிக்கும் என்பதனாலேயாகும். ஆகையால் இப்பொழுது இங்குள்ளவர்களும் நீங்கள் வேற எங்கிருந்தாலும் யோவின் புத்தகத்திற்கு திருப்பம் படிக்க விரும்புகிறேன். அதிலிருந்து பிரசங்கிப்பதற்கு அது மிகவும் வினோதமான புத்தகமாகும். ஆனால் நான் இப்பொழுது இங்கே ஒரு சில குறிப்புகளை உபயோகிக்க விரும்புகிறேன். அதன் பின்னர் நாளை காலை இங்கே கூடாரத்திலே ஞாயிறு சிறுவர் வேதப்பாட பள்ளி ஆராதனைகள் இருக்கும். நாம் இங்கே எத்தனை மணிக்கு துவங்குகிறோம்? 9:30. அதன் பின்னர் நான் இங்கே மீண்டுமாக நாளையும் பேசும் சாகியத்தை பெற்றுள்ளேன். கர்த்தருக்கு சித்தமானால் நான் பேச விரும்பின பொருளை இப்பொழுது, அவருக்கு சித்தமானால் நான் அதை இன்று பிற்பகல் படித்துக் கொண்டிருந்தேன். அது தேவன் ஒரு ஆராதிப்பவனை சந்திக்கும் இடம் ஒன்று மட்டுமே உண்டு என்பதை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். தேவன் ஆராதிப்பவனை சந்திக்கும் இடம் எங்கே என்றும், அந்த இடத்தின் பெயர் என்னவென்றும், அந்த இடம் என்னவென்றும் என்னால் உங்களுக்கு காண்பிக்க முடியும். அதன் பின்னர் நாளை இரவு ஒரு சுகமளிக்கும் ஆராதனைக்கான ஒரு ஆதரவை நான் கேட்டுக்கொள்ளப் போகிறேன். நான் பண்டைய நாகரிகம் கொண்ட சுகமளிக்கும் ஆராதனையை நடத்த விரும்புகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் இன்றைக்கு எனக்கு எச்சரிப்பூட்டிய ஒரு பொருளின் பேரில் பேச விரும்புகிறேன். நானும் சகோதரர் நூர் அவர்களும் ஒன்று சேர்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். என்னுடைய வெளியேறப்பட்ட சகோதரர்கள் நாங்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து உரையாடி கொண்டிருந்தோம். அந்த சகோதரர்களோடு இருப்பது எவ்வளவு அருமையாயுள்ளது! பண்டைய காலம் போன்றே காணப்படுகிறது. அப்பொழுது அவரோ, சகோதரன் பிரணாம் அவர்களே, உங்களுக்கு தெரியுமா, நீர் எங்களுக்கு இங்கே ஸ்ரீ போட்டில் அளித்த செய்திகள் அனைத்திலும் ஆட்டுக்குட்டியும் புறாவும் என்னும் உடைய செய்தி தலை சிறந்து விளங்குகிறது என்றார். மேலும் அவர், இன்றைக்கு நீர் அளித்த செய்தி உமக்கு மிகுந்த ஆர்வத்தை உண்டாக்கிற போதிலும் அப்படிப்பட்ட ஒரு செய்தியை நீர் ஒருபோதும் அளித்ததே இல்லை என்றார். நான் அதை இழக்கும் போது நான் என் செய்தியை இழந்து விடுகிறேன் என்றார். மறித்துக் கொண்டிருக்கும் என் அருமையான ஆட்டுக்குட்டி அன்றே உருவானதாகும். மீட்கப்பட்ட தேவனுடைய சபை ரட்சிக்கப்பட்டு இனி பாவமே செய்யாத வரைக்கும் உமது விலையேறப்பெற்ற ரத்தம் அதன் வல்லமையை இழந்தே போகாது. உமது காயங்களிலிருந்து பெருக்கெடுத்து வரும் இரத்த ஆற்றை நான் விசுவாசத்தில் கண்டது முதற் கொண்டு மீட்கும் அன்பே என்னுடைய பொருளாய் இருந்து வருகிறது. நான் மரிக்கும் வரை அது அவ்வாறே இருக்கும். நாளை இரவு கர்த்தருக்கு சித்தமானால் பணி வெண்புறா சிறகுகள் மேல் என்ற பொருளின் பேரில் பேச விரும்புகிறேன். நாளை இரவு கர்த்தர் ஒரு புறாவின் சட்டைகளின் மேல் இறங்கி வருதல் என்பதன் பேரில், அதாவது அது கர்த்தருக்கு சித்தமாயிருந்து என்னுடைய குரல் மிகவும் மோசமாக இருந்தால் நான் பேசுவேன். எனவே இப்பொழுது எங்களுக்காக ஜெபியுங்கள். நமக்கு துவக்கத்தில் இருந்தது போல பண்டைய நாகரிகம் கொண்ட ஜபக்கூட்டம் ஒன்றை வைக்க விரும்புகிறேன். சிந்தனைகளை பகுத்தறிதல் ஏதுமின்றி ஜெபம் செய்யப்பட வேண்டும் என்று விரும்பும் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஜெப அட்டையை அளித்தல். இப்பொழுது நீங்கள் ஒரு ஜெப அட்டையை வைத்திருக்க வேண்டும். ஆகையால் நீங்கள் இங்கு நேரத்தோடு வாருங்கள். அப்பொழுது பில்லி உங்களுக்கு ஜெப அட்டையை கொடுத்து வரிசையை ஏற்படுத்த உதவியாயிருக்கும். நீங்கள் அதை செய்யவில்லை என்றால் ஜனங்கள் வரிசையில் வந்து சேர்ந்த வண்ணமாய் இருப்பதால் அந்த வரிசைக்கு முடிவே இல்லாமல் போய்விடுகிறது. யார் வேண்டுமானாலும் ஒரு ஜெப அட்டையை பெற்றுக் கொள்ளலாம். ஜெப வரிசை கடந்து செல்லும் போது சகோதரன் ஜாக் முன்பு செய்வது போல என் பக்கத்தில் இருக்க வேண்டும் என்றும், பில்லிப்பாலுக்கு பதிலாக சகோதரன் பிரவுன் ஜனங்களை என்னிடம் கொண்டு வர வேண்டும் என்றும் விரும்புகிறேன். நான் பழமை நாகரிகம் கொண்ட ஜெப வரிசை விரும்புகிறேன். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு நாம் செய்தது போல அவர்களுக்காக நாம் ஜெபிக்க மாத்திரம் செய்வோம். இன்றிரவு வேறொரு கூட்டாளி சகோதரன் நம்முடன் கூட இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் சுற்றிலும் பார்த்தபோது சில நிமிடங்களுக்கு முன்பு அவரை பார்த்து அடையாளம் கண்டுகொண்டேன். அவர்தான் சகோதரன் கார்டன் லின்ஸ்டே அவர்கள். அவர் பண்டைய காலத்தவர்களில் ஒருவராக இருக்கிறார். அவர் நீண்ட காலமாகவே எங்களுடன் இருந்து வருகிறார். அவர் ஒரு மகத்தான பணியை செய்து வருகிறார், அச்சிடுதல். அவர் இப்பொழுது ஏழு சபை காலங்கள் என்ற புத்தகத்தை அச்சிட்டுக் கொண்டிருக்கிறார். நாங்கள் அதை துரிதமாக பெற்றுக் கொள்வோம் என்று நம்புகிறோம். ஏழு முத்திரைகள். அவர் அதை அச்சடிப்பதற்கு முன்னர் அவர் அதை படிக்க நேர்ந்தால் அப்பொழுது எங்களுக்குள்ளே ஒரு வேத சாஸ்திர பிரகாரமான விவாதம் உண்டாயிருக்க போகிறது. அது உண்டாக போவதை என்னால் உணர முடிகிறது. ஆனால் நான் ஒரு வேத பண்டிதர் அல்ல என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் நாங்கள் நாளை இரவை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறோம். சகோதரன் டென்சே அவர்களே, நாளை இரவு இங்கு இருக்க நேர்ந்தால் பண்டைய நாகரிகம் கொண்ட ஒரு ஜெப கூட்டத்துக்காக மேடை மேலே வந்து எங்களுடன் கூட இருங்கள். பண்டைய காலத்தவர்களின் கூட்டங்களை போன்ற ஒன்றை காணவும் அதற்கு ஜனங்களை மேலே கொண்டு வரவும் எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? அது அருமையாயிருக்கும். இப்பொழுது வியாதிப்பட்டவர்களையும் துன்பப்படுகிறவர்களையும் அந்த நோக்கத்துக்காக நாளை இரவு அழைத்துக் கொண்டு வாருங்கள். இப்பொழுது நீங்கள் யோபின் புத்தகத்திற்கு திருப்பி இருப்பீர்களேயானால் 42 அதிகாரம் யோபு 42 அதிகாரம் முதல் 6 வசனங்கள் மிகவும் வினோதமானது. சகோதரன் டெட் டென்ஸ்லி, இன்றிரவு நீங்கள் பீனிக்ஸில் கேட்டுக்கொண்டிருப்பீர்களேயானால் பீனிக்ஸில் 1 அல்லது 2 வாரங்களுக்கு முன்பு நான் பேசிக் கொண்டிருந்த போது நாம் இதை குறிப்பிட்டது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? நான் உங்களிடம் என்றாவது ஒரு நாள் இது என்னுடைய பாடப்பொருளாகும் என்று கூறினேன். எனவே இன்றிரவு நான் அதை உபயோகிக்க விரும்புகிறேன். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இதை வாசிக்கும் போது கூர்ந்து கவனியுங்கள்.
I know that thou can do everything.
தேவரே, சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறேன். நீ எனக்கு செவிகொடும், அப்பொழுது நான் பேசுவேன். நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவறுத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். நான் இப்பொழுது 5 வசனத்திலிருந்து ஒரு பொருளை எடுக்க விரும்புகிறேன். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. யோபு, நாம் அவனுடைய ஜீவியத்தை சற்று எடுத்துக் கொள்வோம். யோபு ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். அவன் வேதாகமம் எழுதப்படுவதற்கு முன்னர் இருந்த காலத்தில் ஜீவித்த மனிதனாயிருந்தான். யோபுவின் புத்தகம் வேதாகம பண்டைய புத்தகங்களில் ஒன்றாக இருக்கிறது என்றே கருதப்பட்டு வருகிறது. ஏனென்றால் அது ஆதியாகமம் எழுதப்படுவதற்கு முன்பே எழுதப்பட்டது. யோபு இந்த மகத்தான ஆவிக்குரிய போர் வீரனும் தீர்க்கதரிசியுமானவன் தன்னுடைய நாளில் ஒரு வல்லமை உள்ளவனாக விளங்கினான். அவன் வளர்க்கப்பட்டது முதற்கொண்டே தன் ஜீவிய முழுவதிலும் கர்த்தரை சேவித்திருந்தான் என்பதில் சந்தேகமே இல்லை. அவன் ஜனங்களிடத்தில் அப்பேற்பட்ட ஒரு தீரமான வாழ்க்கை வாழ்ந்திருந்தான். அவருக்கு எல்லோரும் மரியாதை செலுத்தி
இருந்தனர்.
ஆனால் அவன் கர்த்தரால் சோதிக்கப்படுதல் என்று இங்கே அவன் அடைக்கிற ஒரு இடத்திற்கு அவன் வந்தான். ஆனால் நான் கர்த்தரால் சோதிக்கப்படுதல் என்றே அந்த வார்த்தையை உபயோகிக்க விரும்புகிறேன். உண்மையாகவே தேவனிடத்தில் சேரும் ஒவ்வொரு புத்திரனும் முதலில் சோதிக்கப்பட்டு சிக்ஷிக்கப்பட்டு பயிற்றுவிக்கப்படுகின்ற பிள்ளையாய் இருக்க வேண்டும். ஆகையால் சோதனைகள் கடுமையாயிருக்குமேயானால் அப்பொழுது நாம் அது மிகவும் கடுமையானது என்று எண்ணிக்கொண்டு கவனமாய் செவிகொடுக்க மறுக்கிறோம். அப்பொழுது நாம் ஒரு தேவனுடைய பிள்ளையாயிராமல் ஒரு வேசி பிள்ளையாகிறோம் என்று அவர் கூறினார். ஏனென்றால் மறுபடியும் பிறந்த ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளையை அவனுடைய பெற்றோரிடமிருந்து பிரிக்கக்கூடியது எதுவுமே கிடையாது. பாருங்கள், அவன் அவருடைய பாகமாயிருக்கிறான். நீங்கள் அதை ஒருபோதும் மறுதளிக்கவே முடியாது. அப்படி மறுதளித்தால் நீங்கள் உங்களையே மறுதளிக்கிறவர்களாயிருப்பீர்கள். பாருங்கள், நீங்கள் அந்த அனுபவத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் பயிற்றுவிக்கப்பட்டு சோதிக்கப்பட வேண்டும். இப்பொழுது இந்த மனிதன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்த காரணத்தால் அவனுக்கு தேவனுடைய கிருபையை பெற்றுக் கொள்ள வாய்ப்பிருந்தது. ஆனால் யோபுவிற்கோ வாசிப்பதற்கு வேதாகமே இல்லாதிருந்தது. அப்பொழுது வேதம் எழுதப்படாதிருந்தது. ஆனால் அவன் வெளிப்பாட்டின் மூலமாகவும் தரிசனத்தின் மூலமாகவும் தேவனை நெருங்கி சேரும் வாய்ப்பிருந்தது. அது வேதாகமே எழுதப்படுவதற்கு முன்பானதாகும். இப்பொழுது நாம் அவனுடைய ஜீவியத்தில் சிலவற்றை எடுத்துக்கொண்டு தேவன் அவனை ஆசீர்வதித்து அவனை ஒரு மகத்தான மனிதனாக்கினார் என்பதை நாம் கண்டறிகிறோம். ஏன் எல்லோருமே அவனுக்கு மரியாதை செலுத்தினர். அவனுடைய ஞானமும் கூட அவ்வளவு மகத்தானதாக இருந்தது. தேவனிடத்திலிருந்து அவனுக்கு உண்டாகியிருந்த ஆவியின் ஏவுதலானது அவன் தேவனுடைய ஊழியக்காரன் என்பதை மிகவும் தெளிவாக ரூபகாரப்படுத்தி இருந்தது. எனவே அவன் கூறுவதை கேட்க ஜனங்கள் எல்லாவிடத்திலும் இருந்தும் வந்தனர். அப்பொழுதே சாத்தான் அந்த மனிதனை குற்றம் சாட்டத் துவங்கினான். அந்த விதமாகவே அவன் தேவனால் ஊக்குவிக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு ஊழிய காரணத்தையும் செய்கிறான். அவன் செய்கிற ஒவ்வொரு காரியமும் சரியல்லவென்றும் அவனை குறித்து குற்றம் சாட்ட சாத்தான் எப்பொழுதும் அங்கே இருக்கிறான். இப்பொழுது நாம் அவனுடைய ஜீவியத்தையும் சோதனைகளையும் அவனுடைய மகத்தான விசுவாசத்தையும் கண்டறிகிறோம். இயேசுவானவரும் கூட அவர் பூமிக்கு வந்தபோது அவர் யோபின் பொறுமையை குறித்து குறிப்பிட்டு கூறினார். அவரோ யோபின் பொறுமையை குறித்து நீங்கள் வாசித்திருக்கிறீர்களா என்று கேட்டார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தை நிறைவேற்றப்படுவதற்காகவே விசுவாசமானது பொறுமையோட காத்திருக்கிறது. இப்பொழுது நாம் இங்கே அந்த யோபுவை கண்டறிகிறோம். அவன் தன்னுடைய சோதனைகளினூடாகவும் அவனுடைய எல்லா துன்பங்களினூடாகவும் சென்ற பிறகு அவன் ஒரு அருமையான குடும்பத்தை உடையவனாய் இருந்தான். அவர்கள் அவனிடமிருந்து எடுக்கப்பட்டிருந்தனர். அவன் நல்ல ஆரோக்கியத்தை உடையவனாய் இருந்தான். அதுவும் அவனிடத்திலிருந்து எடுக்கப்பட்டிருந்தது. இந்த ஜீவியத்தில் அவனுக்கு சொந்தமாயிருந்த ஒவ்வொரு காரியமும் எடுக்கப்பட்டிருந்தன. அப்பொழுது அவன் சாம்பல் குவியலில் அமர்ந்து கொண்டு ஒரு ஓட்டை எடுத்து தன் பருக்களை சுரண்டினான். அவனுடைய சொந்த மனைவியும் கூட அவனுக்கு விரோதமாய் பேசினாள். அவள் ஏன் தேவனை சபித்து ஜீவனை விடக்கூடாது என்று கேட்டாள். அப்பொழுது அவனோ, நீ ஒரு பைத்தியக்காரி பேசுவதை போல பேசுகிறாய் என்றான். பின்னர் அவன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். இப்பொழுது சாத்தான் தேவனுக்கு முன்பாக வந்தான். ஏனென்றால் அவனால் எல்லா நேரத்திலும் தேவனுக்கு முன்பாக வந்து கிறிஸ்தவர்களை அல்லது விசுவாசிகளை குற்றப்படுத்த முடியும். ஆகையால் அவன் யோபுவை குறித்து அநேக காரியங்களை குற்றம் சாட்டினான். அதாவது அவன் யோபு தேவனை சேவிக்கக்கூடிய காரணம் அவனுக்கான ஒவ்வொரு காரியமும் நன்மையானதாகவே இருந்து வந்துள்ள காரணத்தினாலே ஆகும் என்று கூறினான். மேலும் அவன், நீர் வெறுமன அவனை என்னுடைய கரங்களில் விட்டு விடுவீரானால் அப்பொழுது நான் அவனை உம்முடைய முகத்துக்கு முன்பே சபிக்கும்படி செய்து விடுவேன் என்றான். தேவன் ஒரு விசுவாசியின் மேல் வைத்துள்ள நம்பிக்கையை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பார்த்தீர்களா? வேறு வார்த்தைகளில் கூறினால் தேவன் யோபுவிடத்தில் கூறினார், இல்லை சாத்தானிடத்தில் இந்த விதமாய் கூறினார். அதாவது, உன்னால் அதை செய்ய முடியாது என்றார். அவன் நீதிமானாக்கப்பட்ட ஒரு மனிதனாய் இருந்தான். அவன் ஒரு நல்ல மனிதனாய் இருந்தான். பூமியில் அவனைப் போல ஒருவனும் இல்லை என்பதாகும். ஓ, என்ன ஒரு மனிதன்! அதாவது, தேவன் தாமே தம்முடைய சத்ருவனிடத்தில் என் ஊழியக்காரன் மிகவும் பரிபூர்ணமானவன், அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்கிறார். ஓ, நாம் அந்த விதமான ஒரு மனிதனாக இருக்க கூடுமானால் நலமாயிருக்கும். அதே தேவன் நம்மேல் அப்படிப்பட்ட நம்பிக்கையை வைக்கும் அளவுக்கு நம்மால் இருக்க முடிந்தால் நலமாயிருக்குமே. அவருடைய வார்த்தையில் இருந்தோ அல்லது அவரையோ நாம் எந்த வழியிலும் திரிக்க மாட்டோம் என்று அவர் அறிந்திருந்தால் நலமாயிருக்குமே. அப்படியே சரியாக தரித்திருங்கள். அப்பொழுதே அவரால் அவருடைய நம்பிக்கையை நமக்குள்ளாக வைக்க முடியும். இப்பொழுது யோபு தேவனுடைய கட்டளைகளை ஒரு எழுத்தும் பிசகாமல் சரியாக அப்படியே நிறைவேற்றின ஒரு மனிதனாயிருந்தான். சாத்தான் அதை அறிந்திருந்தான். ஆனால் அவன், நீர் அவனை மாத்திரம் என்னிடம் கொடுப்பீரேயானால் நான் அவனை உமது முகத்துக்கு நேராக சபிக்கும்படி செய்வேன் என்றான். ஆகையால் தேவன் அவனிடத்தில் கூறினார், அவர் இப்பொழுது அவன் உன்னுடைய கரங்களில் இருக்கிறான், ஆனால் அவனுடைய ஜீவனை மாத்திரம் எடுக்கக்கூடாது என்றார். அப்பொழுது சாத்தான் தன்னால் இயன்ற அளவு அதன் பேரில் செய்ய முடிந்ததை செய்தான். அவன் ஒவ்வொரு நண்பனையும் அவனுக்கு இருந்த எல்லாவற்றையும் அவனுடைய ஜீவியத்தில் இருந்த எல்லாவற்றையும் எடுத்துக் கொண்டான், ஆனால் அவனுடைய ஜீவனை அவனால் எடுக்க முடியாமற் போயிற்று. ஆனால் யோபு அப்பொழுதும் அப்படியே உறுதியாய் நின்றான், எந்த பின்வாங்குதலுமே இல்லாதிருந்தது. நீங்கள் பாருங்கள், ஒரு மனிதனோ அல்லது ஒரு நபரோ ஒருமுறை தேவன் இருக்கிறார் என்னும் உண்மையான வெளிப்படுத்தப்பட்ட விசுவாசத்துடன் தேவனோடு உண்மையாக தொடர்பு கொள்ளும் போது எந்த ஒன்றுமே, எந்த நேரமும், எந்த இடமும் அந்த மனிதனை அவனுடைய தேவனிடத்திலிருந்து ஒருபோதும் பிரிக்கவே முடியாது. பவுல் இவ்வாறு கூறினான் என்று நான் நினைக்கிறேன், அதாவது சண்டையோ பசியோ நாசமோசமோ வேறெந்த சிருஷ்டியானாலும் மரணமானாலும் வேறெந்த காரியமானாலும் கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன் என்றான். நீங்கள் அவருக்குள் பாதுகாப்பாக நங்கூரமிடப்பட்டிருக்கிறீர்கள், ஏனென்றால் நீங்கள் அந்த ஜீவனுக்கென்றே நியமிக்கப்பட்டிருந்தீர்கள். ஆனால் அவனை சற்று திரித்து அவன் கையில் விலங்கிட்டு அவனை செய்ய வைக்கலாம் என்று சாத்தான் எண்ணினான். ஆனால் நீங்கள் பாருங்கள், தேவன் யார் என்றும் தேவன் அவனை எவ்வளவாக நேசிக்கிறார் என்னும் தேவனை குறித்து அவனுடைய பரிபூர்ண வெளிப்பாட்டோடு அவன் காத்திருந்தான். சூழ்நிலை என்னவாயிருந்த போதிலும் அவனுடைய விசுவாசம் உறுதிப்படுத்தப்படுவதற்கு அவன் காத்திருந்தான். ஏனென்றால் அவன் தேவன் பேரில் உறுதியாக பற்றிக் கொண்டிருந்தான். அது ஒரு வெளிப்பாடு. நான் அதை குறித்து கடந்த இரவு பேசினேன். இப்பொழுது கட்டிடத்தில் வியாதியாயுள்ள ஜனங்களும் முடமான ஜனங்களும் அல்லது தேவனை அவசியம் உடையவர்களாய் இருக்க வேண்டிய தேவையுள்ளவர்களாய் இருக்கும் போது நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்ற ஒரு விதமான வெளிப்பாட்டை நீங்கள் பெற்றுக் கொள்ளும் போது, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற காரியத்தில் நீங்கள் உண்மையாகவே அவை நியாயமானவை என்று அறிந்திருக்கும் போது, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்று விசுவாசிக்கும் பொழுது உங்களில் நங்கூரமிடப்பட்டுள்ள அந்த விசுவாசத்திலிருந்து ஒன்றுமே உங்களை பிரிக்கவே முடியாது. புரிகின்றதா? ஆனால் முதலில் அது உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும். அண்மையில் சிலர், ஒரு கூட்ட மனிதர் என்னிடம் வந்து இதை கூறினர். அவர்களில் சிலர் இன்றிரவு இதை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நான் அவர்களிடத்தில் தொடர்ந்து கெண்டக்கிக்கு செல்லுங்கள், எண்ணெய் அங்கு உள்ளது என்று கூறிக்கொண்டிருந்தேன். அங்கு எண்ணெய் இருந்ததை நான் அறிந்திருந்தேன். நான் அதை ஒரு தரிசனத்தில் கண்டிருந்தேன். நல்லது. சகோதரன் டீமாஸ் அவர்களும் மற்றவர்களும் நீண்ட காலமாகவே அங்கு செல்லவே இல்லை. பின்னர் முடிவில் அவர்கள் கூறினர், டெக்சாஸ் நிர்வாகம் அங்கு சென்ற பின்பு அவர்கள் இப்பொழுது நாங்களும் அங்கு போகிறோம் என்றனர். அப்பொழுது நானோ, நீங்கள் நீண்ட காலத்துக்கு முன்பே அங்கு சென்றிருந்திருக்க வேண்டும் என்றேன். ஆனால் அவர்களோ அதை செய்யவில்லை. அப்பொழுது டீமாஸ், சகோதரன் பிரணாம் அவர்களே, நான் அதை செய்யாததன் மூலம் அதில் ஒரு பெரிய தவறை செய்துவிட்டேன் என்றார். அப்பொழுது நான், நீர் அங்கு சென்றிருந்திருப்பீரே, ஆனால் நீர் அவை எல்லாவற்றையும் உடையவராய் இருந்திருப்பீர் என்றேன். அவர்களோ அதற்கு செவி கொடுக்கவே இல்லை. முதலாவதாக, அன்றிரவு நாங்கள் அவ்விடம் விட்டு செல்லும் முன்பு அந்த இடத்தில் தான் நாங்கள் பகல் உணவை அருந்திக் கொண்டிருந்தோம். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் பூமியில் ஒரு பெரிய பிளவை எனக்கு காண்பித்தார். அதற்குள் முழுவதும் எண்ணெய் இருந்தது. கெண்டக்கியில் மேலே வந்து கொண்டிருப்பது எண்ணெய் உள்ள சிறு படிவங்கள். அதிலிருந்து அவர்கள் விசைக்குழாயின் மூலம் எண்ணெயை வெளியே எடுக்கின்றனர். ஆனால் இதுவோ மூல ஊற்றிலிருந்து வந்த எண்ணெயாய் உள்ளது. அப்பொழுது நான், சகோதரன் டீமாஸ் அது அங்கு உள்ளது என்றேன். ஆகையால் அவர்கள் அதை தேடிக்கொண்டு சென்றனர். அவர்களோ அங்கு சென்று எண்ணெய் கிணறு எங்கு உள்ளது என்று எங்களுக்கு சொல்லும் என்று கூறினர். அப்பொழுது நானோ, ஓ முடியாது 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 என்றேன். பாருங்கள், நாம் தேவனுடைய வரத்தை வியாபாரத்திற்காக உபயோகிக்கிறதில்லை. இல்லை இல்லை, அது எங்கே இருந்தது என்று அவரால் எனக்கு கூறியிருக்க முடியும். ஆனால் அது எனக்கு தேவையில்லை. அவரை கேட்பதற்கு கூட எனக்கு போதிய விசுவாசம் இருந்திருக்காது. புரிகின்றதா? அது எனக்கு தேவையா இருந்திருந்தால் அப்பொழுது நான் அவரை கேட்டால் அவர் எனக்கு சொல்லுவார் என்று நான் நம்புகிறேன். ஆனால் முதலாவது நீங்கள் பாருங்கள், உங்களுடைய நோக்கங்களும் குறிக்கோள்களும் சரியாக இருக்க வேண்டும். நீங்கள் அதற்கான காரணங்களை உடையவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் கேட்கின்ற காரணத்தால் தேவன் அந்த காரியங்களை உங்களுக்கு தருகிறதில்லை. அது தேவனுடைய சித்தத்தின்படி இல்லாமல், அதற்கான உண்மையான நோக்கம் இல்லாமல் உங்களால் அதை விசுவாசித்து கேட்க முடியாது. பாருங்கள், நீங்கள் சுகமடைய வேண்டும் என்றால் நீங்கள் என்ன காரணத்திற்காக சுகமடைய வேண்டும்? பாருங்கள், நீங்கள் குணமடைய வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் என்ன காரணத்தினால் குணமடைய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? நீங்கள் தேவனிடத்தில் என்ன கூறிக்கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் சுகமடையும் போது நீங்கள் உங்களுடைய ஜீவியத்தை குறித்து என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள்? பாருங்கள், நீங்கள் ஒரு நோக்கத்தையும் குறிக்கோள்களையும் உடையவர்களாக இருக்க வேண்டும். அவைகள் தேவனுடைய சித்தத்தின்படி சரியாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் விசுவாசம் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. தேவன் தம்முடைய ராஜாதிபத்திய கிருபையினால் அந்த விசுவாசத்தை அங்கு வைக்கிறார். அப்பொழுது அது முற்று பெறுகிறது. புரிகின்றதா? இப்பொழுது புரிந்து கொண்டீர்களா? இப்பொழுது அந்த வார்த்தை உண்மை என்று காண்பிக்க அந்த சகோதரர்கள் அங்கு சென்ற போது அவர்கள் வாங்கினர். ஒரு நபர் அங்கு சென்று ஒரு சில இடங்களை வாங்கி அவைகளை குத்தகைக்கு விற்று மற்றொருவரை இந்த விதமாக ஏமாற்றி விட்டார். அப்பொழுது நானோ, நீங்கள் பாருங்கள், அது கிரியையே செய்யாது என்றே. இப்பொழுது தீர்க்க தரிசனத்தை உறுதியாக்க இந்த மனிதர்கள் தோண்டிக் கொண்டிருந்த கிணற்றிலிருந்து நூறு கஜம் தூரத்திற்குள் வேறு மனிதர்கள் பீச்சிக் கொண்டு வெளியே வரும் ஒரு பெரிய எண்ணெய் ஊற்றை கண்டுபிடித்தனர். அது அங்கு உள்ளது. அது அரை நாளிலேயே 1100 பீப்பாய் எண்ணெய் தருகின்றது, அல்லது அதை போன்ற எத்தனையோ பீப்பாய்கள். அது இன்னமும் தந்து கொண்டே இருக்கிறது. அந்த மூல ஊற்றிலிருந்தே தருகிறது. ஆனால் அந்த தீர்க்க தரிசனத்தை வெளிப்படுத்த அங்கே இருந்தது என்று கூறப்பட்டிருந்த வார்த்தையின்படியே அது அங்கேயே இருந்தது. மற்றவைகள் அனைத்துமே கெண்டக்கியினூடாக எல்லா இடங்களிலுமே கிட்டத்தட்ட உணர்ந்துவிட்டன. சிறு குளங்கள், அவர்கள் அவைகளிலிருந்து விசை குழாயின் மூலம் எண்ணெய் எடுத்தவுடனே அவை வற்றி போய் விடுகின்றன. அது இதிலிருந்து மேலே வடிவதாய் மாத்திரமே உள்ளது, புரிகின்றதா? ஆனால் அதற்கு மத்தியில் சுயநலம் நுழைந்துவிட்ட காரணத்தால் குறிக்கோள்களும் தவறாயிருந்தது. எனவே அது இந்த விதமாகத்தான் இருக்கும் என்று எண்ணி அவர்கள் மொத்தமாக சேர்ந்து கையொப்பமிட்டனர். அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்காக செய்வதாக வாக்களித்த போதிலும் அது அவர்களுக்காகவே என்பது போல் காணப்பட்டது. பாருங்கள், அது கிரியை செய்யாது. சுயநலம் உள்ள எந்த காரியமும் கிரியை செய்யாது. உங்களுடைய நோக்கங்களும் குறிக்கோள்களும் சரியாக பரிபூர்ணமானதாக இருக்க வேண்டும். அப்பொழுது கேட்பதற்கு உங்களுக்கு விசுவாசம் உண்டாயிருக்கும். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தைரியம் கொண்டிருப்போம், புரிகின்றதா? பாருங்கள், நாம் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். தேவனுடைய கனத்துக்காக, மகிமைக்காக இது எனக்கு தேவை. அப்பொழுது விசுவாசம் நகர்ந்து செல்வதற்கு ஒரு வாய்க்கால் உண்டாகிறது. அப்படி இல்லை என்றால் உங்களுக்கு அறிவு சம்பந்தமான அறிவாற்றலுள்ள விசுவாசம் இருக்கவே என்று தேவனிடத்திலிருந்து வரும் உண்மையான விசுவாசம் உண்டாயிராது. அந்த அறிவு கூர்மையான விசுவாசம் உங்களை எங்குமே கொண்டு செல்லாது. ஒரு கால் அது உங்களை உணர்ச்சி வசப்பட செய்யலாம், ஆனால் நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் சுகத்தை அது தராது. ஆகையால் யோபு தேவன் தனக்கு அளித்திருந்த அந்த உண்மையான விசுவாசத்தை கொண்டு தன்னை சோதித்து பார்த்து அவன் நீதிமான் என்றும் அவன் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்பின அனைத்தும் அவன் செய்து முடித்திருந்தான் என்றும் அறிந்து கொண்டான். இப்பொழுது நம்முடைய சுகவீனத்திற்காக நாம் ஜெபிக்கப்படவிருக்கும் போது நாம் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்பும் ஒவ்வொரு காரியத்தையும் நாம் செய்திருக்கிறோமா என்று நான் வியப்புறுகிறேன். நாம் வேதாகமத்தின் ஒவ்வொரு எழுத்தையும் பின்பற்றியுள்ளோமா? நாம் நம்முடைய இருதயங்களையும் ஜீவியங்களையும் அவருடைய சேவைக்காக அளித்துள்ளோமா? நீங்கள் சுகமடைய வேண்டும் என்று விரும்பும் காரணம் என்ன? நீங்கள் சுகம் பெற உங்களுக்கு போதிய விசுவாசம் இல்லாததன் காரணம் பாருங்கள். ஒரு கால இதை குறித்து நீங்கள் உத்தமமாக உங்கள் இருதயத்திலிருந்து தேவனிடம் கூறாமல் இருக்கக்கூடும். எசேக்கியா செய்தது போல அவன் தேவனிடம் காரணத்தை கூறினான். அவன் தன்னுடைய ராஜ்யத்தை ஒழுங்குபடுத்த எண்ணினான். எனவே தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியை திரும்ப அனுப்பி அவன் சுகமடைவான் என்று அவனிடம் கூறினார். பார்த்தீர்களா? ஆனால் நீங்கள் முதலில் அந்த காரியங்களை சரி செய்ய வேண்டும். ஆகையால் நீங்கள் இந்நிலையை அடைந்து நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்னும் வெளிப்பாட்டை தேவனுடைய வார்த்தையின் மூலம் நீங்கள் பெற்று அறியும் போது அப்பொழுதே உங்களுக்கு உண்மையான விசுவாசம் உண்டாகிறது. இப்பொழுது ஆபிரகாமை போல் அவனுக்கு 99 வயதான போது, அது ஆதியாகமம் 17 என்று நான் நினைக்கிறேன், தேவன் இந்த வயோதிக மனிதனுக்கு பிரதியட்சமானார். இப்பொழுது 99 வயதான போது, ஏறக்குறைய அவனுக்கு 100 வயதான போதும், இத்தனை ஆண்டு காலமாக அந்த வாக்குத்தத்தத்தின் பேரில் அவன் காத்துக் கொண்டிருந்தான். அவர் அவனுக்கு எல்ஷடா என்னும் நாமத்தில், மார்பகம் கொண்ட ஒருவர் என்னும் நாமத்தில் பிரதியட்சமானார். அது என்ன ஒரு உற்சாகமாக இருந்தது! அதே சமயத்தில் அப்பொழுது அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்படாமல் இருந்தது. ஆனால் ஆபிரகாமே, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், எல்ஷடாய் பெலன் கொடுப்பவர், மார்பகம் கொண்ட தேவன் என்றார். நான் உங்களுக்கு முன்பு கூறியிருக்கிறது போல, ஒரு சிறு குழந்தை வியாதிப்பட்டு எரிச்சல் உண்டாகி அழும்போது அது அதனுடைய தாயின் மார்பகத்தின் மேல் கிடக்கிறது. அது பால் உண்ணும் போது அதன் பெலனை அவளிடமிருந்து பெறுகின்றது. ஏனென்றால் அது பால் உண்ணும் போது திருப்தி அடைகின்றது. ஏனென்றால் அது போகக்கூடிய ஒரே இடம் தாயின் மார்பகமே என்று அது அறிந்துள்ளது. அதற்கு மருந்தை குறித்து ஒன்றுமே தெரியாது. நீங்கள் அந்த குழந்தைக்கு மருந்தை கொடுக்கலாம், அப்பொழுது அது கீச் என்று சத்தமிட்டு அழுவும். அவனுக்கு கையில் ஊசி போட்டாலும் அவன் அழுது கொண்டே இருப்பான். ஆனால் அவனை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரே இடம் தாயின் மார்பகமே. அவர், ஆபிரகாமே, உனக்கு வயதாகிவிட்டது, உன் பெலன் போய்விட்டது, உன் கரங்கள் தளர்ந்து விட்டன, உன்னுடைய ஆண்மைத்துவம் போய்விட்டது, ஆனால் நான் உன்னுடைய தாய். என்னுடைய வாக்குத்தத்தத்தை இருக பற்றிக்கொள். நீ காத்துக் கொண்டிருக்கும் போது திருப்தி கொண்டிரு, இளைப்பாறுதலாயிரு என்றார். இப்பொழுது அந்த விதமாகத்தான் ஒவ்வொரு விசுவாசியும் இருக்க வேண்டும். நீ எவ்வளவு மோசமாக புற்றுநோயினால் பீடிக்கப்பட்டிருந்தாலும், சக்கர நாற்காலியில் எவ்வளவு காலமாக உட்கார்ந்து கொண்டிருந்தாலும், இந்த காரியங்கள் எதுவாயிருந்தாலும், நீங்கள் மாத்திரம் தேவனிடத்திலிருந்து வரும் அந்த வெளிப்பாட்டை கிரகித்துக் கொள்ள முடியுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது திருப்தி கொண்டிருப்பாய், அது சம்பவிக்க போகிறது என்று அறிந்திருப்பாய். ஏனென்றால் அந்த வாக்குத்தத்தத்திற்காக விசுவாசம் பொறுமையுடன் காத்திருக்கின்றது. புரிகின்றதா? யோபு சரியா இருந்தான் என்பதை அவன் அறிந்திருந்தான். நாம் இதை இங்கே வேதாகமத்தில் கண்டறிகிறோம். அதாவது இந்த நபர்கள் அவனுடைய வந்தனர், அவனுடைய சபை அங்கத்தினர்கள். ஒரு காலத்தில் அவனுக்கு அருமையாக இருந்தவர் அனைவருமே அவனுக்கு விரோதமாக எழும்பி இவை யாவும் அவனுக்கு சம்பவித்திருந்த காரணத்தால் அவன் ஒரு ரகசிய பாவி என்று அவனை குற்றப்படுத்த முயற்சித்தனர். இன்றைக்கும் ஜனங்கள் இன்னமும் அவ்வாறே. நான் உங்களுக்கு கூறினேனே, அவரை நோக்கி பாருங்கள் என்னவென்று நீங்கள் பார்த்தீர்களா என்று கூறுவதை நீங்கள் கேட்கிறீர்கள். அது முற்றிலும் உண்மையல்ல. அது சில நேரங்களில் தேவன் தம்முடைய ஜனங்களை சோதிப்பதாகும். இந்த விவகாரத்தில் இது தேவன் யோபுவை சோதிப்பதாயிருந்தது. அந்த நேரத்தில் பூமியின் மேல் இருந்த மிகச்சிறந்த மனிதனாய் அவன் இருந்தான். இப்பொழுது அவர் அவனை அப்பொழுது பற்றிக் கொண்டிருந்தார். ஏனென்றால் யோபு தேவனிடத்திலிருந்து தரிசனம் பெற்ற ஒரு தீர்க்கதரிசி என்றும், தேவன் அவனிடம் செய்யும்படி கூறினதை அவன் அப்படியே சரியாக செய்திருந்தான் என்றும் தேவன் அறிந்திருந்தார். எனவே தேவன் அவனுக்கு தம்முடைய வாக்குத்தத்தை நிறைவேற்ற கடமைப்பட்டவராயிருந்தார். ஓ, எல்லா கிறிஸ்தவர்களும் அப்படித்தான் இருக்க வேண்டும். நம்முடைய ஜீவியத்தின் கடைசி போராட்டம் வருகிற போது, மரணம் நம்முடைய தொண்டையை பிடிக்கும் போது, நாம் அப்படியே அசையாமல் உறுதியாக நின்று நான் உன்னை கடைசி நாளில் மீண்டும் எழுப்புவேன் என்று தேவன் கூறினதை நினைவு கூற வேண்டும். புரிகின்றதா? நாம் அதை இறுக பற்றிக் கொள்ள வேண்டும். நம்முடைய சாட்சியை, கிறிஸ்துவுக்குள் உள்ள நம்முடைய ஸ்தானத்தை, நம்முடைய நிலைமையை, நாம் என்னவா இருக்கிறோம் என்பதை, அதாவது அவருடைய கட்டளைகளின் ஒவ்வொரு வார்த்தையையும் நாம் கை கொண்டுள்ளோம் என்று அறிந்திருக்கிறோம். அவருடைய கட்டளைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்களுக்கு உள்ளே பிரவேசிக்க உரிமை உண்டு. புரிகின்றதா? யார் என்ன கூறின போதிலும் அதை பொருட்படுத்தாமல் நாம் வேதத்தில் காண்கிற ஒவ்வொரு கட்டளையையும் கை கொண்டுள்ளோம் என்று அறிந்திருப்போமேயானால், தேவன் நமக்கு செய்துள்ளதையும் நம்மை செய்யும்படி கூறினதையும் பயபக்தியோடும் அன்போடும் அறிந்திருப்போமேயானால், வேதாகமத்தை எழுதின சிருஷ்டிகருக்கு மரியாதை அளிப்போமேயானால் நலமாயிருக்கும். நாமோ மனிதன் அதை எழுதினான் என்கிறோம். பூர்வ காலத்தில் மனிதர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு அதை எழுதினார்கள். புரிகின்றதா? பாருங்கள், தேவனதை மனிதனின் ஊடாக எழுதினார். ஒரு தீர்க்கதரிசி அவருடைய வார்த்தையை உரைப்பது போல, அது ஒரு தீர்க்கதரிசியினுடைய வார்த்தை அல்ல, அது தீர்க்கதரிசியினுடாக உரைக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறது. பாருங்கள், அந்த காரணத்தினால் அது நிறைவேறியே ஆக வேண்டும். அது உண்மையான சத்தியமாக இருக்குமானால் நிறைவேறியே ஆக வேண்டும். இப்பொழுது நாம் இந்த மகத்தான மனிதனை காண்கிறோம். நினைவிருக்கட்டும், யோபுவிற்கு அவனுடைய நாளில் படிப்பதற்கு வேதமே இல்லாதிருந்தது. இல்லை, அவன் ஆவியின் ஏவுதலின் பேரிலேயே நடந்து சென்றான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வந்த ஒரு தீர்க்கதரிசியாய் அவன் இருந்தான். அவன் ஆவியினால் ஏவப்பட வேண்டியவனாயிருந்தான். ஏனென்றால் அவன் தேவனுடைய தீர்க்கதரிசியாய் இருந்தான் என்று அவனுடைய ஸ்தானத்தை அவன் அறிந்திருந்தான். இப்பொழுது சம்பவிக்க வேண்டியதாக இருந்த ஒரே காரியம், ஆவியின் ஏவுதல் அவனை ஊக்குவிக்க வேண்டியதாயிருந்ததே ஆகும். அவன் என்ன கூறினானோ அது சம்பவிக்கும் என்பதை அவன் அறிந்திருந்தான். ஏனென்றால் அது ஆவியினால் ஏவப்பட்டதாயிருந்தது. அதுதான் சபை. அது தன் ஒழுங்கில் அமைக்கப்பட்டிருக்குமேயானால் நலமாகிறது. அதனுடைய இயங்கு பாகங்கள் ஆயத்தமாக உள்ளன. அதற்கு இயங்கு சக்தி மாத்திரமே தேவைப்படுகிறது. இன்றிரவு நாம் நம்முடைய இயங்கு பாகங்களை ஆயத்தமாக்குவோமேயானால், நம்மால் செய்ய முடிந்த காரியங்களில் நம்முடைய இருதயங்களை சரிபடுத்துவோமேயானால், ஒவ்வொரு வார்த்தையையும் பின்பற்றுவோமேயானால், ஞானஸ்தானத்தில் அவரை பின்பற்றுவோமேயானால், அவர் நம்மை செய்யும்படி கூறின ஒவ்வொரு ஒழுங்கிலும் அவரை பின்பற்றுவோமேயானால், ஒவ்வொரு இயங்கு பாகத்தையும் ஆயத்தப்படுத்தி அங்கே நிற்போமையானால், அப்பொழுது நாம் இயங்கு சக்தி எரிய வைக்கப்பட ஆயத்தமாயிருப்போம். ஆனால் அதை தேவன் மாத்திரமே செய்ய முடியும். அதுவே நான் இப்பொழுது சுகமடைந்து விட்டேன் என்ற விசுவாசத்தை உங்கள் இருதயத்தில் போடும். அப்பொழுது சூழ்நிலை என்னவாக இருப்பினும் அது எந்த வித்தியாசத்தையும் உருவாக்குகிறதில்லை. எப்படியாயிலும் நீங்கள் சுகமடைகின்றீர்கள். ஏனென்றால் அது விசுவாசமாக இருக்கிறது. விசுவாசத்தின் மூலமே நீங்கள் சுகமடைகின்றீர்கள். யோபு தேவனிடம் தொடர்பு கொள்ள ஒரு வாய்க்காலை பெற்றிருந்தான். அப்பொழுது அவனதை ஆவியின் ஏவுதலினால் பெற்றிருந்தான். அவன் தன்னை வெளியே அகற்றிக் கொண்டு தேவன் உள்ளே நுழைய அனுமதித்தான். அவன் நீதிமானாக்கப்பட்டான் என்பதை அவன் அறிந்திருந்தான். அது ஒரு வரமாயிருந்தது. அது ஜனங்களுக்கான ஒரு வரமாயிருந்தது. யோபுவிற்காக அல்ல, ஆனால் ஜனங்களுக்கானதாயிருந்தது. அந்த விதமாகத்தான் எல்லா தெய்வீக வரங்களும் இருக்கின்றன. தேவனுடைய ஜனங்களுக்கு சேவை செய்வதற்கே உள்ளன. ஒவ்வொருவரும் தீர்க்கதரிசியாக இருக்கும்படி கட்டளையிடப்படவில்லை. நீங்கள் எல்லோருமே வியாதிஸ்தருக்காக ஜபிக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிடப்படவில்லை. அவர்கள் எல்லோருமே போதகர்களாய் இருக்க வேண்டும் என்று கட்டளையிடப்படவில்லை. ஆனால் அது தேவன் அவர்களுக்கு திறந்து கொடுத்துள்ள ஒரு வாய்க்காலாகும். இன்று காலை நாம் படித்த பாடத்திலும் கூட, ஒரு மனிதன் மற்றொரு மனிதனுடைய வாய்க்காலில் பிரவேசிக்க வேண்டிய வேலையே கிடையாது. எவ்வளவாய் ஆவியில் ஏவப்பட்டிருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. அது எவ்வளவு நன்றாக தென்பட்டாலும் அது ஒரு பொருட்டல்ல. இந்த காலை கூட்டத்தில் எத்தனை பேர் இருந்தீர்கள்? உங்களுடைய கரத்தை நாங்கள் காணட்டும். பார்த்தீர்களா? பாருங்கள், நீங்கள் அப்படி செய்ய முடியாது. தாவீது அவனால் முடிந்தவரை ஆவியில் ஊக்குவிக்கப்பட்டான். ஜனங்கள் எல்லோருமே சத்தமிட்டு தேவனை மகிழ்ந்திருக்கிறார்கள். ஏனென்றால் அது வேதாகமத்தின்படி சரியாயிருப்பது போன்று தென்பட்டதே அதற்கு ஒரு காரணமாகும். ஆனால் அவன் ஒரு தவறான நபராயிருந்தான். அந்த ஆவியின் ஏவுதல் நாத்தானுக்கு வந்திருக்க வேண்டும், தாவீதிற்கல்ல. பாருங்கள், அவன் நாத்தானை ஒருபோதும் கலந்தாலோசிக்கவே இல்லை. என்ன சம்பவித்தது என்பதை நீங்கள் கண்டீர்களா? பாருங்கள், தேவன் தீர்க்கதரிசிகளாகி தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு ஒன்றையும் வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் என்று அவரே கூறியுள்ளார். யோபு அந்த நாளில் தீர்க்கதரிசியாக இருந்தான். இப்பொழுது தேவன் யோபுக்கு செய்திருந்த ஒரே காரியம், அவருக்கு எப்பொழுதும் ஞானத்தையும் அவருடைய வார்த்தையையும் ஆவியின் ஏவுதலையும் அளித்திருந்தார். ஆனால் இந்த சமயத்தில் அவனால் அந்த ஆவியின் ஏவுதலை பெற்றுக் கொள்ள முடியாது இருந்தது. ஆனால் அவன் தன்னுடைய எல்லா இயங்கு சாதனங்களையும் அறிந்திருந்தான். அவன் சர்வாங்க தகனபலி செலுத்தியிருந்தான். அவன் சரியா இருந்ததென்று அறிந்திருந்த ஒவ்வொரு காரியத்தையும் செய்திருந்தான். ஆனாலும் அவனால் தேவனிடத்திலிருந்து ஒரு வார்த்தையும் கூட பெற முடியவில்லை. ஆனாலும் பிசாசினால் அவனை அசைக்க முடியவில்லையே. அங்குதான் காரியம். இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்கப்பட்ட பிறகும் அப்படித்தான் காரியம் உள்ளது. நீங்கள் ஜெப வரிசைகளூடாக செல்ல வேண்டும் என்றோ அல்லது யாரோ ஒருவரை உங்களுக்காக ஜெபிக்க அனுமதிக்க வேண்டும் என்றோ அவசியமே இல்லை. தேவன் உங்களை செய்யும்படி கூறுவதை நீங்கள் சரியாக செய்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கும் போது பாருங்கள், அப்பொழுது ஆவியின் ஏவுதலால் உண்டாகும் அந்த வாய்க்கால் உங்களுக்கு திறக்கப்பட காத்திருந்து இப்பொழுதே நான் சுகமடைந்து விட்டேன் என்று கூறுங்கள். அது அங்கு விழும்பொழுது அப்பொழுது அவை யாவுமே முற்று பெறுகின்றது. ஓ, உங்களுக்கு ஜெப வரிசையோ வேற எந்த காரியமோ தேவையே இல்லை. அது முற்று பெற்று விட்டது. அது உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதே. புரிகின்றதா? கர்த்தராகிய இயேசுவின் வருகையின் போது அந்த வயோதிக தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தப்பட்டதைப் போல, அதாவது அவன் கர்த்தருடைய கிறிஸ்துவை காணும் முன்னே மரணமடைய மாட்டான் என்று அந்த வயோதிப ஞான தரிசிக்காரனுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. அவன் அதை விசுவாசித்து அதற்காக அவன் காத்திருந்தான். அவன் பைத்தியக்காரன் என்று ஜனங்கள் எண்ணினர். அந்த வயோதிக மனிதன் தன் சிந்தனையை இழந்து விட்டிருந்தான் என்று ஜனங்கள் எண்ணிக்கொண்டனர். ஆனால் அவனோ இன்னமும் அதை விசுவாசித்தான். அதிலிருந்து அவனை ஒன்றுமே அசைக்க முடியாதிருந்தது. தேவன் அதை அவனுக்கு வெளிப்படுத்தி இருந்தார் என்பதை அவன் அறிந்திருந்தான். ஏனென்றால் வேதமோ அது அவனுக்கு பரிசுத்த ஆவியினால் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது என்று கூறியுள்ளது. சிபியோர் அந்த நிமிடத்தில் ஆலயத்துக்குள் பிரவேசித்து குழந்தையினருகே நடந்து சென்று தேவனை துதித்து, ஆண்டவரே, உமது அடியனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர் என்றான். அவன் குழந்தையை கரங்களில் ஏந்திய போது உம்முடைய இரட்சியினத்தை என் கண்கள் கண்டதே என்றான். பாருங்கள், அவன் அதை காணப்போகிறான் என்பதை அவன் அறிந்திருந்தான். அவன் ஒரு நாள் எத்தனை குழந்தைகளை கண்ட போதிலும் அதை பொருட்படுத்தாமல் அவன் மறிப்பதற்கு முன்பு கிறிஸ்துவை காணப்போகிறான் என்பதை தேவன் அவனுக்கு வெளிப்படுத்தி இருந்தார் என்பதை அவன் அறிந்திருந்தான். சிமியோன் அதை விசுவாசித்தான். இப்பொழுது அது உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும் போது, அதாவது நீங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிறீர்கள் என்று வெளிப்படுத்தப்படும் போது, நீ கிறிஸ்தவனாயிருப்பதனால் ஆவியின் ஏவுதல் உனக்கு உண்டாகுமானால் உனக்கு ஒரு ஜெப வரிசை கூட அவசியமே இல்லை. எல்லா இயங்கு சாதனங்களும் ஆயத்தமாயிருக்கும் போது உங்களுக்கு தேவையானது ஒரே ஒரு காரியம்தான். அது ஒரு திறந்த இருதயமே ஆகும். ஆவியின் ஏவுதல் உள்ளே நுழையும் போது அப்பொழுது உங்களுடைய சிந்தையை ஒன்றுமே மாற்ற முடியாது. நீங்கள் அதை பெற்றுவிட்டீர்கள். அதற்கு புறம்பே அது எவ்வித நன்மையுமே செய்யாது. இப்பொழுது கவனியுங்கள், யோபுவிற்கு ஆவியின் ஏவுதல் என்னும் ஒரு வாய்க்கால் தேவைப்பட்டது. அவன் அதை திறந்து வைத்திருந்தான். அவருடைய ஆவியின் ஏவுதலினால் அவன் தேவனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு வாய்க்காலை உடையவனாயிருந்தான். அவன் தன்னை வெளியே அகற்றிக் கொண்டு தேவனுடைய வார்த்தை உள்ளே நுழைய அனுமதிக்கும் முறையை அறிந்திருந்தான். கவனியுங்கள், அவனிடம் ஆலோசனையை கேட்க ஜனங்கள் கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் வந்தனர் என்பதை பாருங்கள். ஜனங்களோ அவனை தேடி வந்தனர். ஏனென்றால் யோபு கூறினது உண்மையாயிருந்தது என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். அந்த மனிதன் கூறினது உண்மை என்பதை அறிந்திருந்தனர். ஏனென்றால் அவன் எதை தீர்க்க தரிசனமாக உரைத்தானோ அது சம்பவித்தது. ஆகையால் ஜனங்கள் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்தனர். அவன் சந்தை வெளிக்கு செல்லும் போது கிழக்கிலிருந்து வந்த வாலிப ராஜகுமாரர்கள் அவனிடமிருந்து ஆறுதலான ஒரு வார்த்தையை கேட்க அவனுக்கு முன்பாக பணிவார்களாம். அவனுடைய வார்த்தைகள் மகத்தானதாயும் ஞானம் நிறைந்ததுமாயிருக்கும். ஏனென்றால் அந்த மனிதன் உத்தமனாயிருந்தான் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். அவன் தன்னை குறித்து பெருமை எடுத்துக் கொள்ள விரும்பவில்லை. அவருக்கு எந்த ஆதரவும் இல்லாதிருந்தது. உதவிக்கு எதுவுமே இல்லாதிருந்தது. ஆனால் அவன் தேவனுக்கு முன்பாக ஒரு நேர்மையான தீர்க்கதரிசியாயிருந்தான். அவர்கள் அவனை நம்பிக்கை வைத்திருந்தனர். ஒரு நிமிடமாவது அவனிடத்தில் பேச ஒவ்வொருவரும் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்தனர். இங்கே வேதாகமத்தில் அவ்விதம் அவனை குறித்து கூறப்பட்டுள்ளது. ஆனால் நீங்கள் பாருங்கள், இவை யாவும் எதை குறித்தது என்று அவன் அறிந்து கொள்ள அவனுக்கு ஆவியின் ஏவுதல் இல்லாமல் இருந்தது. தேவன் அதை சம்பவிக்க அனுமதித்தார். ஆனால் அவனிடத்தில் அதை கூறவில்லை. அதன் பின்னர் ஒரு நாள் நாம் அந்த நேரத்தை கண்டறிகிறோம். எவருமே நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யும் வரை எல்லாம் சரி என்று கூறுவார்கள். ஆனால் அவர்கள் உங்களோடு இணங்க விரும்பாத போது அப்பொழுதுதான் தொல்லையே உண்டாகிறது. ஆனால் அவன் சரியா இருந்தான் என்பதை அவன் மாத்திரமே அறிந்திருந்தான். தேவனுடைய வார்த்தை அவனுடைய பேசுவதை கேட்டு அவனுக்கு விசுவாச துடிப்பு உண்டானது. அது சத்தியமாய் இருந்தது என்பதை அவன் அறிந்திருந்தான். ஆமையா, அவன் தேவனுடைய சத்தத்தை அறிந்திருந்தான். அதன் பேரில் எவருமே அவனை ஏமாற்ற முடியவில்லை. ஏனென்றால் அவன் அதை அறிந்திருந்தான். ஆனால் ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும் போது அது ஜனங்கள் நினைப்பதற்கு முரணாயிருக்கலாம். நானோ தீர்க்கதரிசிகளின் வரிசையிலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். தேவன் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிற போது தேவனிடத்திலிருந்து வருகிற அந்த ரகசியம் ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டுமானால் அது ஒரு வேதப்பாட கல்லூரியின் மூலமாக ஒருபோதும் வராது. அது ஒரு கூட்ட ஜனங்களின் மூலமாக ஒருபோதும் வராது. அது ஒருபோதும் அப்படி வந்ததே கிடையாது. அது எப்பொழுதுமே ஒரு தனிப்பட்ட நபரின் மூலமாகவே, ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாகவே வரும். பாருங்கள், ஆமோஸ் 3:7, கர்த்தர் அதை தம்முடைய தீர்க்கதரிசிகளின் ஊடாக முதலில் வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் என்று கூறுகிறது. இப்பொழுது யோபு தன்னோடு ஏதோ ஒரு தவற்றை உடையவனாயிருந்தான், ஆனால் அதன் பேரில் அவனுக்கு ஆவிக்குரிய வெளிப்பாடு கிடைக்காமல் போயிற்று. எனவே அது அவனை தொல்லைப்படுத்திக் கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சங்கடமான நிலையை நீங்கள் அடையும் போது கிட்டத்தட்ட சத்ருவானவன் உங்களுடைய ஒவ்வொரு நண்பர்களுக்குள்ளும் நுழைந்து விடுவான். நீங்கள் அதை அறிந்திருப்பீர்கள். அவர்களோ அவனை குற்றப்படுத்த துவங்கினர். ஓ, அவனுடைய நண்பர்களே அவனை குற்றம் சாட்டியதை அவன் அறிந்து கொள்வது என்பது ஒரு பரிதவிக்கத்தக்க காரியமாக இருந்திருக்க வேண்டும். அப்பொழுது சாத்தான் சென்று யோபுவிற்கு எதிரியாக இருந்தவர்களோடு தன்னை இணைத்துக் கொள்கிறான். அப்பொழுது சாத்தான் உள்ளே வந்து அவனை என்னிடத்தில் கொடுத்துவிடும், நான் அவனை உம்மை சபிக்கும்படி செய்வேன், நான் அவனை உம்முடைய செய்தியை மறுதளிக்க செய்வேன், நான் அவனை உம்மை சபிக்கும்படி செய்வேன், நான் அவனை பின்வாங்கி போக செய்து அவை அனைத்துமே தவறாக இருந்தன என்று கூற செய்வேன். அப்பொழுது அவன் தன்னால் முடிந்த ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய முயன்றான். அவன் மகத்தான மனிதர்கள் மற்றும் நண்பர்கள் எல்லோரையுமே எதிராக
உபயோகித்தான்.
ஆனால் யோபுவோ உறுதியாக நின்றான். ஏனென்றால் அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்டிருந்தான். ஓ தேவனே, நாளை இரவு ஒரு புறாவின் சட்டைகளின் மேல் என்னும் செய்தியை அளிக்க எனக்கு உதவி புரியும். பாருங்கள், ஏதோ ஒரு காரியத்தை கூறின தேவனுடைய சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன். அது அந்த விதமாகவே சம்பவிக்கப் போகிறது. இந்த மற்ற காரியங்கள் சம்பவிக்கிறது போலவே இதுவும் சம்பவிக்கப் போகிறது. இப்பொழுது அது சம்பவிக்கப் போவதாய் இருந்ததை யோபு அறிந்திருந்தான். அவன் நீதிமானாக இருந்தார் என்றும் தேவன் அதை அவனிடத்தில் கூறியிருந்தார் என்றும் அவன் அறிந்திருந்தான். ஆனால் அவர்களோ அவனை ஒரு பாவியாக்கிவிட்டனர். எனவே அவன் அப்பொழுது ஆவியின் ஏவுதலுக்காக காத்திருந்தான். சாத்தான் எல்லா ஜனங்களையும் அடைத்து அவனுக்கு ஆறுதல் அளிப்பவர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் அவனை சுத்தி வந்து அவனை குற்றம் சாட்டினர். ஆனால் அதுவோ அவனை ஒரு துளியும் அசைக்கவே இல்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தை அவனுக்கு ரூபகாரப்படுத்தப்பட்ட போது அவன் காதுகளினால் கேட்பதன் மூலம் தேவனுடைய வார்த்தையை கேட்டிருந்தான். ஆனால் ஒரு நாள் அவன் தன்னுடைய மிக தாழ்ந்த இழிவான நிலையில் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அவன் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது ஒவ்வொருவரும் அவனை குற்றம் சாட்டினர். அவனுடைய மனைவியும் கூட அவன் தவறாக இருந்தான் என்று அவனிடம் கூறிக்கொண்டிருந்தாள். அவனோ தன்னுடைய பருக்களை சுரண்டிக் கொண்டிருந்தான். அப்பொழுது எலிகு அங்கு வந்து அவனுடைய சுயநலத்துக்காக அவன் தேவனை குற்றப்படுத்திக் கொண்டிருந்த விதத்தை குறித்து கடிந்து கொண்டான். அப்பொழுது அந்த நேரத்தில் ஆவியின் ஏவுதல் அவனுக்கு உண்டானது. அப்பொழுது மின்னல் அடிக்க துவங்கி இடி முழங்க துவங்கினது. அப்பொழுது தீர்க்கதரிசிக்கு ஆவியின் ஏவுதல் உண்டாகி அவன் எழும்பி நின்று, அவன் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாரே, அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார், இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன் என்றான். அவன் பார்த்தான், அவன் மரங்களை குறித்தும் தாவரவியலின் ஜீவனை குறித்தும் அது எப்படி மறிக்கிறது என்றும் எப்படி மீண்டும் ஜீவிக்கிறது என்பதையும் குறித்து பேசிக் கொண்டிருந்தான். தண்ணீர் அதை எப்படி மீண்டும் பிழைக்க செய்கிறது என்றும் தண்ணீரின் முகர்தலையும் தண்ணீரின் வாசனையும் குறித்தும் ஒரு மரத்தின் மேல் தண்ணீர் ஊற்றுவதின் விளைவுகளையும் அல்லது வேற ஏதோ ஒரு காரியத்தையும் நிலத்திற்குள் சென்ற ஒரு விதையை குறித்தும் பேசிக் கொண்டிருந்தான். அப்பொழுது அவன், ஒரு மனிதன் செத்த பின்பு ஒழிந்து போகிறான், அவனுடைய பிள்ளைகள் வந்து கனம் பண்ணுகிறார்கள், அவன் அதை உணராதிருக்கிறான். ஓ, நீர் என்னை பாதாளத்தில் ஒழித்து வைத்து உமது கோபம் தீர் மட்டும் என்னை மறைத்துக் கொள்ளும் என்றான் யோபு 14:4. மேலும் அவன், ஒரு மனிதன் மறித்த பின்பு மீண்டும் பிழைப்பானோ, எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தினாலெல்லாம் நான் காத்திருக்கிறேன். என்னை கூப்பிடும், அப்பொழுது நான் உமக்கு உத்தரவு சொல்லுவேன். நான் கடந்து போக கூடாதபடிக்கு அவர் பாதையை வேலி அடைத்தார் என்றான். இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவன் அறிந்திருந்தான். அவன் மரம் ஜீவிக்கிறதை கண்டான். ஆனால் ஒரு மனிதன் மரிக்கும் போது அவனுக்கு என்ன நேர்ந்தது? அவன் மீண்டும் எழும்புவதில்லை. ஆகையால் தேவனோ அவனுக்கு இந்த மீட்பரை காண்பித்துக் கொண்டிருந்தார். அவனுக்காக பரிந்து வேண்டுதல் செய்யக்கூடியவர் யாராவது உண்டா என்று அவன் காண விரும்பினான். அவரோ அநேக ஜனங்களுக்காக பரிந்து பேசி வேண்டுதல் செய்திருந்தார். ஆனால் இப்பொழுது அவனுக்காக பேசக்கூடியவர் எவரேனும் அங்கு உண்டா? யாராகிலும் ஒருவர் யோபு அல்லது பாவியான ஒருவன் மேலும் பரிசுத்தமுள்ள தேவன் மேலும் தன் கரங்களை போட்டு அவர்கள் இருவரையும் இணைக்க முடியுமா? அவன் அவருடைய வீட்டிற்கு சென்று கதவை தட்ட முடியுமா? அவர் கதவை திறந்து சற்று நேரம் அவருடன் பேசுவாரா? ஆனால் அப்பொழுதோ ஆவியின் ஏவுதல் அவருடைய இருதயத்தில் உண்டான போது அப்பொழுது அவனால் தேவனை பார்க்க முடிந்தது. மின்னல் பிரகாசிக்க இடிகள் முழங்கின. அப்படி சம்பவித்த போது அவன் தன்னுடைய காலூன்றி எழுமி நின்று, அவன் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் என் மீட்பர் கடைசி நாளில் அவர் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்றான். பாருங்கள், அவன் தன்னுடைய விசுவாசத்திற்கு தேவனுடைய பலனை காண துவங்கினான். இப்பொழுதோ நாம் தேவனை காண முடியுமா என்றே நாம் வியப்படைகிறோம். நாம் தேவனை காணக்கூடிய வழி ஏதாகிலும் உண்டா? இப்பொழுதோ தேவன் ஒரே ஒரு வழியை மாத்திரமே உடையவராயிருந்தார். அது யோபுவை சோதித்தறிதல். அவன், நான் உம்மை குறித்து என் காதினால் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் இப்பொழுதோ நான் உம்மை காண்கிறேன், ஆனால் இப்பொழுது நான் உம்மை என் கண்களினால் காண்கிறேன் என்றான். காணக்கூடாதவரின் தரிசனம் அவனுக்கு தெளிவாக்கப்பட்டிருந்தது. அவன் மேகம் சுழல்வதை கண்டான், அவன் மின்னல் பிரகாசமாய் அடிப்பதை கேட்டான், இல்லை அதை கண்டான், இடிமுழக்கத்தை கண்டான். அது ஒரு தெளிவான நாளாயிருந்திருக்கும். அப்பொழுது அவனோ அந்த மேகத்திலும் அந்த மின்னலிலும் தேவன் இருந்ததை கண்டான். அவனால் தன்னுடைய மாம்ச பிரகாரமான கண்களினாலேயே தேவனை பார்க்க முடிந்தது. பாருங்கள், ஏனென்றால் காணக்கூடாதவர் காணக்கூடியவரானார். மற்றவர்களின் காணக்கூடிய தரிசனம் அப்பொழுது ரூபகாரப்படுத்தப்பட்டு மாம்ச கண்களுக்கு தெளிவாக்கப்பட்டது. கடந்த இரவு கிரியைகளோடு உள்ள விசுவாசத்தை போன்று என்பதன் பேரில் நாம் பேசினோம். ஆபிரகாம், அவருக்கு வாசிக்க வேதாகமும் இல்லாதிருந்தது, ஆனால் அவன் ஒரு தீர்க்கதரிசியாயிருந்தான். அவனுக்கு தரிசனம் உண்டாயிருந்தது, அவனுக்கு விசுவாசம் இருந்தது. அவர்கள் ஒரு குழந்தையை பெற்றுக் கொள்ளப் போகின்றனர் என்று அவன் நினைப்பது, அவன் அந்த விதமாக நினைப்பது மற்றவர்களுக்கு அது தவறாக தென்பட்டது. ஆனால் அவர்கள் குழந்தையை பெற்றுக் கொண்டனர். ஏனென்றால் நான் அதை பெற்றுக் கொள்ளப் போகிறேன், நான் அதை பெற்றுக் கொள்ளப் போகிறேன் என்று அவன் பேசிக் கொண்டிருந்ததெல்லாம் அவனுடைய குழந்தையை குறித்த தரிசனமே ஆகும். ஆனால் அந்த குழந்தை பிறந்த போது அவன் ஒரு தரிசனத்தில் எதை கண்டாரோ அதையே மற்ற ஜனங்களால் மாம்ச பிரகாரமான கண்களினால் காண முடிந்தது. நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் விசுவாசிப்பதன் பேரில் செயல்படும் போது நீங்கள் நடந்து கொள்கிற விதத்திலிருந்து ஜனங்கள் தேவனை அறிந்து கொள்கிறார்கள். மேலும் உங்களுக்கு என்ன சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்பதையும் அறிந்து கொள்கிறார்கள். அந்த விதமாகத்தான் நீங்கள் தேவனை கண்ணால் காண முடியும். ஆனால் அவன் நன்மையாயிருந்த எல்லாவற்றையும் செய்திருந்த போதிலும், அவன் மற்றவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்திருந்த போதிலும், அவனுக்கென்று அவனுக்காக பரிந்து பேச யாரோ ஒருவர் அவனுக்கு தேவைப்பட்டது. குழந்தை ஈசாக்கு பிறந்த போது அவனுடைய தரிசனத்தை ரூபகாரப்படுத்தியிருந்த இந்த சம்பவத்திற்கு அவன் ஆவியின் ஏவுதலினால் வழிநடத்தப்பட்டான் என்றும், அவன் ஒரு தரிசனத்தை கண்டது உண்மையாயிருந்தது என்பதையும் ஜனங்களால் காண முடிந்தது. இப்பொழுது சில நேரங்களில் இந்த மகத்தான விசுவாச துடிப்பு ஆபத்தான நேரத்தில் நமக்கு உண்டாகிறது. வழக்கமாகவே ஆபத்தான நிலைமைதான் நம்மை இதற்குள் விரட்டுகிறது. யோபுவை அதற்குள் விரட்டினது ஒரு ஆபத்தான நிலைமையாகும். ஏன்? அவன் தன்னுடைய ஜீவியத்தின் முடிவில் இருந்தான். அவனுடைய பிள்ளைகள் மரித்து போயிருந்தனர், அவனுடைய ஒட்டகங்கள் மரித்து போயிருந்தன, அவனுடைய நன்மையான எல்லா பொருட்களும் அற்றுப்போய் அழிந்து விட்டிருந்தன. அவனுடைய சொந்த ஜீவியத்தில் அவனுடைய உச்சந்தலை தொடங்கி உள்ளங்கால் மற்றும் கொடிய பருக்களால் அவன் வாதிக்கப்பட்டிருந்தான். அது ஒரு ஆபத்தான நிலையாயிருந்தது. அதாவது அவன் தன்னையே வருத்திக் கொண்டிருந்தான். அங்கேதான் அவருக்கு ஆவியின் ஏவுதல் உண்டானது. ஓ மனிதர்களே, ஸ்திரீகளே, இன்றிரவு நீங்கள் சுற்றிலும் பார்த்து கர்த்தருடைய வருகைக்கு நாம் எவ்வளவு அருகாமையில் இருக்கிறோம் என்பதை காணக்கூடுமானால் நலமாயிருக்கும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாமல் தள்ளி போட்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஏதோ ஒரு விதமான உணர்ச்சியின் பேரில் சார்ந்திருக்கலாம், அல்லது சாத்தான் போலியாக பாவனை செய்யக்கூடிய ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் செய்துவிட்டு அதன் பேரில் சார்ந்திருக்கலாம். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை முழுவதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மையான ஆவி உங்களுக்கு இராமல் இருக்கலாம். பரிசுத்த ஆவியை பெற்றுள்ளதாக உரிமை பாராட்டும் ஒரு மனிதன் இந்த வேதாகமத்தில் உள்ள ஒரு வார்த்தை சரியல்ல என்று எப்படி அதை மறுதளிக்க முடியும்? உங்களால் அதை செய்ய முடியாதே. நீங்கள் எவ்வளவு பக்தி உள்ளவர்களா இருந்தாலும், நீங்கள் எத்தனை சபைகளை சார்ந்தவர்களா இருந்தாலும், உங்கள் பெயர் எத்தனை புத்தகங்களில் எழுதப்பட்டிருந்தாலும், அது ஒரு பொருட்டல்ல. அந்த உண்மையான பரிசுத்த ஆவி உங்களுக்குள் இருக்குமானால் அது இந்த வார்த்தையின் வெளிப்படுத்தலா இருக்கிறது. அப்பொழுது நீங்கள் செய்தியையும் இந்த மணி நேரத்தையும் காண்பீர்கள். ஏனென்றால் பரிசுத்த ஆவியே அது செய்கிறதா இருக்கிறது. ஆனால் அந்த வெளிச்சத்தை பற்ற வைக்க ஏதோ ஒன்று இருக்க வேண்டும். ஆவியின் ஏவுதலே உங்களுக்கு உண்டாக வேண்டும். நீங்கள் தண்ணீரை நிலத்தின் மேலே ஊற்றிக்கொண்டே இருந்து அதே சமயத்தில் அங்கு முளைக்கும்படியான விதையை இல்லாமல் இருந்தால் அப்பொழுது அது எப்படி அதனை வளர செய்ய முடியும்? அங்கு வளர்வதற்கு ஒன்றுமே இல்லையே. அதனை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரமே காண்பார்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அதை நோவாவின் காலத்தில், மோசேயின் காலத்தில், இயேசுவின் காலத்தில், அப்போஸ்தலர்களின் காலத்தில், லூத்தருடைய காலத்தில், வெஸ்டினுடைய காலத்தில், பெந்தேகோஸ்தே காலத்தில் கண்டனர். ஏனென்றால் ஆவியின் ஏவுதல் ஊற்றப்பட்ட போது அது பூமியின் மேல் இருந்த விதையாயிருந்தது. இப்பொழுதோ மனவாட்டியை ஒன்று சேர்ப்பதற்காக ஆவியின் ஏவுதல் ஊற்றப்படும் போது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரமே அதை காண்பார்கள். இயேசுவோ, பிதாவே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உண்மை சோதரிக்கிறேன் என்றார். இப்பொழுது ஆவியின் ஏவுதல் அதை தொட வேண்டியதாயிருக்கிறது. இப்பொழுது ஆவியின் ஏவுதல் அவனுக்கு உண்டான போது அது அதனை செய்தது. அப்பொழுது அவன் அதை உடையவனாயிருந்தான். இப்பொழுது நெருக்கம் உண்டாகிற போது இந்த ஆபத்தான நேரம் உண்டாகிறது என்பதை நாம் கண்டறிகிறோம். இன்றைக்கு நீங்கள் சுற்றுமுற்றும் நோக்கி பார்த்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையை கவனியுங்கள். நாம் ஒரு நவீன சோதோம் குமராவில் வாழ்ந்து கொண்டிருக்கவில்லையா? உலகமானது மீண்டும் அந்நிலைக்கு வந்துள்ளது அல்லவா? அது அப்பொழுது அக்கினியால் அழிக்கப்பட்ட புறஜாதி உலகமாயிருந்தது. இயேசுவானவர் லூக்கா 17 அதிகாரம் 28, 29, 30 வசனத்தில் சோதோமின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்பொழுது மனுஷகுமாரன் வெளிப்படுத்தப்படுவார் என்று கூறவில்லையா? வெளிப்படுத்தப்படுதல் என்றால் என்ன? ஒரு ரகசியம் வெளிப்படையாதல், ஒரு வெளிப்பாடு, ஒரு ரகசியத்தை அறிவித்தல் அல்லது வெளிப்படுத்துதல் என்பதாகும். இப்பொழுதோ இந்த காரியங்கள் சபை காலங்களினூடாக மறைக்கப்பட்டு இப்பொழுது வெளிப்படுத்தப்படுகின்றன, வெளிப்படையாக்கப்படுகின்றன. இப்பொழுது நாம் அதை கூற முடிந்து அதே சமயத்தில் தேவனை ஆதரிக்கவில்லை என்றால் அது தவறாகும். பாருங்கள், தேவனுக்கு அவருடைய வார்த்தையை வியாக்கியானிக்க அவருமே தேவையில்லை. அவரே தம்முடைய சொந்த வியாக்கியானியா இருக்கிறார். அவரோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள் என்று கூறினார். அவள் கர்ப்பவதியானாள். அவர் வெளிச்சம் உண்டாக்கிறது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. நாம் லூத்தரின் காலத்திலோ, வெஸ்லியின் காலத்திலோ அல்லது பெந்தேகோஸ்தேயின் காலத்திலோ ஜீவித்துக் கொண்டிருக்கவில்லை. பெந்தேகோஸ்தே காலம் என்பது சபைக்கு வரங்கள் திரும்ப அளிக்கப்படுவதாய் மாத்திரமே இருந்தது. ஆனால் நாம் சாயங்கால நேரத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் மனவாட்டி வெளியே அழைக்கப்படும் ஒரு நேரத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். லூத்தரை கண்டுகொள்வது கத்தோலிக்கர்களுக்கு எவ்வாறு கடினமாக இருந்ததோ, லூத்தரன்களுக்கு வெஸ்லியை கண்டுகொள்வது எவ்வாறு கடினமாக இருந்ததோ, வெஸ்லியர்களுக்கு பெந்தேகோஸ்தே காலத்தை கண்டுகொள்வது எவ்வாறு கடினமாக இருந்ததோ, அவ்வாறே பெந்தேகோஸ்தேயினருக்கு இந்த காலத்தை கண்டுகொள்வது கடினமாக இருக்கிறது. அது எப்பொழுதுமே அந்த விதமாகவே இருந்து வந்துள்ளது. ஏனென்றால் அது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மீது ஊற்றப்படுகின்றது. அவர்கள் மீது மட்டுமே அதைத்தான் வேதம் போதிக்கிறது. மற்றவர்களால் அதை காண முடியாது. இயேசுவானவரும் கூட அவர்களுக்காக ஜெபித்தார். அவர்கள் குருடராயிருந்தனர் என்றும் அவர்கள் அதை அறியாதிருந்தனர் என்றும் கூறினார். இந்த லவோதிக்கேயா சபை காலத்தில் வெளிப்படுத்துற விசேஷம் நமக்கு கூறுகிறது என்னவென்றால், அவர் சபைக்கு புறம்பாக்கப்பட்டார் என்றும், அவர்கள் நிர்வாணிகள் என்றும், தரித்திரர் என்றும், பரிதவிக்கப்படத்தக்கவர்கள் என்றும், குருடர் என்றும், அப்படி இருந்தும் அவர்கள் அதை அறியாதிருக்கிறார்கள் என்றும் கூறுகிறது. மீண்டுமாக அவர்களால் அதை காண முடியவில்லை, அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் பாரம்பரியங்களில் அவ்வளவாய் மூழ்கியிருக்கின்றனர். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வாயினால் வாக்களிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையை நினைவு கூறுங்கள். வார்த்தையை உரைக்கி சிருஷ்டிப்பை உண்டாக்கின தேவன் அவரே. உலக தோற்றத்திற்கு முன்னால் உண்டாக்கடவது என்னும் வார்த்தைகளை உரைத்தவர் அவரே. அவை உண்டாயின. ஏனென்றால் அவர் உலகத்தில் இருந்தார். உலகம் அவர் மூலமாக உண்டாயிற்று. உலகமோ அவரை அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் அவரை அறிந்து கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்றார். அதே சிருஷ்டிகர் தாமே. அவர் லாசருவை மருத்துவர்களிலிருந்து எழுப்பின போது அவர் இதை வினோதமாக நினைக்க வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் மனுஷகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அப்பொழுது அவர்கள் வெளியே வருவார்கள் என்றார். வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று உரைத்த அதே தேவன் மனுஷகுமாரனுடைய சத்தம் பிரேத குழிகளில் உள்ள அனைவரையும் எழுப்பும் என்றார். அது அதனுடைய காலத்தில் சம்பவிக்க வேண்டியதாக உள்ளது. அது சம்பவிப்பதற்கு நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னரே அவர் ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கடவது என்றார். ஆவியின் ஏவுதல் தீர்க்கதரிசி ஏசாயாவிற்கு உண்டாகி அவன் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவருடைய நாமம் ஆலோசனை கர்த்தா, சமாதான பிரபு, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா எனப்படும் என்றார். வருடங்கள் கடந்தன, மாதங்கள், வருடங்கள், நாட்கள், வாரங்கள் கடந்து வருடங்கள் உருண்டோடின. 800 ஆண்டுகள் கழித்து ஒரு கன்னிகையின் மூலம் இம்மானுவேல் பிறந்தாரே. ஏன்? அது தேவனுடைய அபிஷேகிக்கப்பட்ட தீர்க்கதரிசியினுடைய உதடுகளினால் உரைக்கப்பட்ட காரணத்தினால் ஒரு வித்து புறப்பட்டு சென்றது. புரிகின்றதா? அந்த மகத்தான நேரம் நீ ஒரு தரிசனத்தை அல்லது ஒரு அடையாளத்தை என்னிடம் வேண்டிக் கொள் என்றார். அவரோ, நான் அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை, நித்திய அடையாளத்தை கொடுப்பேன், அது ஒரு கன்னிகை கர்ப்பவதியாவால் ஒரு நித்திய அடையாளம் என்றார். இப்பொழுது அந்த உண்மையான நெருக்கத்தின் நேரத்தில், அதாவது வழக்கமாக அப்பொழுதே தேவனுடைய ஆவி உள்ளே வருகிறதை நாம் கண்டறிகிறோம். அவர் தம்முடைய கரத்தை அசைப்பதற்கு முன்பே எபிரேய பிள்ளைகளை எரிகிற அக்னி சூளைக்குள்ளாக நடக்க அனுமதித்தார். ஆனால் அவர் அசைவாடுகிற போது அவர் அசைவாடுகிறார். இப்பொழுது நாம் இங்கே லூக்கா 17 அதிகாரம் 30 வசனத்தில் இதை காண்கிறோம். அதாவது அவர் சோதோம் குமராவின் அழிவிற்கு முன்னர் அவர் செய்தது போலவே கடைசி நாட்களிலும் மனுஷகுமாரன் தம்மை வெளிப்படுத்துவார், அதே நிலைமை இப்பொழுது இருக்கும் என்று அவர் கூறியுள்ளார். அவர் மோசேயை குறித்து பேசினார். நான் உங்களுடைய மன்னிப்பை வேண்டிக் கொள்கிறேன், மோசேயை குறித்து அல்ல. அவர் நோவாவை குறித்து பேசினார். ஜனங்கள் எவ்வாறு புசித்தார்கள், குடித்தார்கள் போன்றவற்றையும், பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள் என்பதை குறித்தும் பேசினார். அதன் பின்னர் அவர் கூறிக்கொண்டே வந்து, அவர் இப்பொழுது லோத்தின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் நடக்கும் என்றார். இப்பொழுது கவனியுங்கள், ஆபிரகாமினுடைய குழுவிற்கு மனுஷகுமாரன் ஒரு மனிதனாக மாம்ச சரீர ரூபத்தில் ஒரு தீர்க்கதரிசியாக தன்னுடைய ஆடைகளில் தூசி படிந்த ஒரு சாதாரண மனிதனாக வெளிப்பட்டார். ஆபிரகாம் அவரை ஏலோகிம் என்று
அழைத்தான்.
இப்பொழுது கடைசி நாட்களில் அதே விதமான குடும்பத்துக்கு ஆபிரகாமின் ராஜரீக வித்திற்கு அக்கினி விழுவதற்கு சற்று முன்னர் மனுஷகுமாரன் வெளிப்படுவார் என்று இயேசுவானவர் இங்கே வாக்களித்துள்ளார். அதற்கு பின் சபையானது ஒருபோதும் எந்த சாட்சிகளையும் பெற்றுக் கொள்ளவே இல்லை. ஆபிரகாமும் அவனை சார்ந்தவர்களும் பெறவே இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அதன் பின்னர் அவர்கள் எதிர்நோக்கி கொண்டிருந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன் நேரடியாக கொண்டு வரப்பட்டார். சபையும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரனுக்காகவே எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த ஊழியத்தின் நாட்களுக்கு பிறகு அவர் வருவார். அவர் வானத்தில் இருந்து வெளிப்படுவார். இப்பொழுது நாம் அதை மிக தெளிவாக காண்கிறோம். அது அவ்வாறே சம்பவிக்க வேண்டும். இப்பொழுது சம்பவிக்க வேண்டிய ஒரே காரியம் என்னவெனில், ஒரு துடிப்பு ஏற்பட்டு ஒரு மனிதனுக்குள் நுழைந்து விடுகிறது. அப்பொழுது தேவன் உறுதிப்படுத்தி அவனிடத்தில் கூறி அதுதான் சம்பவிக்க வேண்டும் என்று அவருக்கு காண்பிக்கிறார். அப்பொழுது நீங்களோ மோசே செய்தது போல அந்த பிள்ளைகளை விடுவிக்க அவனுக்கு விருப்பமில்லை. ஆனால் தேவன் ஒரு எரிகிற முச்செடியில் அவனிடத்தில் பேசினார். அவனோ போக விரும்பவில்லை. ஆனாலும் அவன் போக வேண்டியதாயிருந்தது. அவர் மகத்தான ஏகோவா என்று மோசே அவரை குறித்து கேள்விப்பட்டிருந்தான். ஆனால் அப்பொழுது அவனால் அவரை காண முடிந்தது. அவர் ஒரு அக்கிரிஸ்தம்ப உருவில் இருந்தார். நான் உம்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் நான் இப்பொழுது உம்மை காண்கிறேன். அவன் அதற்குள் என்னத்தைக் கண்டான்? அவருடைய வார்த்தை ரூபகாரப்படுத்தப்பட்டதையே கண்டான். தேவன் ஆபிரகாமிடத்தில் அவருடைய ஜனங்கள் ஒரு அந்நிய தேசத்தில் 400 ஆண்டுகளாக சஞ்சரிப்பார்கள் என்றும், ஆனால் அவர் ஒரு பரத்த கரத்தினால் அவர்களை வெளியே கொண்டு வருவார் என்றும் கூறியிருந்தார். கவனியுங்கள், இந்த எரிகிற முச்சடியானது தீர்க்கதரிசி ஆபிரகாம் என்ன சம்பவிக்கும் என்று கூறியிருந்தானோ அதை ரூபகாரப்படுத்தினது. மோசேயோ, நான் அதை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் இப்பொழுதோ நான் அதை காண்கிறேன் என்றான். இப்பொழுதோ இந்த கடைசி நாட்களில் மனுஷகுமாரன் தமது ஜனங்களுக்கு மத்தியில் வந்து சோதோமின் அழிவிற்கு சற்று முன்னர் அவர் செய்த விதமாகவே தம்மை ஜனங்களுக்கு வெளிப்படுத்துவார் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். மனுஷகுமாரன் அவர் என்ன செய்தார்? அவர் சாராளினுடைய இருதயத்தில் இருந்த ரகசியங்களை அறிந்திருந்தார். ஆபிரகாமுக்கும் கூட வாக்குத்தத்தை அருளினார். ஆபிரகாம் தேவனுடைய சத்தத்தை கேட்டிருந்தார். அவன் அவரை அநேக வித்தியாசமான வழிகளில் அவரை கண்டிருக்கலாம். அவன் எப்படி அவரிடத்தில் பேசினான் என்றும், சொப்பனங்களினூடாகவும் தீர்க்க தரிசனங்களினூடாகவும் எப்படி பேசினான் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த முறையோ அவன் அவரை கண்டான். நான் உண்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன், இப்பொழுதோ நான் உண்மை காண்கிறேன். சபையானது தேவனை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறது. அவர்கள் அவரை குறித்து வாசித்திருக்கிறார்கள். அவர் என்ன செய்தார் என்றும், அவர் செய்துள்ள வாக்குத்தத்தங்களை குறித்து வாசித்திருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுதோ நாங்கள் அவரை எங்களுடைய கண்களினால் யோபு கண்ட அதே விதமாக காண்கிறோம். நான் உண்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் இப்பொழுதோ நான் உண்மை காண்கிறேன். என்ன ஒரு வித்தியாசம்! மோசே அந்த ஆபத்தான நிலைமையில் முறையிட்டான். யாத்திராகமும் 14 அதிகாரத்தில் 13-16 வரை உள்ள வசனங்களில் இஸ்ரவேல் ஜனங்களுடன் கூட பெரிதான நெருக்கடியான நிலையில் இருந்த மோசேக்கு ஆவியின் ஏவுதல் உண்டானது. அவன் சொல்ல வேண்டும் என்றிருந்ததையே அவன் கூறினான். அவன் அதை அறியாமலேயே அதை கூறினான் என்பதை நாம் கண்டறிகிறோம். பாருங்கள், அப்படியே நின்று தேவனுடைய ரட்சிப்பை பாருங்கள் என்றார். அதே சமயத்தில் தேவன் அவனிடத்தில் ஒருபோதும் பேசியிருக்கவே இல்லை. பாருங்கள், ஆவியின் ஏவுதல் அவனுக்கு உண்டானது. அவர்களோ, நீர் ஏன் எங்களை இங்கு கொண்டு வந்தீர்? நாங்கள் எகிப்தில் மடிந்திருக்க வேண்டும் என்ற அங்கே பிரேத குழிகள் இல்லாத காரணத்தினாலா எங்களை இங்கே கொண்டு வந்தீரே? நாங்கள் மரித்து போவோமே. நாங்கள் மரிக்கும் வரையில் அடிமைகளாகவே சமாதானமாக ஜீவித்திருக்கலாம். ஆனால் நீரோ எங்களை இங்கே கொண்டு வந்து விட்டீர் என்ற மோசே, ஒரு தீர்க்கதரிசி, அவன் தேவனிடத்தில் தொடர்பு கொள்ள வேண்டியதாக இருந்ததை அறிந்து ஆவியில் ஏவப்பட்டு அவன், நீங்கள் நின்று கொண்டு நீங்கள் தேவனுடைய ரட்சிப்பை பாருங்கள், ஏனென்றால் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காணமாட்டீர்கள் என்றான். அது சம்பவிக்க போகிறது என்பதை அவன் எப்படி அறிந்திருந்தான்? அவன் என்ன பேசினான் என்பதையே அவன் அறியாமல் இருந்தான். ஆனால் அவர் அதை பேசின பிறகு உடனடியாக அதை எப்படி செய்ய வேண்டும் என்று தேவன் என்னிடம் கூறினார். அவர், மோசே, என்னிடம் முறையிட வேண்டாம். உன்னுடைய கோலை உன் கையில் எடுத்துக்கொண்டு போய் அதை சமுத்திரத்தின் மேல் நீட்டி இஸ்ரவேல் புத்திரிடம் நடந்து போகும்படி சொல் என்றார். ஆமேன். ஆவியின் ஏவுதலாயிற்று. நீங்கள் சுகவீனமாக இருக்கும் போது அந்த விதமாகத்தான் அது உங்களுக்கு தோன்றுகிறது. நீங்கள் அவதியும் போது அந்த விதமாகத்தான் அது உங்களுக்கு தோன்றுகிறது. ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் காண்கிறீர்கள். அப்பொழுது நீங்கள், நான் சுகமடைந்து விட்டேன் என்று கூறுகிறீர்கள். அதன் பின்னர் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார். எழுந்து நடக்க துவங்குங்கள். ஆமென். நீங்கள் அந்த விதமாக அதை செய்யும் போது அப்பொழுது அது முழுமையாக முற்று பெற்று விடுகிறது. அந்த விதமாகத்தான் தேவன் அதை செய்கிறார். அது உங்களினூடாக தேவன் வெளிப்படுத்துவதை நீங்கள் காண்கிறீர்கள். அதை செய்யும்படி தேவன் அவனிடத்தில் கூறியிருந்ததாய் அது இருந்தது. இப்பொழுது அதன் பின்னர் அங்கிருந்த யாவரும், அங்கிருந்த இஸ்ரவேலர் அனைவரும் மோசேக்கு உண்டான ஆவியின் ஏவுதலை கண்டனர். தேவன் தண்ணீரை ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கத்திற்கு பிரித்ததை அவர்கள் தங்கள் சொந்த கண்களினால் கண்டனர். அந்த அக்கினி ஸ்தம்பம் அவர்களை சமுத்திரத்தினூடாக வழிநடத்தியிருந்தது. அவன் தேவனை குறித்து கேள்விப்பட்டான். அப்பொழுது அவர்கள் தேவனை கண்டனர். யோசுவா ஆபத்தான நேரத்தில் இருந்தான். சேனைகள் விரோதமாக ஒன்று கூட்டப்பட்ட போது சூரியனோ அஸ்தமித்துக் கொண்டிருந்தது. யோசுவா ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். சேனைகள் மறுபடியும் ஒன்றாக இணைந்து அவருக்கு விரோதமாக புறப்பட தருணம் கிடைத்தால் அவன் அநேக மனிதரை இழக்க நேரிடும் என்பதை அவன் அறிந்திருந்தான். எனவே அந்த ஆபத்தான நேரத்தில் ஏதோ ஒரு காரியம் செய்யப்பட வேண்டியதாக இருந்தது. ஒரே ஒரு காரியம் மாத்திரம் உண்டு, அதாவது அவன் சேனைகளை ஓட வைத்தால் அவர்கள் ஒவ்வொருவரையும் அவன் மரங்கடிக்க முடியும். ஆனால் அங்கேயோ அதை செய்ய போதிய வெளிச்சம் இல்லாதிருந்தது. ஆகையால் யோசுவா நின்று தன்னுடைய கரங்களை உயர்த்தி அவன், நான் இந்த யுத்தத்தை முடிக்கும் வரையில் சூரியனே அப்படியே தரித்திருவேன், சந்திரனே நீ அயலவன் பள்ளத்தாக்கின் மேல் தரித்திருவேன் என்றான். சூரியன் அப்படியே தரித்து நின்றது. யோசுவா பேசுவதை அவர்கள் கேட்டனர். ஆனால் பின்னர் அவர்கள் தேவனை செயலில் தங்களுடைய சொந்த கண்களில் கண்டனர். உண்மை பாருங்கள், உண்மையிலேயே நடக்கக்கூடாத ஒரு காரியமாய் தென்படுகிறதை காணும்படியான ஒரு நம்ப முடியாத உண்மையாய் அது இருந்தது. அதே சமயத்தில் அது உண்மையாயிருக்கிறது. ஆனால் சூரியனோ அப்படியே தரித்து நின்றது என்று வேதம் கூறுகிறது. ஜனங்களாகி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. இப்பொழுது உலகம் சுற்றுகிறது என்று நினைக்கிறீர்கள், ஆனால் எப்படியோ சூரியன் அப்படியே தரித்து நின்றது. ஒருவேளை யோசுவா அவனதை எப்படி செய்ய போகிறான் என்றும் தேவனதை எப்படி செய்ய போகிறான் என்றும் புரிந்து கொள்ள ஒருபோதும் முயலாதவனாக இருந்தான். அவன் கூறின ஒரே காரியம் சூரியனே அப்படியே தரித்திரில் என்பதே ஆகும். அவன் அதை கூறினான். ஒருவேளை அவன் என்ன கூறிக்கொண்டிருந்தான் என்பதை அறியாமல் இருந்திருக்கலாம். ஏனென்றால் அது தேவன் அவனுக்கு அளித்ததாக இருந்தது. அவர் கிரியை செய்தார். மார்க் 11:23 அதே காரியம், எவனாகிலும் மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். ஆனால் நீங்கள் உங்களுடைய சிந்தையில் சந்தேகம் கொண்டவர்களாய் அங்கு நின்று கொண்டு அதை சொல்ல இயலாது. அதை கூற நீங்கள் ஆவியில் ஏவப்பட்டிருக்க வேண்டும். ஆமென். இந்த விதமாய் விளக்கி கூறுவதற்காக மன்னிக்கவும். ஆனால் அன்று நாள் அங்கே அந்த காடுகளில் அமர்ந்து கொண்டிருந்த போது தேவன் என்னுடைய நியாயபதியாய் இருக்கிறார், நான் தவறாக கூறினால் இந்த பிரசங்க பீடத்தின் மீதே விழுந்து மறிக்கக்கூடும். அந்த வேதவாக்கியம் என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு புதிராக இருந்த போது அன்று காலை அந்த காட்டில் நான் அமர்ந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் அதன் பேரில் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அந்த சத்தம் இடத்தில் பேசி அவர், அந்த வேதவாக்கியம் மற்ற எல்லா வேதவாக்கியங்களை போன்றுதான் அது உண்மையானது என்றார். அப்பொழுது நானோ, நல்லது, அது எப்படி இருக்க முடியும் என்று எண்ணினேன். அவரோ, நீ என்று கூறினார். நான் சொன்னேன். அப்பொழுது அவர், பேசு, அது அந்த விதமாகவே இருக்கும், அது சந்தேகப்படாது என்றார். நான் காட்டில் உட்கார்ந்து கொண்டிருந்த யாரோ ஒருவரிடம் பேசிக் கொண்டிருந்தேன். 3 நாட்களாக அங்கே அணில்களே இல்லாதிருந்தது. அங்கே அணில்களே இல்லை. நான் அடர்த்தியாக வளர்ந்த ஒரு காட்டாத்தி மரத்தின் அடியில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அணில்கள் கூட அங்கு வருவதே இல்லை. அணில்களை வேட்டையாடும் எவரும் அவை காட்டாத்தி மரத்தில் இருப்பதில்லை என்பதை அறிவர். நான் அங்கு உட்கார்ந்து கொண்டிருந்தேன். காற்றோ பலமாக வீசிக் கொண்டிருந்தது. அது காலை சுமார் 10 மணியாக இருந்தது. நான் மீண்டும் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அந்த சத்தம், நீ வேட்டையாடி கொண்டிருக்கிறாய், ஆபிரகாமுக்கு ஒரு ஆட்டுக்கடா தேவைப்பட்டது போல உனக்கு அணில்கள் தேவைப்படுகின்றன என்றது. அப்பொழுது நானோ, அது எப்பொழுதுமே எனக்கு உண்மையே கூறி வந்துள்ளது, ஆனால் இது விசித்திரமாய் உள்ளதே என்று எண்ணிக்கொண்டேன். நான் உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்து சுற்றுமுற்றும் நோக்கி பார்த்துவிட்டு என்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிற அந்த நபர் எங்கே என்று நோக்கினேன். ஒன்றுமே காணப்படவில்லை. காற்றோ பலமாக வீசிக்கொண்டே இருந்தது. நானோ, ஒரு கால் நான் உறங்கப் போய் அதை சுப்பிரமாக கண்டேனா என்று எண்ணினேன். இல்லையே, நான் உறங்கவில்லையே. நான் அந்த மரத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டு கவனித்துக் கொண்டே இருந்தேன். நான் காலை 10 மணி அளவில் சகோதரன் வுட் மற்றும் சகோதரன் சாத்மன் அவர்களையும் அங்கே சந்திக்க வேண்டியவராக இருந்தேன். விவசாயிகள் எல்லோரும் அங்கே வேலை செய்து கொண்டு தங்களுடைய சோளத்தை சேகரித்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அந்த சத்தம் மீண்டும் பேசுவதை நான் கேட்டேன். அந்த சத்தம், நீ வேட்டையாடி கொண்டிருக்கிறாய், உனக்கு வேட்டை பொருள் தேவை, உனக்கு எத்தனை தேவைப்படுகிறது என்று கேட்டது. அப்பொழுது நானோ, இப்பொழுது நான் இந்த காரியத்தில் அதிகமாக கேட்க விரும்பவில்லை, ஆனால் நான் 3 அணில்களை கேட்கப் போகிறேன். எனக்கு 3 சிவப்பு நிற இளம் அணில்கள் தேவை. எனக்கு அவைகள் வேண்டும் என்று எண்ணிக்கொண்டேன். உடனே அவர், அப்படியானால் அதை குறித்து பேசு என்றார். நான் 3 சிவப்பு நிற இளம் அணில்களை நான் பெற்றுக் கொள்ளப் போகிறேன் என்றேன். அப்பொழுது அவரோ, அவை எந்த வழியாய் வர வேண்டும் என்று கேட்டார். நானோ, நான் இவ்வளவு தூரம் சென்றிருக்கிறேன், ஆயினும் ஏதோ ஒன்று என்னிடத்தில் இங்கே பேசிக்கொண்டே இருக்கிறது என்று எண்ணினேன். நான் உங்களிடத்தில் பேசுவதை நீங்கள் கேட்கிறது போலவே அது இருந்தது. இந்த வேதம் என் இருதயத்தின் மேலிருக்க பரலோகத்தின் தேவன் அது உண்மை என்பதை அறிந்திருக்கிறார். நான் நல்லது என்றேன். நான் ஒரு கேலித்தனமான இடத்தை தேர்ந்தெடுத்தேன். அங்கே ஒரு பழைய உலர்ந்த கிளை ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது. என் துப்பாக்கியை சுட நான் வைத்திருக்கும் இடத்திலிருந்து சுமார் 50 கஜ தூரம். நானோ, முதலாம் அணில் அங்கிருக்க வேண்டும் என்றேன். அது அங்கிருந்தது. நான் என் கண்களை தைத்துக் கொண்டு திரும்பி போய் பார்த்தேன். நான் என் தலையை திருப்பினேன். பின்னர் நான் ஒரு தரிசனத்தில் சுட விரும்பவில்லை என்று எண்ணினேன். ஆகையால் நான் மறுபடியும் சுற்றுமுற்றும் நோக்கினேன். அங்கே ஒரு அணில் உட்கார்ந்திருந்தது. அப்பொழுது நான் என் தோட்டாவை என்னுடைய துப்பாக்கிக்குள் போட்டு குறிவைத்தேன். அப்பொழுது என்னால் சிவப்பு நிற இளம் அணிலின் கருப்பு கண்ணை பார்க்க முடிந்தது. நான் ஒரு கால் நான் தூங்கிக் கொண்டிருக்கலாம். எனவே நான் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் எழுந்து விடுவேன். பாருங்கள், நான் இதை குறித்து சொப்பனம் கண்டுகொண்டிருக்கிறேன் என்றே எண்ணிக்கொண்டேன். பின்னர் நான் துப்பாக்கியை சரிமட்டமாக வைத்து அணிலை சுட்டேன். அது கிளையிலிருந்து கீழே விழுந்தது. அப்பொழுது நான் எனக்கு தெரியவில்லையே என்று எண்ணினேன். மேலும் நான் அங்கு சென்று அதை தேடி பார்க்க வேண்டும் என்று எண்ணினேன். நான் அங்கு நடந்து சென்ற போது அது அங்கே கிடந்தது. நான் அதை மேலே தூக்கி எடுத்த போது அதிலிருந்து ரத்தம் வடிந்தது. ஒரு தரிசனத்தில் ரத்தம் வடியாது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நான் அதை மேலே தூக்கி எடுத்த போது அது ஒரு அணிலாயிருந்தது. உண்மையாகவே எனக்கு உடல் முழுவதுமே மறுத்து போய்விட்டது. நான் சுற்றுமுற்றும் பார்த்தேன். அப்பொழுது நான், தேவனே, அது நீர்தானே என்றேன். பின்னும் நான், இதற்காக உமக்கு நன்றி, இப்பொழுது நான் செல்கிறேன் என்றேன். அவர், ஆனால் நீ சொன்னதை குறித்து சந்தேகப்படுகிறாயா? நீயோ அங்கே மூன்று இருக்க வேண்டும் என்று கூறினாயே, இப்பொழுது அடுத்த ஒன்று எங்கிருந்து வர வேண்டும் என்று கேட்டார். அப்பொழுது நானோ, நல்லது, நான் சொப்பனம் கண்டுகொண்டிருப்பேனே, ஆனால் நான் தொடர்ந்து சொப்பனம் கண்டுகொண்டே இருப்பேன் என்று எண்ணினேன். ஆகையால் நான் சொன்னேன், நாரங்கிய மரத்தின் அருகிலுள்ள ஒரு பழைய கம்பத்தை தேர்ந்தெடுத்தேன். அதன் மேல் விஷமுள்ள பசுங்கொடி ஒன்று படர்ந்திருந்தது. நீங்களோ அதில் ஒரு அணிலையும் ஒருபோதும் காணவே முடியாது. எனவே நான் அடுத்த அணில் அந்த விஷமுள்ள கொடியிலிருந்து வர வேண்டும் என்றேன். அப்பொழுது அந்த சிவப்பு நிறமுள்ள இளம் அணில் அங்கு அமர்ந்து கொண்டு என்னையே நோக்கி பார்த்தது. நான் என்னுடைய துப்பாக்கியை கீழே வைத்துவிட்டு என்னுடைய கண்களை தேய்த்தேன். மறுபடியும் திரும்பி பார்த்தேன். நான் நினைத்தேன், அப்பொழுது அது அங்கே அமர்ந்து கொண்டு தன்னுடைய தலையை பக்கவாட்டில் சாய்த்தவாறு திரும்பி இருந்தது. அப்பொழுது நான் அந்த அணிலை சுட்டு வீழ்த்தி விட்டு நான் வீட்டிற்கு செல்ல புறப்பட்டேன். ஆனால் அந்த சத்தமோ, நீ மூன்று என்று கூறினாயே, நீ கூறினதை சந்தேகிக்கிறாயா என்று கேட்டது. அப்பொழுது நானோ, இல்லை ஆண்டவரே, நான் கூறினதை குறித்து சந்தேகப்படவில்லை, ஏனென்றால் நீர் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறீரே என்றேன். இந்த ஒரு வேதவாக்கியம் எனக்கு புதிராயிருந்தது. நான் சொன்னால் என்றல்ல, நீ சொன்னால், இயேசு அதை கூறியிருந்தால் என்றல்ல, ஆனால் நீயே அதை கூறியிருந்தால். அப்பொழுது நான், எப்படியோ நான் அந்த வாய்க்காலுக்குள் நுழைந்திருக்கிறேன், அவர் இங்கிருக்கிறார் என்பதை அறிவேன், ஏனென்றால் எனக்கு ஏறக்குறைய பைத்தியமே பிடித்துவிட்டது போல் உள்ளது என்றே எண்ணிக்கொண்டேன். எனவே நான் இதை இன்னும் அதிக பரியாசத்துக்குள்ளாக்குகிறேன் என்று எண்ணிக்கொண்டேன். அப்பொழுது நான் ஒரு சிவப்பு நிற அணில் அந்த மலையிலிருந்து கீழே இறங்கி இந்த வழியாக வந்து என் அருகில் வந்து இங்கிருந்து புறப்பட்டு சென்று அந்த கிழங்கு மேல் உட்கார்ந்து அந்த விவசாயி அங்கே நோக்கி பார்க்க வேண்டும் என்றேன். இதோ அது மலையிலிருந்து இறங்கி வந்து இங்கிருந்து புறப்பட்டு சென்று அந்த விவசாயி நோக்கி பார்த்தது. அப்பொழுது நான் அதை சுட்டேன். அப்பொழுது சாத்தான் என்னிடம், உனக்கு என்ன தெரியுமா, இப்பொழுது காடு அணில்களால் நிறைந்துள்ளது என்றான். அப்பொழுது நான் 12 மணி வரை அங்கே உட்கார்ந்திருந்தேன். ஒரு அணிலையும் நான் காணவில்லை. தேவன் என்பதையும் வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்த அதே சிருஷ்டிகர் அவர் என்பதையே காண்பிக்கிறது. இப்பொழுது ஜெஃபர்சன்வில்லில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ரைட் என்னும் பெயர் கொண்ட ஒரு குடும்பம் உண்டு. சகோதரன் உட்ஸ் அவர்களும் நானும் அவர்களை காண சென்றிருந்தோம். அவர்கள் சபையில் நடக்கும் ராபோஜனத்திற்கு திராட்சரசம் தயாரிக்கிறவர்கள். அப்பொழுது சிறிய எடிட் அங்கே அறையில் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். முடமான ஒரு சிறு பெண். அவள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வியாதியாயிருந்தாள். எனவே அவளை சுகப்படுத்தும்படி நாங்கள் எப்பொழுதும் தேவனையை நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தோம். அவளுடைய சகோதரி ஒரு விதவை. அவளுடைய கணவரோ கொல்லப்பட்டிருந்தார். அவளுடைய பெயர் ஹேட்டி என்பதாகும். அவள் மிகவும் தாழ்மையான சிறு பெண். நானும் சகோதரன் பேங்க்ஸ் அவர்களும் அவளுக்காக ஒரு முயலை வேட்டையாட சென்றிருந்த போது அவர்கள் ஒரு பலகாரத்தை சமைத்து வைத்து என்னை அமர்ந்து புசிக்கும்படி செய்தனர். நாங்கள் எல்லோருமே மேஜையை சுற்றி அமர்ந்து கொண்டிருந்த போது நாங்கள் இதை குறித்து பேசிக் கொண்டிருந்தோம். இது ஒரு சில நாட்களுக்கு முன்னர் சம்பவித்திருந்தது. மேஜையை சுற்றி உட்கார்ந்து கொண்டிருக்கையில் இதை குறித்து பேசிக் கொண்டிருக்கையில் திடீரென்று நான், என்ன நடந்திருக்க முடியும் என்று. மேலும் நான், சகோதரன் ராய், நீர் ஒரு வயோதிக மனிதன், உங்களுடைய ஜீவியம் முழுவதிலும் அணில்களை வேட்டையாடி வந்துள்ளேன். சகோதரன் ஷெல்பை அவர்களே, நீங்களும் அணில் வேட்டையாடுவதில் திறமை வாய்ந்தவர். சகோதரன் உட் அவர்களே, நீங்களும் கூட அப்படிப்பட்டவர்தான். நானும் கூட ஒரு சிறு பிள்ளையா இருந்தது முதற்கொண்டே அணில்களை வேட்டையாடி வந்திருக்கிறேன். நீங்கள் எப்பொழுதாவது ஒரு அணிலை காட்டாத்திமர புதரிலோ வெட்டுக்கிளிகள் அமரும் காட்டு புதரிலோ கண்டதுண்டா என்று கேட்டேன். அதற்கு அவர்களோ, இல்லை ஐயா என்றே பதிலளித்தனர். அப்பொழுது நான், அவைகள் அங்கே இருந்திருக்காது என்று கூறினேன். நான் எனக்கு தெரிந்த ஒரே காரியம், அது மாறாத அதே தேவன் என்பதேயாகும். ஆபிரகாமுக்கு ஒரு ஆட்டுக்கடா தேவைப்பட்ட போது அவர் எகோவா இரவாக இருந்தார். அவர் தமக்காக ஒன்றை அளிக்க முடிந்தது என்றேன். மேலும் நான், இதுவும் அதே காரியம் என்றே நான் விசுவாசிக்கிறேன் என்று கூறினேன். அப்பொழுது அங்கே பின்னால் உட்கார்ந்து கொண்டிருந்த அந்த சிறு ஏட்டி, சகோதரன் பிரணாம் அவர்களே, அது உண்மையே அன்றி வேறொன்றும் இல்லை என்றார். அவள் கூறினது சரியான காரியமாயிற்றே. அவள் அதை கூறின போது பரிசுத்த ஆவியானவர் அந்த வாய்க்காலுக்குள் மறுபடியும் வந்தார். அப்பொழுது அதை அவர்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்தனர். உடனே நான் எழும்பி நின்றேன். பின்னர் நான் சகோதரி கர்த்தர் உரைக்கிறதாவது, நீ அந்த சிரோபெரிக்கியா தேசத்து ஸ்திரீயைப் போல் சரியான வார்த்தை கூறினாய். பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது இடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய இருதயத்தின் வாஞ்சையை உனக்கு அளிக்கும்படி என்னிடம் கூறினார் என்று. அப்பொழுது நான் இப்பொழுது நான் தேவனுடைய ஊழியக்காரனாக இருந்தால் அவ்வாறு இருந்தால் அது சம்பவிக்கும். நான் தேவனுடைய ஊழியக்காரனாக இல்லாமல் இருந்தால் அப்பொழுது நான் ஒரு பொய்யராக இருக்கிறேன், அது சம்பவிக்கவில்லை என்றால் நான் ஒரு வஞ்சகன் என்று கூறினேன். தொடர்ந்து நான் இப்பொழுது இது தேவனுடைய ஆவியா அல்லது இல்லையா என்று சோதித்து பாருங்கள் என்றேன். அவள் சகோதரன் பிரணாமே என்று கூறி நான் என்ன கேட்பது என்றாள். எல்லோருமே அழுது கொண்டே இருந்தனர். நான் ஊனமாய் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒரு சகோதரி உனக்கு உண்டே என்றேன். அவள் நன்கொடை போட்டிருந்ததற்காக அவளுக்கு திரும்ப அளிக்க நான் என் சட்டை பையில் $20 வைத்திருந்தேன். அந்த சிறீனுடைய மூல வருமானம் சுமார் $200 கூட கிடையாது. அவள் அந்த எளிய சிறு பண்ணையிலிருந்து ஒரு வருடத்திற்கு $200 கூட சம்பாதிப்பதில்லை. அவளுக்கு 2 பையன்கள் இருந்தனர். அவளுடைய பையன்களோ பள்ளிக்கூட நாட்களில் வழக்கமாக உலக பிரகாரமான பையன்களைப் போல நடந்து அவர்களுடைய தாயை துன்புறுத்திக் கொண்டிருந்தனர் என்பதை நீங்கள் அறிவீர்களா? 15-16 வயதுடையவர்கள். ஓ, நான் அதை கூறிக்கொண்டிருந்த போது அவர்கள் அங்கே நின்று கொண்டு கேலியாக சிரித்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது நான், வயது சென்றவர்களாய் இங்கே அமர்ந்திருக்கின்ற ஒரு தகப்பனும் தாயும் உனக்கு உண்டு, நீ பணமும் வைத்திருக்கவில்லை, பணத்தை கேள், அது உன்னுடைய மடியில் வருகிறதா என்று பார். உன்னுடைய சகோதரிக்காக வேண்டிக் கொள், அவள் எழுந்து நடக்கிறவளா இல்லையா என்று பார் என்றேன். அப்பொழுது நான் யோபை போல அறிந்து கொண்டேன், உங்களுக்கு ஆவியின் ஏவுதல் உண்டாகும் போது ஏதோ ஒரு காரியம் உள்ளது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். எனவே எனக்கு தெரிந்துள்ளதே என்றேன். இதோ 10 பேர்களுக்கு முன்பாக நான் இருக்கிறேன். எனவே நான் இது சம்பவிக்கவில்லை என்றால் அப்பொழுது நான் ஒரு கள்ள தீர்க்கதரிசியாக இருக்கிறேன் என்று கூறினேன். அவளோ, நான் என்னதான் கேட்பது என்றாள். நானோ, நீ செய்ய போகும் தீர்மானம் உன்னை பொறுத்தது, உனக்காக நான் தீர்மானம் செய்ய முடியாது என்றேன். அவள் அந்த சிறு பெண் சுற்றுமுற்றும் பார்த்தாள். திடீரென்று அவள், சகோதரன் பிரணாம், என்னுடைய இருதயத்தில் உள்ள மிகப்பெரிய வாஞ்சை என்னுடைய 2 பையன்களின் இரட்சிப்பேயாகும் என்றாள். அப்பொழுது நானோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உனக்கு உன்னுடைய பையன்களை தருகிறேன் என்றேன். அப்பொழுது உக்கரித்துக் கொண்டும் பரிகாசம் செய்து கொண்டும் கேலி செய்து கொண்டும் இருந்த பையன்கள் தங்களுடைய தாயின் மடியில் விழுந்து அவர்களுடைய ஜீவியத்தை தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து அப்பொழுது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டனர். ஏன் அது சத்தியமாகிற்று. தேசத்தினூடாக உள்ள இந்த ஜனங்களுக்கு முன்பாக தேவன் என்னை கொல்ல அதிகாரமுடையவராக இருக்கிறார். இங்குள்ள உங்கள் அநேகரும், ஜெஃபர்சன்வில் உள்ளவர்களும், பிரணாம் கூடாரத்தில் உள்ளவர்கள் இப்பொழுது ஆமென் என்று கூறுவதை என்னால் கேட்க முடிகிறது. ஏனென்றால் அவர்கள் அங்கு அமர்ந்து செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், ஏனென்றால் அது சத்தியமாக இருக்கிறது. அது என்ன? தேவன் தம்முடைய ராஜாதிபத்திய கிருபையினால் அருளும் போது அது சம்பவிக்கிறது. அதற்கு புறம்பாக அது சம்பவிக்காது. அந்த கடினமான நேரத்தில் என்னோடு அறிமுகமான மனிதரையும் ஜனங்களையும் குறித்து சிந்தித்து பாருங்கள். தேவன் புகழ் வாய்ந்த எல்லாவற்றையும் ஒவ்வொரு காரியத்தையும் கடந்து சென்று தன்னுடைய சொந்த பெயரையும் கையொப்பம் முடியாத ஒரு தாழ்மையான ஏழை பெண்மணிக்கு அதை அருளினார். அவள் என்ன கேட்பாள் என்பதை அவர் அறிந்திருந்தார். அது மகத்தான காரியமாக இருந்தது. ஏனென்றால் அவளுடைய சகோதரி இப்பொழுது மரித்துவிட்டாள். அவளுடைய தாயும் தகப்பனும் கூட மரிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றனர். பணமோ அழிந்தே போயிருக்கும். ஆனால் அவளுடைய பையன்களின் ஆத்துமாக்களோ நித்தியமானதாயிற்றே. அவர்கள் அதை பெற்றுக் கொள்ள வேண்டிய நேரமாக அது இருந்தது. நானோ உன்னுடைய பையன்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உனக்கு தருகிறேன் என்று கூறின உடனே அங்கேயே அவர்கள் தங்களுடைய தாயினுடைய மடியில் விழுந்தனர். இங்குள்ள எத்தனை பேருக்கு அது உண்மை என்று தெரியும்? உங்களுக்கு தெரியுமா? பாருங்கள், அதுதான் காரியம். ஏன்? ஆம், ஆவியின் ஏவுதல் ஆகிற்று. இப்பொழுது உம்மால் அணில்களை சிருஷ்டிக்க முடியும் என்று உண்மை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உம்மால் ஒரு ஆட்டுக்கடாவை சிருஷ்டிக்க முடியும் என்று நான் உண்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இப்பொழுதோ நான் உண்மை என்னுடைய சொந்த கண்களினால் காண்கிறேனே. வெளிப்படுத்துதல் தரிசனம் காணக்கூடியதானதே. தேவன் எந்த காரியத்தையாவது வாக்களித்திருக்கும் போது அதைத்தான் அவர் செய்வார். கவனியுங்கள், ஒருவேளை யோசுவாவை போல் உனக்கு ஒரு தேவை இருக்கும் போது, அவனுக்கு ஒரு தேவை இருந்தது, அவன் அந்த சூழ்நிலை குறித்து ஒருபோதும் சிந்திக்கவே இல்லை. அவன் அதை கூறினான், அது தேவனாயிருந்தது. சூரியன் அப்படியே தரித்து நின்றது என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நான் அதை அப்படியே விசுவாசிக்கிறேன். அது எப்படி நடந்தது? அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யாதீர்கள். ஆனால் அது சம்பவித்தது. யோசுவா அதை செய்தான். அவன் தன்னுடைய கரங்களை உயர்த்தி அந்த கடுமையான நேரத்தில் அவன் தேவனுடன் தொடர்பு கொள்ள வேண்டியதாக இருந்தது. அதுதான் சம்பவித்தது. அது சரியான நேரத்தில் சம்பவித்தது. ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் அதை குறித்த தேவையை கண்டிருந்தார். எனவே அதை கூறும்படி யோசுவாவை உந்தி தள்ளினார். அதே தேவன் ஆபிரகாமின் தேவையை கண்டார். அதே தேவன் எனக்கு அந்த வேதவாக்கியமும் கூட உண்மை என்றும் இந்த வேதவாக்கியத்தின் உறுதிப்படுத்தலின் தேவையையும் கண்டார். அதே தேவன் அந்த இரண்டு முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளின் தேவையை கண்டார். எனவே அந்த நேரத்திலேயே அவர்களை நிரூபித்து தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். பரிசுத்த மார்க்கு 14 அதிகாரத்தில் நாம் ஒரு ஸ்திரீ அவர் மேல் விசுவாசம் வைத்ததை காண்கிறோம். அவளுக்கு தேவையாயிருந்தது, அவருடைய பாதம் கழுவப்பட வேண்டிய தேவை உண்டாயிருந்ததை அவள் கண்டாள். எனவே அவள் கிரியைக்குள்ளாக செயல்பட ஆவியில் ஏவப்பட வேண்டியவளாயிருந்தாள். இப்பொழுது நாம் முடிப்பதற்கு முன்பாக கூர்ந்து கவனியுங்கள். அவள் கிரியைக்குள்ளாக செயல்பட ஆவியில் ஏவப்பட வேண்டியதாயிருந்தது. ஏனென்றால் அவள் ஏற்கனவே அவரை குறித்து கேள்விப்பட்டிருந்தாள். அவர் ஒரு வேசியை, அவளுடைய பாவங்களை கொண்ட ஒரு ஸ்திரியை மன்னித்தார் என்பதை கேள்விப்பட்டிருந்தாள். அப்பொழுது அவர், உங்களில் பாவம் இல்லாதவன் யார்? அவன் முதலில் கல்லறிய கடவன் என்றார். அவள் அவரை குறித்து கேள்விப்பட்டிருந்தாள். ஆனால் இப்பொழுதோ அவள் அவரை கண்டாள். அவள் அவரை சேவிக்கும்படி ஆவியில் ஏவப்பட்டாள். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் அதுவே ஆகும். பரிசுத்த ஆவியானவர், நீ ஒரு பாவிதானே என்று உள்ளத்தில் கூறட்டும். பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்தில், நீ தவறாக இருக்கிறாய் என்று கூறட்டும். பரிசுத்த ஆவியானவர் வேத வாக்கியங்களின் மூலமாக, நீ வேத பிரகாரமாக தவறாக இருக்கிறாய் என்று நிரூபிக்கட்டும். ஏனென்றால் அது ஒரே நேர்வழி வாய்க்கால் மூலமாக தேவனுடைய வேத வாக்கியங்கள் அனைத்தையும் உனக்கு வெளிப்படுத்தி தரும். அது எந்த ஒன்றையும் வெறுமன விட்டுவிட்டு கடந்து செல்லாது. நீங்கள் அப்படி விட்டுவிடுவீர்களேயானால் அது உங்களுக்கு எந்த நன்மையும் செய்யாது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் உங்களை அதற்கென்று ஊக்குவிக்க முடியும். இந்த வாரத்தில் நாம் பார்த்த விதமாக உங்கள் ஆத்மா தேவனுடன் சரியாக இல்லாமற் போனால் அதனால் ஒரு நன்மையும் உண்டாகாது. கள்ள அபிஷேகம் பெற்றவர்கள் கடைசி நாளில் எழும்புவார்கள் என்பது நினைவிருக்கட்டும். கள்ள இயேசுக்கள் அல்ல, கள்ள கிறிஸ்துக்கள். அபிஷேகம் பெற்றவர்கள் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் மஞ்சிப்பார்கள். கவனியுங்கள், அவருக்காக சேவை செய்ய வேண்டிய பணிவிடை ஒன்று அவளுக்கு இருந்தது. அவள் அவரை குறித்து கேள்விப்பட்டிருந்தாள். இப்பொழுதோ அவள் தன்னுடைய கண்களினால் அவரை கண்டாள். செய்யும்படியான ஒரு சேவை அவளுக்கு இருந்தது. அதை செய்வதற்கு அவளிடத்தில் ஒன்றுமே இல்லாதிருந்தது. ஆயினும் அவள் பணிவிடை செய்வதற்கு முன்னோக்கி விரைந்து சென்றாள். அப்பொழுது அவருடைய பாதங்களை கழுவ தண்ணீரையும் துடைக்க துவாலையையும் தந்தார். அவள் ஒரு ஜீவனுள்ள தேவனை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கேள்விப்பட்டிருந்தாள். ஆனால் இப்பொழுதோ அவள் தன்னுடைய கண்களினால் அவரை கண்டாள். அது அவர் என்பதை அவள் அறிந்து கொண்டாள். ஆவியின் ஏவுதல் அவளுக்கு உண்டான போது, இது செய்தியாளராயிற்று என்றாள். அவருக்கு ஒரு சேவை தேவைப்பட்டது. அவருக்கு பணிவிடை செய்ய அவளிடம் ஒன்றுமே இல்லாதிருந்தது. அவருடைய பாதங்கள் அழுக்காயிருந்தன. ஆனால் அவளோ எப்படியும் அவருக்கு ஒரு பணிவிடை செய்ய முன்னோக்கி விரைந்து சென்றாள். ஏனென்றால் அவள் அதை செய்ய ஆவியில் ஏவப்பட்டிருந்தாள். ஓ, பின்வாங்கி போன சபை அங்கத்தினே, ஸ்தாபனத்தை சேர்ந்த மனிதனே, ஸ்திரீயே, இன்றிரவு இயேசுவுக்கு இருக்கிற தேவையை உங்களால் காண முடியவில்லையா? ஆவியின் ஏவுதல் மாத்திரம் உங்களுக்கு உண்டாக கூடுமானால் அதை செய்ய வேண்டிய வேலை இதுவே ஆகும். ஆனால் அவள் அவரை அவளுடைய கண்களினால் கண்டாள். மற்றவர்களும் கூட அங்கே அவளை பரிகாசம் செய்து கொண்டிருந்தனர். அவர்கள் அவருடைய செய்தியை விசுவாசிக்கவில்லை. வெளிப்படையாக கூறினால், அந்த விருந்தினை ஆயத்தம் செய்த போதகர் வயோதிக சீமோன் அவரை அங்கு பரிகாசம் செய்யவே அழைத்திருந்தான். அவர் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தார் என்று அவர்கள் விசுவாசிக்கவில்லை. இந்த மனிதன் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தால் தன்னுடைய பாதங்களை கழுவுகிற சிறு எப்படிப்பட்டவன் என்பதை அறிந்திருப்பாரே. அவர் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தால் என்று அவன் தனக்குள்ளே கூறிக்கொண்டான். ஆகவே இந்த விதமாக கூற சாத்தான் அவனுக்குள் கிரியை செய்திருந்தான் என்பது போன்று அது தென்பட்டது. பாருங்கள், அவர் யாராய் இருந்தார் என்று அவனுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. அவனுக்கு ஆவியின் ஏவுதல் உண்டாக முடியாததா இருந்தது. ஏனென்றால் ஏவுதல் உண்டாக அங்கு ஒன்றுமே இல்லாதிருந்தது. ஆனால் அவளுக்கோ அது உண்டாயிற்று. அவனுடைய குற்றச்சாட்டுக்கு அப்பால் அவனுடைய கண்கள் அதை கண்டிருந்தன. அவள் அவரை விசுவாசித்தாள். பாருங்கள், தீர்க்கதரிசிகளின் வார்த்தை என்றே விசுவாசித்தாள். தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகள் அனைத்துமே அவருக்குள் ரூபகாரப்படுத்தப்பட்டிருந்தன என்பதை அவள் அறிந்திருந்தாள். அவர் பூமியின் மேல் இருந்தபோது அவள் அவரை குறித்து கேள்விப்பட்டிருந்தாள். ஆனால் இப்பொழுதோ அவள் அவரை காண்கிறாள். அவள் என்ன செய்தாள் என்பதை கவனியுங்கள். அவள் வார்த்தை மாம்சமானதை, மேசியாவை, இம்மானுவேலை கண்டாள். அவளுடைய விசுவாச துடிப்பினை அவள் வெளிப்படுத்தின போது, அவள் ஜீவித்துக் கொண்டிருந்த நேரத்தில் அவர் யாரா இருந்தார் என்பதை குறித்தும், அவளை போன்ற அப்பேற்பட்ட பாவிகளுக்கான தேவ ஆட்டுக்குட்டியாய் அவர் இருந்தார் என்பதை குறித்த வெளிப்பாடு அவளுக்கு உண்டான போது, அவள் அதை எப்படி செய்வாள் என்பதை அறியாமலேயே அவள் அவருடைய தேவைகளுக்கு பணிவிடை செய்ய புறப்பட்டு சென்றாள். அந்த விதமாகத்தான் ஒரு உண்மையான சுகமளித்தலும் உண்டாகிறது. உங்களுடைய மீறல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். உங்களுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அவருடைய தடுமுகளால் குணமானீர்கள் என்று உங்களுக்கு வெளிப்படுத்துகிற போதே அப்படி நடக்கும். அவருடைய பிரசன்னத்தை இங்கு காணும்படியான ஆவியின் ஏவுதல் உங்களுக்கு உண்டாகும் போது, பரிசுத்த மார்க்கு இல்லை, பரிசுத்த லூக்கா 17:30 கூறப்பட்டுள்ள விதமாக, சோதோமின் அழிவிற்கு முன்னர் அவர் செய்தது போல இந்த கடைசி நாட்களில் தம்முடைய ஜனங்களுக்கு மத்தியில் மாம்ச சரீரத்தில் அவர் தம்மை வெளிப்படுத்த போகிறார். நீங்கள் அதை காணும் பொழுது ஏதோ ஒன்று உங்களுக்கு பாய்கிறது. மருத்துவரோ, புற்றுநோய் இன்னும் அங்கேயே உள்ளது என்று கூறலாம். அப்பொழுது நோயாளியோ, நான் எப்படி நடக்கப் போகிறேன் என்று எனக்கு தெரியாது, ஆனால் என்னவாயினும் நான் நடக்கப் போகிறேன் என்று கூறலாம். அது எப்படி நடக்கப் போகிறது என்பதை நாம் அறியோம். அவள் அவருக்கு பணிவிட செய்ய முன்னோக்கி சென்றால், ஏனென்றால் அவளுக்கு ஆவியில் ஏவுதல் உண்டானது, அதாவது அதுவே அந்த வேலையாக இருந்தது என்றும், அவரே செய்தியாளனாக இருந்தார் என்றும், சுகமாக்கக்கூடிய மேசியா அவரே என்னும் ஆவியில் ஏவுதல் உண்டாகிருந்தது. அவள் அதை விசுவாசித்தாள். அவருக்கு ஒரு பணிவிடை செய்யப்பட வேண்டியது அவசியமாக இருந்தது. அவளால் அதை செய்ய முடியும் என்பதை காண்பிக்க அவளிடம் ஒன்றுமே இல்லாமலே அவள் முன் சென்றாள். அவள் தன்னுடைய ஆவியின் ஏவுதலின் பேரில் சென்றாள். கவனியுங்கள், தேவனோ அவளுடைய கண்களில் இருந்த கண்ணீர் சுரப்பிகளின் ஊற்றை திறந்தார். அவரை குறித்து கேள்விப்பட்டிருந்த அதே காதுகள், அதை கண்ட அதே கண்கள் சந்தோஷத்தினால் பொங்கின. அப்பொழுது தேவனால் அளிக்கப்பட்ட நீண்ட தலைமுடியுடன் இருக்க தண்ணீரோ பெருக்கெடுத்து ஓடினது. தேவன் அவளுக்கு துவாலையாக அவளுடைய தலைமுடியை கொடுத்தார். அவள் தண்ணீரோடு இருந்தாள். அவள் ஜீவனுள்ள தேவனுடைய தேவையை அவருடைய தேவைக்கு பணிவிடை செய்தாள். அவள் அதை குறித்து கேள்விப்பட்டிருந்தாள், ஆனால் இப்பொழுதோ அவள் அவரை கண்டாள். எனவே அவளால் அவருக்கு ஒரு சேவை செய்ய முடிந்தது. ஓ பாவியே, நீ தேவைகளை இப்பொழுது காணும் பொழுது நீயும் ஏன் அந்த விதமாக செய்யக்கூடாது? அவருக்கு நீங்கள் தேவை, உங்களுடைய சேவையும் தேவையாயிருக்கிறதே. நீங்கள் ஒரு காலத்தில் வேதாகமத்தில் அவரை குறித்து கேள்விப்பட்டீர்கள், இப்பொழுதோ நீங்கள் அதே ஒருவரையே காண்கிறீர்கள். நேற்றிரவு அவர் இங்கே உள்ளே வந்ததை நாம் கண்டோம், அவர் என்ன செய்தார் என்பதையும் கண்டோம். நாம் அவரை ஒவ்வொரு கூட்டத்திலும் காண்கிறோம். ஆயினும் நாம் சில சமயங்களில் குளிர்ந்து போனவர்களாய் சிரத்தகற்றவர்களாய் உட்கார்ந்து கொண்டு, ஆம் வேதாகமம் அதை கூறுகிறது என்று நான் அறிவேன், ஓ நான் அது செய்யப்பட்டதை கண்டிருக்கிறேன் பாருங்கள் என்கிறோம். நமக்கு உற்சாகமே இல்லை, அது நம்மை சரியானபடி பத்திரிகை செய்வதில்லை. ஏதோ ஒன்றாக இருக்க வேண்டும் என்று தென்படுகிறதில்லை. ஒரு தீக்குச்சியை நாம் கொளுத்தும் போது தீக்குச்சியின் தலையில் கந்தகம் இல்லாமற் போனால் அது எரிய முடியாது. நீங்கள் அதை எவ்வளவாக கொளுத்த முயன்றாலும் ஏதோ ஒரு ரசாயனம் அந்த கந்தகத்தை பாதித்திருக்குமேயானால் அப்பொழுது அது எரியாது, அதில் வெளிச்சமே உண்டாகாது. ஆனால் அந்த ரசாயனம் கந்தகம் அதில் இருக்குமேயானால் அப்பொழுது அதை கொளுத்தும் போது அது எரிந்து வெளிச்சம் அளிக்கும். அதைப் போன்ற கடைசி காலத்தின் செய்தியை ஒட்டிய வேத வாக்கியங்கள் உண்மையாக உறுதிப்படுத்தப்பட்டு நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தை கண்டு அவர் தமது வாழ்க்கையில் என்ன செய்தார் என்பதை குறித்து கேள்விப்பட்டு, வேதம் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று கூறுகிறது என்பதை கேள்விப்பட்டவர்களாய், சோதோமி நிலை தேவனுடைய கோபாக்கிரையால் பற்றி எறிவதற்கு முன்பு இயேசு மாம்ச சரீரத்தில் தமது ஜனங்களின் மத்தியில் திரும்பவும் வந்து அவர் செய்த அதே காரியத்தை மீண்டும் செய்கிறதை காணும் போது அது நம்முடைய ஆத்துமாக்களை மகிமையால் நிரப்ப வேண்டுமே. அது நமக்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். ஏன்? அது ஆத்துமாக்களின் மேல் விழுகிறது. அவர் என்ன செய்தார் என்று வேதத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அந்த ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை எப்படி தொட்டாள் என்றும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அப்பொழுது அவர் திரும்பி அவளுடைய தொல்லை என்னவா இருந்தது என்றும், அவளுடைய விசுவாசம் அவளை குணமாக்கிட்டு என்றும் அவரிடத்தில் கூறினார். இப்பொழுது உலகமானது சோதோமின் நிலையில் இருக்கும் என்றும், உலகம் எரிக்கப்படுவதற்கு சற்று முன்னர் அவர் செய்த அதே காரியத்தை அவர் செய்வதாக வாக்களித்தார். புதிய ஏற்பாடு, தீர்க்கதரிசி, தேவன் தீர்க்கதரிசியா, தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் தீர்க்கதரிசி, எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் தேவன், தேவத்துவத்தின் பரிபூர்ணத்தை சரீரத்தில் கொண்டவர், மாம்சத்தில் வெளிப்பட்டவர், ஆதியாமத்தில் கூறப்பட்ட சிருஷ்டிகர். அல்லேலூயா! அது அவருடைய வார்த்தையாயிருக்கிறது, அது சம்பவிக்கும் என்று அவர் கூறினார். நாம் சோதனை நிலையை காண்கிறோம், நாம் உலகம் அந்நிலையில் இருப்பதை காண்கிறோம். இப்பொழுது நாம் அவர் செய்வதாக கூறினதை சரியாக செய்ய அவரே இறங்கி வருகிறதை நாம் காண்கிறோம். இப்பொழுது நாம் அவரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம், இப்பொழுதோ நாம் அவரை காண்கிறோம். நான் என்னுடைய காதுகளினால் உண்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நான் என்னுடைய கண்களினால் உண்மை காண்கிறேன். ஆமென். நான் என்னுடைய சொந்த கண்களினால் அவரை காண்கிறேன். இது என்ன ஒரு வேளையாக இருக்க வேண்டும்! இது என்ன ஒரு நேரமாக இருக்க வேண்டும்! அவருடைய வார்த்தையின் உறுதிப்படுத்துதல், வார்த்தையானது எப்பொழுதுமே உறுதிப்படுத்தப்படுகின்ற போது அது தேவன் தம்முடைய வார்த்தையில் பேசி நீங்கள் காண வேண்டும் என்று தம்மை காணக்கூடியவராக செய்து கொள்கிறார். இப்பொழுது இங்கு தெருவில் இருந்த ஒரு வேசி, அவள் பீடத்தண்டையிலே இயேசுக்கு முன்னால் விழுந்து அவள் கண்ணீரினால் அவருடைய பாதத்தை கழுவி தன்னுடைய தலைமுடியினால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். தேவரோ அதை கனப்படுத்தினார். அவர், இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கு பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்றார். ஏன்? அவள் எவ்வளவு தூய்மையற்றவளா இருந்தாள் என்பதை பாருங்கள். ஆனால் ஏதோ ஒரு காரியம் நேர்ந்தது. அவளோ ஸ்திரீயின் வித்து சர்பத்தின் தலையை நசுக்கும் என்று ஏதேன் தோட்டத்தில் அளிக்கப்பட்ட வாக்கு தத்தத்தின் வார்த்தையை கண்டுகொண்டாள். ஒரு கன்னிகையின் மூலம் பிறந்திருந்த மேசியாவை அவள் கண்டுகொண்டாள். அவர் ஒரு கன்னிகையின் மூலம் பிறக்க வேண்டியவராய் இருந்தார் என்று அவள் கேள்விப்பட்டிருந்தாள். ஆனால் அந்த மனிதன் பூமியின் மேல் இருந்தார் என்று அவர்கள் கேள்விப்பட்டிருந்தனர். ஒரு வாலிபரபி, தீர்க்கதரிசி, வியாதியஸ்தரை சுகமாக்கிறவர் என்று அவள் கேள்விப்பட்டிருந்தாள். அவள் அதை விசுவாசித்தாள். இதோ அவள் வீதியினூடாக வந்து சுற்றுமுற்றும் பார்த்துக் கொண்டே நடந்து வருகிறாள். அவள் அங்கே நோக்கி பார்த்தபோது அந்த பெரிய விருந்து அங்கு நடைபெற்றுக் கொண்டிருந்ததை கண்டாள். அப்பொழுது அவள் வேலியின் அருகில் மெல்ல நடுவிச் சென்று உள்ளே நோக்கி பார்த்தபோது அவர் அங்கிருந்தார். அங்கே அவர் இருந்தார். ஏதோ ஒன்று அது அவராயிற்றே என்று கூறினது. பாருங்கள், அவளுக்கு அவசியமாக இருந்ததெல்லாம் ஆவியின் ஏவுதல் அடைய வேண்டியது மட்டும்தான். என்ன சம்பவித்தது என்று பார்த்தீர்களா? அவள் தேவனுடைய வார்த்தை மாம்சமானதை கண்டாள். அவள் தன்னுடைய காதினால் கேள்விப்பட்டிருந்தாள், இப்பொழுது அவள் தன்னுடைய கண்களினால் கண்டாள். இப்பொழுது கடைசி நாளில் சபையின் நிலைமையை குறித்த ஒரு வாக்குத்தத்தை நாம் பெற்றுள்ளோம் என்பதை எவருமே அறிவர். சபையானது அதனுடைய தற்பொழுதைய நிலைமையில் தேவனுடைய கட்டளைகளையும் அந்த மகத்தான கட்டளையான மனவாட்டியை வெளியே அழைப்பதையும் ஒருபோதும் நிறைவேற்ற முடியாது. எந்த சபை அதை செய்யும்? பெந்தகோஸ்தையினரா? அது இல்லை என்றே நான் கூற வேண்டும். மற்ற எந்த சபைகளுமே அப்படி செய்யாது. அது கோதுமையின் மேலுள்ள பதராயிருக்கிறது. அது தோன்றி கோதுமை மணியை போலவே காணப்பட்டது, ஆனால் அது கோதுமை மணியே இல்லாதிருந்தது. ஆனால் அந்த பதருக்கு பிறகோ கோதுமை மணியானது அதிலிருந்து வெளியே வருகிறது. அவர்கள் ஸ்தாபனமாக்கிக் கொண்டனர். அவர்கள் தங்களையே கொண்டு கொள்கின்றனர். அங்கேதான் அவர்கள் மறிக்கிறார்கள். அவைகள் தண்டுகளாயிருக்கின்றன. ஆனால் கோதுமையானது அங்கே அதனூடாக மேலே வர வேண்டியதாயிருக்கிறது. இப்பொழுது அது மனவாட்டி ரூபத்தில் உருவாக துவங்கியுள்ளது. இருளின் காலங்களில் நிலத்தில் விழுந்த கோதுமை மணியானது அது மறிக்க வேண்டியதாயிருந்தது. அந்த குற்றம் கண்டுபிடிப்பவர் சிவந்த சமுத்திரத்தை பிளந்த அந்த இரக்கமுள்ள தேவன். அந்த ஏழை கிறிஸ்தவர்கள் சிங்கங்களுக்கு இரையாகி சுட்டரிக்கப்பட்டு மற்ற எல்லாவற்றையும் அனுபவித்த போது அவர் ஏன் பார்த்துக் கொண்டு அமைதியாயிருந்தார்? அவர் அமர்ந்து அதை குறித்து சிரித்துக் கொண்டிருந்தார் என்பது போல் தோன்றுகிறதே. பாவம், ஒன்றுமே அறியாத ஏழை மனிதன் கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் என்பதை அவர் அறிந்திருக்கவில்லையா? மற்ற கோதுமை மணியைப் போல இதுவும் இருளின் காலங்களில் மறித்து லூத்தரின் முதலாம் சீர்திருத்த காலத்தின் போது தண்டை தோன்ற செய்ய வேண்டியதாக இருந்தது. வெஸ்லியின் காலமாகிய அந்த மகத்தான ஊழியர்களின் காலத்தில் அது பட்டிக்குஞ்சத்தை மகரந்த பொடியை தோன்றுவித்தது. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கும்படி பெந்தேகோஸ்தையினரின் காலத்தில் வரங்கள் திரும்பளிக்கப்படுதல் வர வேண்டியதாக இருந்தது. அது ஒரு கோதுமை மணியை போன்று காணப்படுகிறது. அதை திறந்து பார்த்தால் அதில் கோதுமை மணியே இல்லாதிருக்கும். அது வெறுமன பதராய் மாத்திரமே உள்ளது. ஆனால் அவர்களும் முன்பு உண்டாயிருந்ததை போன்றே ஒருத்துவ ஸ்தாபனம், திருத்துவ ஸ்தாபனம், இருத்துவ ஸ்தாபனம், தேவ சபை என்னும் ஸ்தாபனம் என்று எல்லாவற்றையும் ஸ்தாபனமாக்கிக் கொண்டனர். அது சரியாக மரணத்துக்கே விளைவித்தது. இப்பொழுது என்ன சம்பவிக்கிறது? ஆனால் அது கோதுமைக்கு ஒரு பாதுகாப்பான இடமாக அமைந்திருக்கிறது. கோதுமை அதனுள் எல்லா நேரத்திலும் வளர்ந்து கொண்டே வருகிறது. இப்பொழுது அது விளைய துவங்கும் போது கோதுமை காணப்பட துவங்குகிறது. இது ஒரு பெந்தேகோஸ்தே காலம் அல்ல. இது கடைசி நாளின் காலமாகும். இது மனவாட்டியின் காலமாக இருக்கிறது. இது சாயங்கால வெளிச்சமாக இருக்கிறது. இது தேவனுடைய அமைப்பின் மாதிரியை பின்பற்றுவதற்கு மல்கியா 4 நிறைவேற்றப்பட வேண்டியதாக இருக்கிறது. இது லூக்கா 17:30 நிறைவேற்றப்பட வேண்டியதாக உள்ளது. இது 2 எரேமியா, இன்னும் மற்ற யாவரும் இந்த நாட்களை குறித்து யோவேல் தீர்க்கதரிசியும் கூறியிருக்கிறார். அந்த நாள் இதுவே ஆகும். கர்த்தாவே, அது வரப்போகிறது என்று நான் கேள்விப்பட்டேன். ஆனால் இப்பொழுது நான் அதை என்னுடைய கண்களால் காண்கிறேன். அநேகர் போலியாக பாவனை செய்பவர்கள் எத்தனை பேர் எழுமின போதிலும், மோசே செய்ததையே செய்த என்னையும் எம்பரையும் எழுமின போதிலும் அது ஆரோனையும் மோசையும் அசைக்கவே இல்லை. அவர்கள் யோபுவைப் போல தாங்கள் எங்கே இருந்தனர் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். அவர்கள் தங்களுடைய ஆவியின் ஏவுதல் யாரிடமிருந்து வந்தது என்பதை அறிந்திருந்தனர். அது கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதாக இருந்தது என்பதை அறிந்திருந்தனர். அவர்களை குறித்து பேசிய அதே வேதாகமம் அவர்கள் கடைசி நாட்களில் போலி ஆட்களாக எழுப்புவார்கள் என்று உரைத்துள்ளது. அந்த மத சம்பந்தமான ஸ்தாபனங்கள் ஏதாவது ஒன்று தொடங்கும் போது யாரதை முதலில் தொடங்கிறது? மோசையா அல்லது அவர்களா? அவர்கள் அதை முதலில் துவங்கி இருந்தால் அப்பொழுது மோசே அவர்களை பாவனை செய்தவனாக இருந்திருப்பான். இப்பொழுது நாம் பெற்றுள்ள எல்லா விதமான சிந்தனையை பகுத்தறிபவர்களும் மற்றுமுள்ள ஒவ்வொரு காரியமும் தேவன் தம்முடைய வேதத்தின் மூலம் சத்தியம் என்று நிரூபித்திருக்கிற உண்மையான தேவனுடைய காரியத்திலிருந்து உங்களுடைய சிந்தையை விலக்கவே முயற்சித்துக் கொண்டிருக்கின்றன. நாங்கள் எங்களுடைய காதுகளினால் அதை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்பொழுதோ நாங்கள் அதை எங்களுடைய கண்களினால் காண்கிறோம். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? நம்முடைய முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறோமே. ஆவியின் ஏவுதலாயிற்றே. அந்த மனுஷகுமாரன், ஒரு மனுஷகுமாரன் மூலம் வெளிப்படுகின்ற அந்த நாளில் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனங்களின் மத்தியில் வெளிப்படுத்தப்படுகிறார். ஆபிரகாமுக்கும் அவருடைய குழுவுக்கும் முன்னால் ஒரு மனிதன் நடந்து வந்தார். அவர் சாதாரண மனிதனாக காணப்பட்டார். அவருடைய ஆடைகளில் தூசி படிந்திருந்தது. அவர் தம்முடைய முதுகை மூடார பக்கமாக திருப்பி இருந்தார். அப்பொழுது அவர் உன்னுடைய மனைவியாகிய சாராள் எங்கே என்று கேட்டார். சாராள், சாராய் என்றல்ல, ஆபிரகாம், ஆபிராம் என்றல்ல, அவனுடைய பெயரை கூப்பிட்டு அவள் எங்கே என்று கேட்டார். அதற்கு அவரோ, அவள் உமக்கு பின்னால் உள்ள குடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அவரோ, நான் ஒரு உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்தில் திரும்ப வரப்போகிறேன் என்றார். அதற்கு அவளோ ரகசியமாக நகைத்தாள். உடனே அவர், அவள் ஏன் நகைத்தாள் என்று கேட்டார். இப்பொழுது அவர் வாக்குத்தத்தம் செய்துள்ளார். அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு குமாரனுக்காக எதிர்நோக்கி கொண்டிருந்தனர். இப்பொழுதோ இந்த ஸ்தாபனங்களில் உள்ள ஜனங்கள் எவ்வளவுதான் நடித்து கிறிஸ்துவுக்காகவே அவர்கள் எதிர்நோக்கிக் கொண்டிருப்பதாக கூறினாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனால் அவர்கள் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கவில்லை என்பதை அவர்களுடைய கிரியைகளே நிரூபிக்கின்றன. அது உண்மை. உங்களுடைய வார்த்தைகளை காட்டிலும் உங்களுடைய செயல்கள் அதிகமாக சத்தமாக பேசுகின்றன. அவர்கள் எப்பொழுதுமே ஸ்தாபனத்தில் அங்கத்தினர்களை சேர்ப்பது பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் அதில் கர்த்தருடைய வருகையை எதிர்நோக்கி இருக்கும் ஒரு சில ஜனங்கள் இங்கே ஒருவர் அங்கே ஒருவர் என்றவாறு உள்ளனர். அவர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றனர். அவர்களுக்கு மாத்திரமே அவர் தம்மை வெளிப்படுத்துவார். அவர்கள் மாத்திரமே புரிந்து கொள்வார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவர் யாராயிருந்தார் என்பதை புரிந்து கொண்டனர். சற்று யோசித்து பாருங்கள். ஏறக்குறைய 30 லட்சம் ஜனங்கள் யூதர்கள் பூமியின் மேல் இருந்திருக்க கூடும். ஆனால் அவர் அங்கு இருந்தார் என்பதையும் அவர் வந்து போனதையும் குறித்து அவர்களில் 1/3 கூட அறியவில்லை. ஆனால் காத்துக் கொண்டிருந்தவர்களுக்கோ அவர் தம்மை வெளிப்படுத்தினார். யோவான் ஸ்நானகன், யோவானால் அழைக்கப்பட்ட அப்போஸ்தலர்கள், தேவாலயத்தில் இருந்த குருட்டு அண்ணாளுக்கும் ஆசாரியனாகிய சிமியோனுக்கும் வெளிப்படுத்தப்பட்டது. அதாவது அவன் கிறிஸ்துவை காணப்போகிறான் என்று பரிசுத்த ஆவியினால் அது அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் மற்ற மகத்தான பக்தி உள்ள தலைவர்களும் வேத பண்டிதர்களும் அவ்வளவு குருடாயிருந்தனர். விதை அங்கு ஏற்கனவே இருந்தால் மாத்திரமே மழையானது அந்த வித்தை விளைய செய்ய முடியும். நீங்கள் உங்களுடைய தந்தைக்குள் முதலில் ஒரு உயிரணுவாக இருந்தீர்கள். ஆனால் அவர் உங்களை அறிந்திருக்கவில்லை. அதே சமயத்தில் நீங்கள் உங்களுடைய தந்தைக்குள் இருந்தீர்கள். ஆனால் உங்களுடைய தாய் என்னும் ஒரு நிலத்தின் மூலமாக நீங்கள் அவருடைய சாயலில் வெளிப்படுத்தப்பட்டீர்கள். அதன் பின்னரே அவரால் உங்களிடத்தில் பேச முடிந்தது. தேவன், மகத்தான தேவன், நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றிருப்பீர்களேயானால் அப்பொழுது துவக்கத்திலேயே தேவனுக்குள் அந்த நித்திய ஜீவனின் உயிரணு இருந்தது. நீங்கள் அங்கே இருந்தீர்கள். நீங்கள் அவருடைய சிந்தையில் இருந்தீர்கள். உங்களுடைய பெயர் யாவுமே அங்கே அவருக்குள் இருந்தது. அவர் முன்னறிவினால் நீங்கள் அதை காணும்படி நியமித்தார். நீங்கள் முன் நியமிக்கப்படாதிருந்தால் அதை ஒருபோதும் காணவே மாட்டீர்கள். ஆனால் நினைவிருக்கட்டும், கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் அந்த வேளை இங்குள்ளது. நீங்கள் அவரை விசுவாசிக்க மாட்டீர்களா? உங்களுடைய ஜீவியத்தை அவருக்கு கொடுங்கள். இப்பொழுது 9 மணிக்கு மேல் ஆகிவிட்டபடியால் நான் பேசுவதை நிறுத்த வேண்டும். நம்முடைய தலைகளை நாம் வணங்குவோமாக. கர்த்தாவே, உம்மை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்பொழுதோ நான் உம்மை காண்கிறேனே. கர்த்தராகிய இயேசுவே, இந்த ஜனங்கள் காத்திருக்கும் இந்த நேரத்தில் அவர்களை ஆசீர்வதியும். இப்பொழுது நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கப் போகிறேன். பரிசுத்த ஆவி உங்கள் சிந்தனைகளை ஆராயவும், அவர் அப்படி செய்வார் என்று நான் நம்புகிறேன். உங்களை சோதித்தறியவும், உங்களுடைய ஆத்துமாக்களை சோதித்தறியவும், நீங்கள் உண்மையாகவே விசுவாசிக்கிறீர்களா என்று பார்க்கவும் விட்டுவிடப் போகிறேன். அங்கு ஒரு சிறு துளியளவு சந்தேகம் இருப்பதாக நீங்கள் கண்டாலும் உங்களுடைய கரத்தை நீங்கள் உயர்த்துவீர்களா? அப்பொழுது நீங்கள், கர்த்தராகிய இயேசுவே, நான் உம்மை காணட்டும். நான் உம்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் நான் உம்மை ஒருபோதும் உண்மையாகவே கண்டதே இல்லை. உம்மை நான் காணட்டும், நான் விசுவாசிப்பேன் என்று கூறுவீர்களா? சரி, அது அருமையாயிருக்கிறது. அவரை உங்களுடைய இரட்சகராக அறிந்திராத எவரேனும் இங்கிருக்கிறீர்களா? உங்களுடைய கரத்தை உயர்த்தி, நான் ஒரு பாவி, நான் உம்மை காண நீர் அனுமதிப்பீரா? இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற இந்த வார்த்தையை குறித்து வெளிப்படுத்தும். அப்படித்தான் யோபு உம்மை கண்டான் என்பதை நான் அறிவேன். அப்படித்தான் ஆபிரகாம் உம்மை கண்டான் என்று நான் அறிவேன். அப்படித்தான் மற்ற எல்லோருமே உண்மை கண்டனர் என்று நான் அறிவேன். ஏனென்றால் அது உம்முடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருந்த வார்த்தை ரூபகாரப்படுத்தப்பட்டதாக இருந்தது. நான் எல்லா விதமான காரியங்களையும், போலியான பாவனை காரியங்களையும், மற்றும் ஒவ்வொரு காரியத்தையும் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் 1933 நதிக்கரையில் ஒரு தேவ தூதனால் உரைக்கப்பட்ட ஒரு கடைசி கால செய்தி இத்தேசத்தில் உள்ளதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். சுகமளிக்கும் ஆராதனைகள் நடந்து கொண்டிருப்பதாக கேள்விப்படுகிறேன். அது நடக்கும் போது அது அந்த பழைய ஸ்தாபன படுகொடியில் தங்க முடியாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று கூறுங்கள். அதற்காக அது அனுப்பப்படவில்லை. அது அங்கு தங்கிவிடவில்லை. மோசே அங்கு வந்து, நோவாவை போல் நாம் ஒரு பேழையை உண்டாக்கி நதியில் மிதந்து எகிப்தை விட்டு செல்லலாம் என்று கூறியிருந்தால் எப்படி இருந்திருக்கும்? ஓ, முடியாது. புரிகின்றதா? இல்லை. அவன் தேவனிடமிருந்து ஒரு செய்தியை கொண்டிருந்தான். அவன் வெளிப்படுத்துதலாயிருந்தான். காட்சியில் தீர்க்கதரிசி எடுமின அந்த செயலை இஸ்ரவேலருக்கு அங்கேயே நிரூபித்திருக்க வேண்டும். அவர்களுக்கு 400 ஆண்டுகளாக ஒரு தீர்க்கதரிசியே இல்லாதிருந்தது. அவர்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியே இல்லாதிருந்தது. இங்கே ஒரு தீர்க்கதரிசி காட்சியில் எழும்புகிறார். அப்பொழுது ஏதோ ஒரு காரியம் சம்பவிக்கப் போவதாக இருந்தது என்று அவர்கள் அறிந்து கொண்டிருக்க வேண்டும். மீண்டுமாக இஸ்ரவேலருக்கு 100 கணக்கான ஆண்டுகளாக ஒரு தீர்க்கதரிசியே இல்லாதிருந்தது. இதோ இயேசுவானவர் காட்சியில் வருகிறார். இனச்சண்டையில் இருந்த ஸ்திரீ, ஐயா, நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று நான் காண்கிறேன். இப்பொழுது 400 ஆண்டுகளாக எங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியும் இருக்கவில்லை என்றால், ஏனென்றால் அவருடைய இதயத்தில் என்ன இருந்தது என்பதை அவர் அறிந்து கொண்டார். புரிகின்றதா? இப்பொழுது சீர்திருத்த காரர்களின் மூலமாக நமக்கு ஒரு சபைக்காலம் வாக்களிக்கப்பட்டுள்ளது. நாம் அதை பெற்றுள்ளோம். ஆனால் கடைசி நாட்களில் என்ன நேரிடும் என்று அவர் வைத்துள்ள அவருடைய அமைப்பை அவர் மல்கியா 4 வாக்களித்துள்ளார். பிள்ளைகளின் இருதயங்களை அப்போஸ்தல பிதாக்களின் விசுவாசத்துக்கு திருப்புதல். அந்த நோக்கத்துக்காகவே சபையானது ஸ்தாபனங்களாகவும் தத்துவங்களாகவும் உடைந்து போய் அது மறித்து போகும் நிலையில் அவ்வளவு சின்னாபின்னமாக்கப்பட்டுள்ளது. அது ஒரு சுமக்கும் கருவியாகவே இருந்து வருகிறது. அதன் பின்னர் 7 தூதனின் செய்தியின் வேளையில் 7 முத்திரைகள் வெளிப்படும் என்றும் தேவ ரகசியங்கள் அறிவிக்கப்படும் என்றும் வெளிப்படுத்தல் 10 அவர் வாக்களித்துள்ளார். 7 தூதன் தன்னுடைய செய்தியை முழங்க துவங்கும் போது சுகமளிக்கும் ஆராதனையை அல்ல, சுகமளிக்கும் ஆராதனையை தொடரும் செய்தி. இயேசுவானவர் வியாதியஸ்தரை குணப்படுத்தின வரைக்கும் அவர் பெரிய மனிதனாக கருதப்பட்டார். ஆனால் அவர் நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று கூறின போதோ அது தவறாயிற்றே என்று கூறிவிட்டனர். யோபுவிற்கு ஏதோ ஒரு காரியம் சம்பவிக்கும் வரைக்கும் அவன் மகத்தானவனாக இருந்தான். பார்த்தீர்களா? அது எப்பொழுதும் அந்த விதமாகவே இருந்து வருகிறது. விசுவாசியுங்கள், அவரை இப்பொழுது ஏற்றுக்கொள்வீர்களா? உங்களுடைய கரத்தை உயர்த்தி நான் அவரை விசுவாசிக்கிறேன், நான் அவரை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று கூறுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது அருமையாக உள்ளது. இப்பொழுது அப்படியே அமைதியாக அமர்ந்து சற்று நேரம் ஜெபம் செய்யுங்கள். அன்புள்ள தேவரே, இந்த அமைதியான நேரத்தில், இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில், என்றாவது ஒரு நாளில் உண்மையாகவே இடி முழங்கும். அப்பொழுது தேவனுடைய குமாரன் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். பிதாவே, நாங்கள் கூறும் ஒவ்வொரு வார்த்தைக்கும், நாங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாங்கள் பதில் கூற வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் இன்று அறிந்துள்ளோம். எங்களுடைய இருதயங்களில் உள்ள சிந்தனைகளுக்கும் கூட நாங்கள் பதில் கூற வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவனே, இங்குள்ள ஒவ்வொரு இருதயத்தையும் கூட நீர் சுத்திகரிக்க வேண்டும் என்று நான் உம்மிடத்தில் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். என்னுடைய இருதயத்தை சுத்திகரியும், இந்த ஜனங்களின் இருதயங்களை சுத்திகரியும். கர்த்தாவே, நாங்கள் ஆயத்தப்படுவோமாக. எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் சர்வ வல்லமை உள்ள தேவனின் மகிமையை காணும்படியாக இன்றிரவு திறக்கப்படுவதாக. நாங்கள் அவரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம். ஓ பிதாவே, தேவனே, நீர் எங்களை அவரை காணும்படி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை அருளும் பிதாவே, இந்த ஆசீர்வாதங்களை அருளுமாறு இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தின் மூலமாக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமேன். நினைவிருக்கட்டும், உங்களுடைய இதயத்தில் நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிற இடத்திலேயே ஒரு சிறு பீடத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசுவே, இப்பொழுதே என்னுடைய இதயத்துக்குள்ளாக வாரும். நான் இருக பற்றிக் கொள்ளும்படியாக ஏதாவது ஒன்றை தாரும். நீர் இங்கிருக்கிறீர் என்று என்னிடம் கூறுகிற ஆவியின் ஏவுதலை நான் உணரட்டும் என்று கூறுங்கள். இப்பொழுது ஜனங்களிடம் கூறுவதற்கு என்ன ஒரு வாக்குமூலம், செய்வதற்கு எப்படிப்பட்ட ஒரு காரியம். நான் இப்பொழுது தேவனாகிய கர்த்தரை கேட்டுக்கொள்ளப் போகிறேன். எத்தனை பேர் ஒளிநாடாக்களை கொண்டு செல்கிறீர்கள்? நீங்கள் அயன்மீர் இதுவா சமயம் என்னும் செய்தியை கேட்டிருக்கிறீர்கள். அது நிகழ்வதற்கு ஒரு வருடத்திற்கு முன்பே நாங்கள் அந்த பத்திரிகைகளையும் மற்ற காரியங்களையும் காண்பித்தோம் அல்லவா? விஞ்ஞானத்திற்கோ அது புதிராயிருக்கிறது. அங்கு கர்த்தராகிய இயேசு நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 1 தானியேல் புத்தகத்திலும் காணப்படுவது போல வெள்ளை தலையங்கியை அணிந்து கொண்டு வானத்திற்கும் பூமிக்கும் பிரதான நியாயாதிபதியாயிருக்கிறார். அது அங்கே காணப்பட்ட போது விஞ்ஞானத்தால் அதை கண்டுபிடிக்க கூட முடியவில்லை. வானிலை ஆராய்ச்சி நிலையத்திலும் அரிசோனா பல்கலைக்கழகத்திலும் மெக்சிகோவிலும் கடந்த 2 அவர்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் அதுவோ சம்பவிக்கப் போகிறது என்று உங்களுக்கு முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டது. அலாஸ்காவில் ஏற்பட்ட பூமி எதிர்ச்சியை குறித்து என்ன? நவநாகரிக திரைப்பட துறை என்று கருதப்படும் ஹாலிவுட் சமுத்திரத்திற்குள் மூழ்குவதை கவனியுங்கள். அது மூழ்காதா என்று கவனித்து பாருங்கள். அவர் இதுவரைக்கும் தவறான ஒன்றை எனக்கு ஒருபோதும் கூறினதே இல்லை. அது நிச்சயம் நிறைவேறும். புரிகின்றதா? நாம் சரித்திரத்தின் முடிவான நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கவில்லையா என்பதை கவனித்து பாருங்கள். அவர் எந்த நேரத்தில் வருவார் என்பதை எந்த மனிதனுமே அறியான். ஆனால் நான் ஒரு காரியத்தை அறிவேன். நான் என்னுடைய தற்போதைய நிலையில், நான் என்னுடைய சரியான சிந்தையில் இருந்தால், நான் ஒரு கிறிஸ்தவனாக இல்லாமல் இருந்தால், அப்பொழுது நான் ஒரு உண்மையான வேதாகம கிறிஸ்தவனாக நிச்சயம் இருக்க விரும்புவேனே அன்றி ஒரு ஸ்தாபன கிறிஸ்தவனாக இருக்க விரும்பவே மாட்டேன் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் கூச்சலிடுகிறதன் பேரில் சார்ந்திருக்க வேண்டாம். நாம் இன்று காலை அதை கேட்டோம். அதை தேவனுடைய வார்த்தையினால் நிரூபித்தோம். அது முற்றிலும் தேவ சித்தத்திற்கு அப்பாற்பட்டதாய் உள்ளது. அது மரணத்தை விளைவிக்குமே தவிர வேறொன்றையும் செய்யாது. நீங்கள் தண்டில் இருக்க வேண்டாம், ஜீவனில் இருங்கள். புரிகின்றதா? தேவனில் விசுவாசம்
உள்ளவர்களாயிருங்கள்.
இந்த வாக்குத்தத்தத்தை செய்த தேவன், ஆதியாகம புத்தகத்தில் தோன்றிய தேவன், ஆபிரகாமிடம் தோன்றி அந்த அற்புதத்தை செய்த தேவன், அதே தேவன் மாம்சமாகி மாம்ச சரீரத்தில் ஒரு கன்னிகையின் மூலம் பிறந்தார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உண்மையாகவே அப்பொழுது அங்கே அது ஒரு ஆவிக்குரிய சரீரமாயிருந்தது. ஆனால் அதன் பின்னர் அவர் மானுட சரீரத்தில் வந்தபோது அதே மனிதராக அதே கிரியைகளை செய்தார். இப்பொழுது தேவன் ஒரு மனிதனை அவர் அவன் மூலம் பேசுவதற்கு ஒரு வாய்க்காலாக தெரிந்து கொண்டு மல்கியா நான்கின்படி அவர் அவ்வாறு செய்வதாக வாக்களித்துள்ளார். அவர் செய்யப்போவதாக கூறின அதே காரியத்தை அவர் செய்வார் என்று நீங்கள் விசுவாசிக்கவில்லையா? நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அவர் அதை செய்வார் என்று நானும் கூட விசுவாசிக்கிறேன். அவருடைய வஸ்திரத்தை தொடுவதற்கு உங்களுக்கு விசுவாசம், வஸ்திரத்தை தொடுவதற்கு அவருடைய விசுவாசம் இருக்க முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அவருடைய வஸ்திரத்தை தொடுவதற்கு உங்களுக்கு விசுவாசம் உண்டு என்று இப்பொழுது உங்களுடைய இதயத்தில் பேசிக் கொண்டிருக்கிற ஏதோ ஒன்று உங்களிடத்தில் சொல்லும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உங்களால் அதை செய்ய முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் நீங்கள் அந்நிலையை அடைந்து உங்கள் விசுவாசத்தினால் தொடுங்கள். உணர்ச்சி வசப்படுதலினால் அல்ல, முற்றிலுமான தூய்மையான கலப்படமற்ற விசுவாசத்தினால் தொடுங்கள். கர்த்தாவே, நான் விசுவாசிக்கிறேன், நான் என் முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறேன், நீர் என்னை தொட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏனென்றால் நீர் அதை செய்திருக்கிறதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது நான் அதை என்னுடைய சொந்த கண்களினால் காண விரும்புகிறேன் என்று கூறுகிறேன். நான் உங்களை தொட முடியாது, தொடுதலை செய்ய தேவனால் மாத்திரமே முடியும். அவர் அதை செய்வார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நான் இங்கே என்னுடைய இடப்பக்கம் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். நான் ஏற்கனவே கூறியுள்ளபடி ஒரு வாய்க்கால் உள்ளது போன்றும் அது அந்த பக்கம் இருப்பது போன்றும் தென்படுகிறது. நான் அதை அந்த பக்கமாக திருப்பி இருக்கிறபடியால் இப்பொழுது அது அற்புதமாய் அமைந்துள்ளது. அது அங்கே ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனோடு அமர்ந்திருப்பதாய் உள்ளது. அவள் இந்த இடத்தை சேர்ந்தவள் அல்ல, அவள் டல்லாஸில் உள்ள டெக்சாஸில் இருந்து வருகிறாள். அவள் வேதனையுற்றுக் கொண்டிருக்கிறாள். அவளுடைய கணவனும் கூட வேதனையுற்றுக் கொண்டிருக்கிறார். அவள் ஒரு சிக்கலான வியாதியினால் வேதனையுற்றுக் கொண்டிருக்கிறாள். அவளுக்கு அறுவை சிகிச்சை நடந்துள்ளது, அது உண்மை. அவளுடைய கணவன் தன்னுடைய முதுகு கோளாறினால், முதுகு தொல்லையினால் அவதியுறுகிறார். டல்லாஸில் உள்ள டெக்சாஸில் இருந்து வந்திருக்கும் திருமதி மற்றும் திரு கார்பர், அது உண்மையானால் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்க. நான் உங்களுக்கு ஒரு அணியனாயிருக்கிறேன், சரியா? அதை அறிந்து கொள்ள உலகில் எனக்கு எந்த வழியுமே கிடையாது. அது என்ன? நான் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன், இப்பொழுதோ நான் உம்மை காண்கிறேன். நான் என்ன கூறுகிறேன் என்று புரிகின்றதா? இப்பொழுது அந்த தம்பதிகளை கேட்டு பாருங்கள். நான் அவர்களை என் ஜீவியத்தில் ஒருபோதும் கண்டதே கிடையாது. நான் உம்மை குறித்து காதினால் கேள்விப்பட்டிருக்கிறேன், இப்பொழுதோ நான் என்னுடைய கண்ணால் உம்மை காண்கிறேன். நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் அப்பொழுது உங்களுடைய தேவையை தேவனால் அருள முடியும். அந்த மனிதன் அங்கே தன்னுடைய கரத்தை தன்னுடைய முகவாய் கட்டையின் மேல் வைத்துக் கொண்டு உயர் ரத்த அழுத்தத்துடன் அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஐயா, தேவன் உங்களை சுகமாக்குவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இந்த விதமாக உங்களுடைய கரத்தை வைத்துக் கொண்டு உட்கார்ந்திருப்பவரே, அந்த உயர் ரத்த அழுத்தத்திலிருந்து தேவன் உங்களை சுகமாக்குவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் அதை விசுவாசித்தால் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். சரி, அவர் அதை விசுவாசிக்கிறார். நான் அந்த மனிதனை என்னுடைய ஜீவியத்தில் ஒருபோதும் கண்டதே இல்லை. நான் அவரை குறித்து ஒன்றுமே அறியேன். ஆனால் இயேசுவானவர் இந்த காரியங்களை செய்வார் என்று வேதத்தில் இங்கே கூறியுள்ளார் என்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இப்பொழுதோ நீங்கள் அதை காண்கிறீர்களே. நான் என்ன கூறுகிறேன் என்று உங்களுக்கு புரிகின்றதா? நீ விசுவாசித்தால் எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவர்களுக்கு மாத்திரமே. அதை செய்ய அசலான விசுவாசம், உண்மையான விசுவாசம் அவசியம். ஆனால் நீங்கள் அதை விசுவாசிக்க கூடுமானால் தேவன் அதை அருள்வார். அங்கே பின்னால் ஒரு ஸ்திரீ உட்கார்ந்து கொண்டு என்னையே நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறாள். அவளுடைய தொண்டையில் ஒரு கட்டி உள்ளது. பக்கத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும் பெண்மணி, அவளுக்கு பக்கத்தில் அமர்ந்து கொண்டிருப்பவள், அவள் அதை புரிந்து கொள்வாள். அந்த பெண்மணிக்கும் கூட உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறது, அது உண்மை. அவளுக்கு பக்கத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும் பெண்மணி, அவளுக்கும் கூட ஒரு கோளாறு உண்டு. அவள் இந்த இடத்தை சேர்ந்தவள் அல்ல, அவள் ஆர்கன்சாஸில் இருந்து வருகிறாள். அவர்கள் அதை காண தவறிக்கொண்டிருக்கின்றனர். குமாரி பிலிப்ஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து சுகமடைவாயாக. நீங்கள் அவரை விசுவாசிக்கிறீர்களா? உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களா? சரி, அப்படியானால் உங்களால் அதை பெற்றுக் கொள்ள முடியும். இப்பொழுது நீங்கள் அது ரகசியமாய் உள்ளது என்று கூறலாம். இல்லை, இல்லை. இயேசுவானவர், உன்னுடைய பெயர் சீமோன், நீ யோனாவின் குமாரன் தான் சரியா? நான் என்னுடைய காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்பொழுதோ நான் என்னுடைய கண்ணால் உம்மை காண்கிறேன். இப்பொழுது என்ன சம்பவித்தது என்பதை நீங்கள் பார்த்தீர்கள் அல்லவா? யாரோ ஒருவர் அங்கே உட்கார்ந்து கொண்டு பார்த்துக் கொண்டு விசுவாசித்துக் கொண்டு நம்பிக்கொண்டு இருக்கிறார். அங்கே அது உடனடியாக சம்பவிக்கிறது. பார்த்தீர்களா மகனே, நீ நேற்றிரவை காட்டிலும் இன்றிரவு மேலாக உணர்கின்றாயா? அங்கு உட்கார்ந்து இருப்பவரே, அது இப்பொழுதே சரியாகிவிடும். நீர் சுகமடைய போகிறீர். நேற்றிரவு இங்கு அமர்ந்து கொண்டு தன்னை இடித்துக் கொண்டு மற்ற எல்லாவற்றையும் செய்தவன் இப்பொழுது இன்றிரவு அவன் ஒரு சீமானை போன்று காணப்படுகிறான். புரிகின்றதா? அவன் காரியங்களை குறித்து சற்று குழப்பமுற்றிருந்தான், ஆனால் இப்பொழுது அவை யாவும் தெளிவாகிவிட்டது. பார்த்தீர்களா? அது சரியாகிவிடும். புரிகின்றதா? சோதோம் எரிவதற்கு முன்னர் மனுஷகுமாரன் அந்நாளில் வெளிப்படுவார். நான் என்னுடைய காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது நான் என்னுடைய கண்ணால் உம்மை காண்கிறேன். இயேசு கிறிஸ்து அதை வாக்குத்தத்தமாக உரைத்திருக்கிறார் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த வாக்குத்தத்தம் இப்பொழுது ஜீவிக்கிறதை நான் காண்கிறேன். பார்த்தீர்களா? நான் என்னுடைய காதால் உம்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்பொழுதோ நான் அவரை என்னுடைய கண்ணால் காண்கிறேன். அது அவராக இருக்க வேண்டும் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஓ தேவனே, இப்பொழுது நாம் இங்குள்ள போது தாமதமாய் கொண்டிருக்கிறது. நாளை இரவு நாம் ஒரு மகத்தான சுகமளிக்கும் ஆராதனையை நடத்தப் போகிறோம். நானும் சகோதரன் மூர் அவர்களும் இங்கு நின்று கொண்டு அந்த வரிசையூடாக வர விரும்புகிற ஒவ்வொரு நபருக்காகவும் ஜெபிக்க நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றிரவு இதை பேசிவிட்டு நான் பீட அழைப்பை விடுக்கலாம் என்று எண்ணினேன், ஆனால் பிறகு வேண்டாம் என்று எண்ணிக்கொண்டேன். அப்பொழுது நான் உண்மை குறித்து காதினால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது நான் என்னுடைய கண்ணால் உண்மை காண விரும்புகிறேன் என்று அங்கு கூறப்பட்டது. இப்பொழுது அவர் இங்கு இருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? இப்பொழுது நாம் நம்முடைய கரங்களை ஒருவர் மீது ஒருவர் வைப்போமாக. இப்பொழுது இதை செய்வதாக வாக்களித்த அவரே விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் தொடரும் என்றார் என்பது நினைவிருக்கட்டும். அவர் அதை கூறினாரா? நீங்கள் ஒரு விசுவாசியா? அப்படியானால் ஆமென் என்று கூறுங்கள். இந்த வாக்குத்தத்தத்தை உண்டு பண்ணின அதே தேவன் இதை செயல்படுத்துகிறதை இப்பொழுது நீங்கள் காண்கிறீர்கள். அந்த ஜனங்கள் யாரையாவது கேட்டு பாருங்கள், நான் அவர்களை ஒருபோதும் கண்டதே இல்லை. அவர்களை குறித்து ஒன்றுமே தெரியாது. இதுவரை அவர்களை குறித்து எனக்கு தெரியாது. பாருங்கள், அதை அறிந்து கொள்வது கூடாத காரியம். ஆனால் வேதவாக்கியம் நிறைவேற வேண்டியதாக உள்ளது. அது நிறைவேற்றப்படுமானால் நாம் கடைசி நாளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அது காண்பிக்கிறது. மேலும் மனுஷகுமாரன் வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் என்பதையும் நாம் அறிந்து கொள்கிறோம். ஏனென்றால் அவர் மாம்ச சரீரத்தில் தம்மை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அது சரிதானே? ஆகையால் அது உண்மையாயிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். நீங்களோ அவர் மேல் விசுவாசம் கொண்டுள்ள ஒரு விசுவாசி என்றே உங்களை கூறுகிறீர்கள். நீங்கள் உங்களுடைய கரங்களை ஒருவர் மேல் ஒருவர் வைத்திருக்கிறீர்கள். உங்களுடைய கரங்களை நீங்கள் ஒருவர் மேல் ஒருவர் வைத்திருந்தால் இதை உங்களுடைய கண்களுக்கு முன்பாக உண்மையாக்க அதே தேவகுமாரன் இங்கே இருக்கிறார். அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று கூறுவதற்கு அதே குமாரன் இங்கே இருக்கிறார். அதே தேவகுமாரன். விசுவாசிகள் தங்களுடைய கரங்களை மேலே வைப்பார்களே, ஆனால் அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்று அவர் கூறினதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னுடைய காதுகளால் நான் அதை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்பொழுதோ நான் அதை என்னுடைய சொந்த கண்களினால் காணட்டும். அவர் அதை செய்வதாக வாக்களித்தார். இப்பொழுது நான் ஜெபிக்கையில் நீங்களும் ஜெபியுங்கள். கர்த்தராகிய இயேசுவே, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தினாலே உம்முடைய ஆவி இந்த ஜனங்களுடைய இதயத்திற்குள் இறங்குவதாக. அந்த தேவனுடைய அசலான விசுவாசம் இந்த வாக்குத்தத்தத்தை அவர்களுக்கு உறுதிப்படுத்துமே. கரங்களை ஒருவர் மீது ஒருவர் வைக்கும்படியான உம்முடைய கட்டளைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படியையில் பரலோகத்தின் தேவன் தாமே அவர்கள் ஒவ்வொருவரையும் சுகப்படுத்துவாராக. அது அப்படியே ஆகக்கடவது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய மகிமைக்காக அது அப்படியே ஆகும்படி அருள் புரிவீராக. இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டதை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்கள் என்று விசுவாசிக்கிறீர்களா? உங்களுடைய இருதயத்தில் உள்ள ஏதோ ஒன்று உங்களிடம் அவ்வாறு கூறுகிறதா? அது முற்று பெற்று விட்டது, அது செய்யப்பட்டாயிற்று என்று கூறின அந்த ஆவியின் ஏவுதலின் சிறு அணுவை நீங்கள் உணர்கின்றீர்களா? நாம் அதை நம்முடைய காதினால் கேட்க முடிந்தது, இப்பொழுதோ நாம் அதை நம்முடைய கண்ணால் காண முடிகிறது என்று தேவனுடைய கட்டளை கூறிற்று. யோபு, நான் கேட்கும் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் இப்பொழுது நான் என்னுடைய கண்களினால் உம்மை காண்கிறேன் என்றான். இப்பொழுது நீங்கள் அதை வார்த்தையால், வார்த்தையை கேட்பதனால் கேள்விப்பட்டீர்கள். விசுவாசம் கேட்பதனால், வார்த்தையை கேட்பதனால் வருகிறது. இப்பொழுதோ அது கிரியை செய்கிறதை உங்களுடைய கண்களினால் காண்கிறீர்கள். இப்பொழுது அதை கூறின அதே தேவன் இந்த காரியங்கள் சம்பவிக்கும் போது இதன் மேல் விசுவாசம் கொண்டவர்கள் தங்களுடைய கரங்களை வியாதியஸ்தர் மேல் வைப்பார்கள், அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்று கூறியுள்ளார். இப்பொழுது நீங்கள் சுகமடைந்து விட்டீர்கள் என்று உங்கள் இதயத்திற்குள் தோன்றினதா? அவ்வாறு தோன்றியிருந்தால் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். ஆமென். அதுவே உண்மையான அப்போஸ்தல சுகமளித்தல். நீங்கள் அதை பொருட்படுத்தி கூறுகின்றீர்களா? நீங்கள் உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறீர்களா? அல்லேலூயா! அதுதான் நமக்கு தேவை. ஆகையால் நாம் எழுந்து நின்று அவருக்கு துதி செலுத்துவோம். கர்த்தராகிய இயேசுவே உமக்கு நன்றி. கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக.
I will praise him. Praise the Lamb for sinners slain. Give him glory, all ye people, for his blood has washed away his stain.
இப்பொழுது நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? இப்பொழுது நாம் யாவரும் வந்து சேர்ந்து அவருக்கு மகிமையை செலுத்துவோம். ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அவருக்கு மகிமையை செலுத்துங்கள். இப்பொழுது பாருங்கள், நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று உங்களுக்கு கூறின அதே வாய்க்கால், நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்ற வாய்க்காலில் அது தேவனால் உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்குமானால், அவர் யோபுவினுடாகவும் தீர்க்கதரிசிகளினுடாகவும் செய்தது போலவே அதே வாய்க்காலினூடாக தேவன் அசைவாடி, ஒரு கிறிஸ்தவன் என்ற முறையில் அந்த வாய்க்காலினூடாக அவர் அசைவாடி, அவருடைய தெய்வீக வெளிப்படுத்துதலின் மூலம் நீங்கள் சுகமடைந்திருக்கிறீர்கள் என்று அறிவித்திருப்பாரேயானால், அப்பொழுது அது சம்பவிப்பதிலிருந்து அதை தடுத்து நிறுத்த ஒன்றுமே இருக்கப் போவதில்லை.
So we give him glory, all ye people, for his blood has washed away.
ஒவ்வொரு சந்தேகத்தையும் கழுவியுள்ளது. நீங்கள் அவரை நேசிக்கவில்லையா? எவ்வளவு அற்புதமாய் உள்ளது! கர்த்தாவே, என்னுடைய காதினால் நான் உம்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். விசுவாசமோ கேட்பதினால் உண்டாகிறது. ஆனால் இப்பொழுது நான் உம்மை காண்கிறேன். அவர் ஆபிரகாமுக்கு செய்தது போல உலகமானது சோதோமின் நிலையை அடையும் நாட்களில் இங்கே மனுஷகுமாரன் தம்மை வெளிப்படுத்துவார் என்ற வாக்குத்தத்தத்தின் மூலம் தேவன் தம்மை ஜனங்களுக்கு மத்தியில் தம்மை வெளிப்படுத்துகிறதை காண்கிறேன். பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த மூன்று தூதர்கள் புறப்பட்டு சென்றனர். அங்கே சோதோமில் ஒரு ஸ்தாபன குழு இருந்தது. ஒரு பில்லி கிரகாமும் ஒரு ஓரல் ராபர்ட்ஸும் அங்கு சென்றனர். நான் உங்களுக்கு ஏற்கனவே கூறியுள்ளபடி சபை சரித்திரத்திலேயே இதுவரை ஆபிரகாம் ஹாம் என்னும் பெயரைப் போல முடிவு பெறும் ஒரு பெயரை கொண்ட தூதன் உலகம் முழுவதும் சபைக்கு அனுப்பப்படவே இல்லை. கிரகாம் ஆங்கிலத்தில் ஆறு எழுத்துக்கள், உலகத்துக்குரிய மனிதனுடைய எண். ஆனால் ஆபிரகாம் என்னும் பெயர் ஏழு எழுத்துக்களை கொண்டிருந்தது. தேவனுடைய பூரணமும் பரிபூர்ணமான எண். புரிகின்றதா? அங்கு சென்ற தூதர்கள் என்ன செய்தனர் என்பதை கவனியுங்கள். வார்த்தையை பிரசங்கித்து அவர்களை வெளியே அழைத்து அவர்களிடத்தில் மனம் திரும்பும்படி கூறினர். ஆனால் ஆபிரகாமோடு தங்கினவரோ, பாருங்கள், அவருக்கு பின்னால் உள்ள கூடாரத்தில் சாராள் என்ன செய்து கொண்டிருந்தாள் என்றும் என்ன சிந்தித்துக் கொண்டிருந்தாள் என்றும் ஆபிரகாமுக்கு கூறுவதன் மூலம் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினார். இயேசுவே இந்த நபருக்குள் இருந்த ஒருவராயிருந்தார். அவர் உலகமானது முன்பு இருந்ததைப் போன்றே ஒரு சோதோமின் நிலையை அடையும் போது மனுஷகுமாரன் மீண்டும் வெளிப்படுவார் என்று கூறினார். மற்ற எல்லா வேத வாக்கியங்களுமே அது அவண்ணமாய் இருக்கும் என்று
உறுதிப்படுத்துகின்றன.
ஆதியிலே வார்த்தை, அந்த வார்த்தை, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அது சரியா? இப்பொழுது நாம் லூக்காவிலும் மல்கியாவிலும் இன்றைக்கார இந்த மற்ற எல்லா வாக்குத்தத்தங்களில் இருந்தும் வாக்குத்தத்தம் செய்யப்பட்டுள்ள அதே வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறதை காண்கிறோம். அதை நாம் நம்முடைய காதுகளினால் கேள்விப்பட்டிருந்தோம். இப்பொழுதோ நாம் அவரை நம்முடைய கண்களினால் அவருடைய சொந்த வார்த்தையை வியாக்கியானிப்பதை காண்கிறோம். நமக்கு எந்த மனிதனுடைய வியாக்கியானமும் தேவையில்லை. ஓ ஜீவனுள்ள தேவனுடைய சபையே, இங்கும் தொலைபேசி மூலம் இணைக்கப்பட்டுள்ளவர்களே, காலதாமதம் ஆவதற்கு முன்பு சீக்கிரமாய் விழித்தெழுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
Because
சபையே, உன்னுடைய சொந்த கண்களினால் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டதை நீ நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை உன்னால் சிந்தித்து பார்க்க முடிகிறதா?
The promise of the hour in the last days.
இந்த கடைசி நாட்களில் இந்த மணி வேளைக்கான வாக்குத்தத்தமான ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை மாம்ச உருவில் வியாக்கியானிக்கப்பட்டு தேவன் நமது மத்தியில் இருப்பதை உங்களுடைய சொந்த கண்களினால் காண்கிறீர்கள். நான் அவரை என்னுடைய சொந்த கண்களினால் காண்கிறேன். அவர் அதை செய்வார் என்று நான் கேள்விப்பட்டேன். எல்லா பண்டைய ஞானதிருஷ்டிக்காரர்களும் இந்த நாளை எதிர்நோக்கியிருந்தனர். இப்பொழுதோ அது வெளிப்பட்டதை எங்களுடைய சொந்த கண்களால் நாங்கள் காண்கிறோம். எத்தனை பண்டைய சத்தமிடும் மெத்தோடிஸ்டுகள், பாப்டிஸ்டுகள், உண்மையான அசலான பெந்தேகோஸ்தையினர் தங்களுடைய காலத்தில் இது நிகழ்வதை காண வாஞ்சித்தனர். அவர்களில் அநேகர் இது சம்பவிக்கும் என்பதை அறிந்திருந்தனர். ஆனால் அது சம்பவிக்கிறதை இன்றிரவு நாம் நின்று காண்கிறோமே. ஓ, நீங்கள் அவரை நேசிக்கவில்லையா? இப்பொழுது இயேசு, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். ஆகையால் நாம் அவரை நேசிப்பதனால் நாம் ஒருவரோடு ஒருவர் கைகுலுக்கி நான் அவரை துதிப்பேன், நான் அவரை துதிப்பேன் என்னும் பாடலை பாடுவோமாக. சரி,
give you glory, all for his blood has washed away. What did the queen of Belshazzar say?
பெல்சாத்தாரின் ராஜாத்தி ராஜாவின் முன்னிலையில் என்ன கூறினாள்? உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான், அவன் கருகலானவைகளை தெளிவிக்கிறவன் என்றாள். இன்றிரவு பரிசுத்த ஆவியானவரே சந்தேகங்களை தெளிவிக்கிறவராயிருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? சந்தேகங்களை தெளிவிக்கிறவர். இப்பொழுது கிறிஸ்துவின் ரத்தமே ஒவ்வொரு கரையையும், சந்தேக கரையையும் போக்குகிறது. அவ்விசுவாசத்தை காட்டிலும் பெரிய பாவம் இவ்வுலகில் இல்லை. ஏனென்றால் விசுவாசியாதவனோ ஆக்கிரை தீர்ப்புக்குட்பட்ட ஆயிற்று. சரியா? அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கிரைக்குள்ளாக தீர்க்கப்படா. ஒரே ஒரு பாவம் தான் உண்டு, அது அவிசுவாசமாயிருக்கிறது. புகைப்பிடித்தல் ஒரு பாவம் அல்ல, சபித்தல் ஒரு பாவம் அல்ல, விபச்சாரம் செய்தல் ஒரு பாவம் அல்ல, பொய் சொல்லுதல் ஒரு பாவம் அல்ல. அதுவல்ல பாவம், அது அவிசுவாசத்தின் விளைவுகள். நீங்கள் விசுவாசிக்காத காரணத்தால் நீங்கள் அதை செய்கிறீர்கள். நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் இவைகளை செய்ய மாட்டீர்கள். அற்புதம், ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தம் ஒவ்வொரு சந்தேகத்தையும் கழுவியுள்ளது. நாம் அவருடைய வார்த்தையை ஆணித்தரமாக விசுவாசிக்கிறோம். வார்த்தை மாம்சமானது என்று நாம் விசுவாசிக்கிறோம். அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்த இப்பொழுது அவருடைய பிரசனத்தின் ரூபகாரப்படுத்தினால் வார்த்தை மாம்சமாக்கப்பட்டுள்ளது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்குள் ஒரு மகத்தான நேரத்திற்காக நாங்கள் உங்களை இங்கே காலையில் காண்போம் என்று நம்புகிறோம். இப்பொழுது உங்களுடைய தலைகளை வணங்குங்கள். நான் ஆராதனையை சகோதரர் லின்சே அவரிடம் ஒப்படைக்கிறேன்.